This sermon, Jezebel Religion, was delivered on March 19th, 1961 at the Armory in Middletown, Ohio, USA. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்க தரிசியுமான வில்லியம் மரியன் பிரனாம் அவர்களால் 1961 வருடம் மார்ச் மாதம் 19 தேதி அமெரிக்கா ஒஹாயோ மிடில் டவுனில் உள்ள ஆயுத சாலை கட்டிடத்தில் ஜெசபேல் ரிலிஜன், யெசபேல் மார்க்கம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள்.
Let's remain standing just a moment while we offer God thanks for this. Let's bow our heads.
நாம் இதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகையில் நாம் அப்படியே சற்று நேரம் நின்ற வண்ணமாய் இருப்போமாக. நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக.
Gracious and holy Father God, we are so glad that you are a God and a very present help in the time of trouble. We thank you for what you have done for us.
கிருபையுள்ள பரிசுத்த பிதாவாகிய தேவனே, நீர் தேவராயும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறதற்கு நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். நீர் எங்களுக்காக செய்துள்ளவற்றிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
We just cannot express from our hearts how we appreciate this and how you come to our rescue when we're in trouble. We have learned through the years to trust and believe you.
நாங்கள் ஆபத்தில் இருக்கின்ற போது எப்படியாய் எங்களை தப்புவிக்க நீர் வருகிறீர் என்றும், எப்படி நாங்கள் இதை பாராட்டுகிறோம் என்று எங்களுடைய இருதயங்களிலிருந்து நாங்கள் அதை வெளிப்படுத்த முடியாதவர்களாயிருக்கிறோம். நாங்கள் உண்மை நம்பியிருக்கவும் உண்மை விசுவாசிக்கவும் இத்தனை வருடங்களினூடாக கற்றிருக்கிறோம்.
And I pray this afternoon, Lord, that you will pour your blessings upon this people. May there not be a feeble person in our midst when this service is ended.
கர்த்தாவே, இந்த பிற்பகலில் நீர் உம்முடைய ஆசீர்வாதங்களை இந்த ஜனங்களின் மீது பொழியும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை முடிவடைகின்ற போது எங்கள் மத்தியில் ஒருவரும் பலவீனமுள்ள நபராக இல்லாதிருப்பார்களாக.
If there would be one in here who's not right with God, may the power that raised Jesus from the grave quicken their mortal bodies, Lord, and their soul, and turn them to you. Grant it, Lord.
இங்கு தேவனோடு உண்மையில்லாத யாராவது இருந்தால், கல்வாரியிலிருந்து இயேசுவை எழுப்பிற வல்லமையானது அவர்களுடைய சாவுக்கேதுவான சரீரங்களையும் கர்த்தாவே அவர்களுடைய ஆத்மாக்களையும் உயிர்ப்பித்து உம்மண்டை அவர்களை திருப்புவதாக. அதை அருளும் கர்த்தாவே.
Those without the Holy Spirit may just be the one great day that they'll never forget. Or may it be the day that God pours His Spirit upon man. Grant it, Lord. Forgive our sins.
பரிசுத்த ஆவி இல்லாதிருப்பவர்கள் அவர்கள் ஒருபோது மறவாத ஒரு மகத்தான நாளாய் இது இருக்கும்படியாக, தேவன் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் ஊற்றுகிற நாளாய் இது இருப்பதாக கர்த்தாவே. அதை அருளும். எங்களுடைய பாவங்களை மன்னியும்.
We would pray that you would bless Brother Sullivan, our gracious and precious friend, and his thoughts for the people, and to try to bring them every possibility that he can to help them. I pray that you'll bless Brother Sullivan.
எங்களுடைய கனிவார்ந்த வெளியேறப்பட்ட நண்பர் சகோதரன் செல்வானையும், ஜனங்களுக்கான அவருடைய எண்ணங்களையும், அவர்களுக்கு உதவி செய்ய அவர் முடிந்தளவு அவர்களை கொண்டு வர முயற்சிக்கும் ஒவ்வொரு சாத்திய கூறுகளையும் நீர் ஆசீர்வதியும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் சகோதரன் செல்வானை ஆசீர்வதியும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
Bless the ministers throughout the land everywhere. Give to them an exceeding abundance, Lord. May they stand gallant in the pulpit and proclaim the word of God. For we're living in the closing hours of the history of this world.
தேசத்தினூடாக ஒவ்வொரு இடத்திலும் உள்ள ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவர்களுக்கு எல்லை கிடந்து நிறைவேற்றாரும். நாங்கள் இந்த உலக வரலாற்றின் முடிவான வேளைகளில் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றபடியால் அவர்கள் பிரசங்க பீடத்தில் தீரமுள்ளவர்களாய் நின்று தேவனுடைய வார்த்தையை வெளிப்படையாக கூறுவார்களாக.
Let thy goodness overshadow us in these times, for we ask it in Jesus' name. Amen.
உம்முடைய அன்பையானது இந்த நேரங்களில் எங்கள் மீது நிழலிடுவதாக நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன்.
I am so grateful to you people as to God for this. Brother Sullivan took it upon himself. You see, it wouldn't be right for Brother Sullivan to do that. So we were fixed to prepare for it. We thank you for your kindness.
அமர்வீர்களாக. இதற்காக நான் தேவருக்கும் ஜனங்களாகிய உங்களுக்கும் மிகவும் நன்றியுள்ளவராக இருக்கிறேன். சகோதரன் செல்வான் இதை தன் மீது எடுத்துக்கொண்டார். நீங்கள் பாருங்கள், சகோதரன் செல்வான் அதை செய்வது அது சரியாயிருக்காது. எனவே நாங்கள் அதற்காக முன்னேற்பாடு செய்ய ஆயத்தமாக்கப்பட்டோம். உங்களுடைய தயக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது அன்பின் காணிக்கையான இதை நீங்கள் அதை செய்திருக்க வேண்டியதில்லை. இல்லை, அது அவசியமில்லாதிருந்தது. பாருங்கள், வெறுமன அவர்கள் நாங்கள் இருந்த விடுதிக்கும் உணவிற்குமான செலவுகளை செலுத்துகின்றனர். அதுவே அவசியமாயிருந்தது. ஆனால் மிகுந்த தயவிற்காக உங்களுக்கு நன்றி. இது தேவனுடைய ஜனங்களை கொண்டு வருவதற்கும் ஊழியர்களுக்கு உதவும் கொண்டு செல்லப்படும். இதனால் சிகரெட்டுகளோ மதுபானமோ தவறான எந்த ஒன்றும் வாங்கப்பட மாட்டாது. இது சரியான காரியத்திற்காக செலவிடப்படும். தேவரதை உங்களுடைய கணக்கிலே அங்கே வைத்து நீங்கள் இந்த ஆராதனையின் பொருட்டு கொடுத்த ஒவ்வொரு டாலர் பணத்தையும் அல்லது நாணயங்களையும் அல்லது சில்லறை காசுகளையும் 10,000 மடங்காக அதை பெருக்கித் தர வேண்டும் என்று நான்
ஜெபிக்கிறேன்.
இப்பொழுது இந்த கட்டிடத்தில் அமர்ந்து இந்த ஆராதனைகளை நடத்த நம்மை அனுமதித்ததற்காக ஐக்கிய நாடுகளின் ராணுவத்திற்கு நான் நன்றி கூற விரும்புகிறேன். நான் என்னுடைய முழு இருதயத்தோடு அவர்களுக்கு நிச்சயமாக நன்றி
கூறுகிறேன்.
நான் கேள்விப்பட்டபடி ஒவ்வொரு காரியத்திற்கும் சரியாக பணம் செலுத்தப்படும் என்று சகோதரன் செல்வான் கூறினார். நாங்கள் இதுவரை ஒரு பட்டணத்திலும் ஒரு சென்டையும் கடனாக ஒருபோதும் விட்டுச் சென்றதில்லை. ஆனால் ஒவ்வொரு காரியமும் என்னவானாலும் கவனமாக செலுத்தப்பட்டது. நாங்கள் வேறெந்த காரியத்தையும் நம்புகிறதில்லை. நீங்கள் யாரிடமும் கடன்பட வேண்டாம். நீங்கள் உண்மையாயும் நேர்மையாயும் இருக்க வேண்டும். நீங்கள் யாரிடமாவது கடன்பட்டிருந்தால் போய் அவர்களை சந்தித்து நீங்கள் அவர்களிடம் கடன்பட்டிருக்கின்றீர்கள் என்று அவர்களிடம் கூறி கொஞ்சம் காலம் அவகாசம் உங்களுக்கு கொடுக்கும்படி கேட்டு அதை செலுத்துங்கள். புரிகின்றதா? எப்பொழுதும் அதுவே சிறந்தது. அதுவே கிறிஸ்தவ மார்க்கத்தின் ஒரு நல்ல அடையாளமாகும், நேர்மையாயும் உத்தமமாயும் இருத்தல். நீங்கள் எண்ணத்தை குறித்து பேசுகின்றீர்களோ அவ்வாறு நீங்கள் ஜீவிக்க வேண்டும். நீங்களே அப்படி ஜீவிக்கவில்லை என்றால் மற்றவர்கள் அதன்படி ஜீவிக்க நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் பாருங்கள்.
So you are witnesses of red of all men. So always be honest, just, true. Tell the truth. No matter how bad it hurts something, tell the truth anyhow. Because you can always tell it the same way each time.
ஆகையால் நீங்கள் சகல மனுஷராலும் வாசிக்கப்படுகின்ற எழுதப்பட்ட நிருபங்களாய் இருக்கின்றீர்கள். ஆகையால் எப்பொழுதுமே நேர்மையாயும் நியாயமாயும் உண்மையாயும் இருங்கள். அது ஏதோ ஒன்றை எவ்வளவு மோசமாக புண்படுத்தினாலும் கவலைப்படாமல் உண்மையையே கூறுங்கள். எப்படியாயினும் உண்மையையே கூறுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் அதை அந்த விதமாக கூற முடியும். நீங்கள் ஒரு பொய்யை கூறினால் நீங்கள் கோடிக்கணக்கான மைல்கள் சுற்றி சென்று முன்போலவே நீங்கள் மறுபடியும் அந்த பொய்க்கு திரும்பி வர வேண்டும். நீங்கள் ஒரு பயங்கரமான காரியத்தை செய்துவிட்டீர்கள். முற்றிலும் நேர்மையாக இருங்கள். நீங்கள் எப்பொழுதும் அதை அதே விதமாக கூற முடியும். ஏனென்றால் அது உண்மையாயிருக்கிறது. வேதாகமத்தோடு அதே விதமாயிருங்கள். வேதாகமும் அதை கூறுகிற விதமாக அப்படியே அதை கூறி ஒப்புரமாகாமல் அந்த விதமாகவே சரியாக அதை கூறுங்கள். அது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய விரலை அதற்கு சுட்டிக்காட்ட முடியும். அதுவே அந்த விதமாகவே நீங்கள் சாத்தானை தோற்கடிக்கின்றீர்கள்.
Satan said to Jesus, if thou be the Son of God, let's see you perform a miracle. They say you're a miracle worker. Turn these stones to bread. Let's see you're hungry.
சாத்தான் இயேசுவிடம், நீர் தேவனுடைய குமாரனேயானால் நீர் ஒரு அற்புதத்தை செய்ய நாங்கள் காண்போமாக. நீர் அற்புதம் செய்கிற ஒருவர் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றும், நாங்கள் பார்க்கட்டும், நீர் பசியாயிருக்கிறீர் என்றான்.
He said, but it is written, man shall not live by bread alone. He took the Father's word and defeated the devil right on his own ground.
அவர், ஆனால் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் பிழைப்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறதே என்றார். புரிகின்றதா? அவர் பிதாவினுடைய வார்த்தையை எடுத்து பிசாசை அவருடைய சொந்த தளத்திலேயே தோற்கடித்தார்.
So you can do the same thing. Defeat the devil on his ground with the word of the Lord.
ஆகையால் நீங்கள் அதே காரியத்தை செய்து பிசாசை அவனுடைய அடித்தளத்திலேயே கர்த்தருடைய வார்த்தையினால் தோற்கடிக்க முடியும்.
Then I will always be grateful to Brother Sullivan. This is, excuse this expression. I'll take when they made Brother Sullivan and throw away the past.
அடுத்தபடியாக நான் எப்பொழுதுமே சகோதரன் செல்வானுக்கு நன்றியுள்ளவராக இருப்பேன். இந்த சொல்லுணர்ச்சி முனைப்பாங்கிற்கு மன்னியுங்கள். அவர்கள் சகோதரன் செல்வானை ஒழுங்கு செய்த போது அவர் அந்த மாதிரியை அப்படியே தூரம் எறிந்துவிட்டார் என்று நான் நினைக்கிறேன். அவரை போல யாருமே இல்லை. நான் என்னுடைய ஜீவியத்தில் சந்தித்துள்ள ஒரு மனிதன் சகோதரன் செல்வானை குறித்து எனக்கு நினைவுபடுத்தினார். அது இ ஹார்வர்ட் காடிலா இருந்தது. இவர் அவரை எப்பொழுதாவது அறிந்திருந்தாரா அல்லது இல்லையா என்று நான் அறியேன். சகோதரன் காடில் சகோதரன் செல்வானை போன்றே ஒரு நல்ல பண்டைய நாட்டுப்புற பையனாய் இருந்தார். அவர் தன்னுடைய கரங்களை கீழே தன்னுடைய ஜோபிகளுக்குள் ஆழமாக போட்டுக் கொள்வதால் அவருடைய கால்சட்டையை பிடித்துக் கொண்டிருக்கும் இணைவு கீழ்வரை இழுக்கப்பட்டிருக்கும். தன்னுடைய தலையை சாய்த்துக் கொண்டே பேசுவார். அவர்தான் இ ஹார்வர்ட் காடில் என்ற ஒருவர். ஆகையால் சகோதரன் செல்வான் ஒரு நண்பனாகவும் சுவிசேஷத்தில் ஒரு சகோதரனாகவும் இருக்கின்ற காரணத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவன் அவரையும் இங்குள்ள அவருடைய சிறிய சபையையும் அவருடைய வெளியேறப்பட்ட மனைவியையும் அவருக்கு அன்பானவர்களையும் ஆசீர்வதிக்கும்படி நான்
ஜெபிக்கிறேன். Upon little technical things of the scripture, we might disagree with one another.
நீங்களும் இங்கிருக்கிற மற்ற ஊழியக்காரர்களுக்கும் நீங்களும் உங்களுடைய சபையும் முழு சுவிசேஷ பிரசங்கமார்களே, நாம் ஒருவரோடு ஒருவர் சிறிய நுணுக்கமான வேதாம காரியங்களில் கருத்து மாறுபாடு கொண்டிருக்கலாம்.
I disagree with my wife on some things. You know what that's on? She likes apple pie, and I like cherry. So we disagree.
நான் சில காரியங்களின் பேரில் என் மனைவியோடு ஒவ்வாதிருக்கிறேன். அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவள் ஆப்பிள் பழப்படியாரத்தை விரும்புகிறாள், நான் செர்ரி பழப்படியாரத்தை விரும்புகிறேன். எனவே நாங்கள் ஒவ்வி போகிறதில்லை.
I tell you what I do with mine. I like a good hot piece of cherry pie. I could stand it right now. And pour butter on top of it. And then pour molasses on top of that. Brother, you got something more deep.
நான் என்னுடைய கொண்டு என்ன செய்கிறேன் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் ஒரு நல்ல சூடான செர்ரி பழ படியார துண்டை விரும்புகிறேன். நான் இப்பொழுதும் கூட அதை குறித்து ஆவல் கொள்ள முடியும். அதனுடைய மேல்பாகத்தில் வெண்ணெயை ஊற்றி பின்னர் அதன் மேலேயே வெள்ளப்பாகை ஊற்றினால் சகோதரனே, உங்களுக்கு சாப்பிட ருசியான ஏதோ ஒன்று கிடைத்துவிட்டது.
My wife's afraid of it. I think she's afraid of the cow. She might like it, but you know how the women are. They're afraid. It gets so thin, you can stick them with a pin and cut them to the bone, and yet they want to reduce. That's the nature of them, I guess.
என்னுடைய மனைவியோ அதை குறித்து பயமடைகிறாள். அவள் அந்த கொழுப்புச்சத்தை குறித்து பயப்படுகிறாள் என்று நான் நினைக்கிறேன். அவள் அதை விரும்பலாம். ஆனால் ஸ்திரீகள் எப்படி இருக்கிறாள் என்று உங்களுக்கு தெரியும். அவர்கள் பயப்படுகிறார்கள். நீங்கள் அவர்களை ஒரு ஊசியினால் குத்தி எலும்பு வரை அவர்களை அறுக்கும் அளவிற்கு அவர்கள் மிகவும் மெலிந்து விடுகிறார்கள். அவர்கள் இன்னமும் எடையை குறைக்க விரும்புகின்றனர். அதுவே அவர்களுடைய இயல்பு என்று நான் யூகிக்கிறேன். ஆனால் நான் அதை விரும்புகிறேன். இப்பொழுது நான் என் பேரில் ஒத்துப்போவதில்லை. மற்ற காரியங்களில் நாங்கள் சரியாயிருக்கிறோம். ஆனால் நீங்கள் பாருங்கள், நாங்கள் கருத்தொற்றுமையில் பரிபூர்ணமாக இருப்பதில்லை. எனவே நாம் சகோதரர்களிடம் அதே காரியத்தை காண்போம். ஆனால் முக்கியமான காரியம், நாம் பணியாரத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். அதுதான் முக்கியமான காரியம்.
Principally upon the baptism of the Holy Spirit and the coming of Christ and the great evangelical fundamental doctrines in the Bible, we certainly stand arm in arm with that.
முக்கியமாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், கிறிஸ்துவின் வருகை, மகத்தான சுவிசேஷ கோட்பாடு, வேதாகமத்தின் அடிப்படை உபதேசங்களின் பேரில் நாம் நிச்சயமாக அதனோடு கையோடு கை கோத்து நிற்கிறோம்.
One big united brethren without a denominational barrier, without anything to hinder us, we march towards Calvary as one great army together.
ஒன்றாக பெரிதுமாய் இணைக்கப்பட்ட சகோதரர்களாக, ஒரு ஸ்தாபன தடையின்றி, நம்மை தடை செய்ய எந்த காரியமும் இல்லாமல், நாம் ஒரு மகத்தான சேனையாக ஒன்று சேர்ந்து கல்வாரியை நோக்கி அணிவகுத்து செல்கிறோம்.
If I can ever be of any help to you, I'll be glad to do it. And I'm sure you'd say the same thing to me.
நான் எப்பொழுதாவது உங்களுக்கு ஏதாவது உதவியாக இருக்க முடிந்தால் நான் அதை செய்ய சந்தோஷமாயிருப்பேன். நீங்களும் அதே காரியத்தை என்னிடம் கூறுவீர்கள் என்று நான் உறுதியுடனாயிருக்கிறேன்.
And you can be of help to me. And that's one thing you can do that I know is pray for me. That God will never let me go wrong. It's not in my heart to go wrong. I want to go right. I want to do what's right.
நீங்கள் எனக்கு ஒரு உதவியாக இருக்க முடியும். அந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய முடியும். அதை நான் அறிவேன். அதாவது, தேவனை தவறாய் செல்லும்படி ஒருபோதும் அனுமதிக்காதபடி எனக்காக ஜெபிப்பதேயாகும். என்னுடைய இருதயத்தில் தவறாய் செல்ல வேண்டும் என்பதில்லை. நான் சரியாய் செல்ல விரும்புகிறேன். நான் சரியானது என்னவோ அதையே செய்ய விரும்புகிறேன்.
Because I realize, as Brother Jack Moore told me one time, he said, Brother Branham, I wouldn't stand in your boots for all your experience at the day of the judgment, because God's going to require of you a great answer.
ஏனென்றால் சகோதரன் ஜாக்மூர் என்னிடம் கூறினதைப் போல நான் உணர்கிறேன். அவர், சகோதரன் பிரணாம், நான் உங்களுடைய முழு அனுபவமான உங்களுடைய பாதரட்சிகளில் நியாயத்தீர்ப்பின் நாளில் இருக்க மாட்டேன், என்றால் தேவன் உங்களிடத்தில் ஒரு மகத்தான பதிலை கேட்கப் போகிறார் என்றார். ஏனென்றால் அவர் லட்சக்கணக்கான ஜனங்களை உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார் என்றார்.
Now, if I know I'm going to stand there and answer for those people, then what kind of a gospel have I got to preach? What kind of a sincerity when I hold the purchase of his blood in my hands?
இப்பொழுது நான் அங்கே நின்று அந்த ஜனங்களுக்கான பதிலை உரைக்கப் போகிறேன் என்பதை நான் அறிந்திருந்தால், அப்பொழுது நான் எந்தவிதமான சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும்? நான் அவருடைய இரத்தத்தினால் கிரயத்திற்கு கொண்டவர்களை என் கரங்களில் பிடித்திருக்கும் போது எத்தகைய ஒரு உத்தமத்தை கொண்டவராய் இருக்க வேண்டும்?
And if you give me a gift beyond a shadow of doubt, any sensible thinking person would know it has to come from God.
அவர் எனக்கு ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறபடியால் அது தேவனிடத்திலிருந்து வந்திருக்க வேண்டும் என்று சந்தேகத்தின் நிழலுக்கு அப்பால் புத்தியாய் சிந்திக்கும் எந்த மனிதனும் அறிவான்.
And with that, if I lead somebody off on the wrong path just because a certain group said that, God would make me pay for it at the day of the judgment.
ஒரு குறிப்பிட்ட குழு அதை கூறியுள்ள காரணத்தால் நான் அதை கொண்டு யாரையாகிலும் வழி தவறச் செய்தால் தேவன் நியாய தீர்ப்பு நாளிலே அதற்கான தண்டனையை எனக்கு செலுத்துவார்.
But when I seen the vision here not long ago and heard them people scream out, did you get your little book last night? The businessman's voice, that's good.
ஆனால் அண்மையில் நான் தரிசனத்தை கண்டபோது அந்த ஜனங்கள் கூச்சலிடுவதை கேட்டேன். கடந்த இரவு உங்களுக்கு அந்த சிறு புத்தகம் கிடைத்ததா? வர்த்தக புருஷருடைய சத்தம், அது நல்லது.
In the vision, sometime we'll have it printed in full detail, that's not all of it. But in that, and seeing that, and I stood there just as just as I'm standing right now.
அந்த தரிசனத்தில் எப்பொழுதாவது நாங்கள் அதில் முழு விவரங்களையும் அச்சிடுவோம். அதில் அனைத்தும் அதில் இல்லை. ஆனால் அதில் அதை கண்டு இப்பொழுது நான் நின்று கொண்டிருப்பது போன்றே அப்படி அங்கே
நின்றேன்.
நான் அங்கே கட்டிலின் மேல் படுத்துக் கிடப்பதையும் என் மனைவியை உற்று நோக்குவதையும் நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். அதே சமயத்தில் நான் இங்கு நின்று கொண்டிருப்பதையும் பார்த்தேன்.
And here were those people standing around like that. When I said, will Paul have to be judged for the gospel he preached? Said, yes. I said, I've preached every word just exactly the way he did. And the millions screamed out, we are resting on that.
Inge, adai pondra anda janangal sutri nindru kondirukka, appozhudhu naan, Paul, avan prasangitha suvisheshathirkaga, nyayandhirkkapada vendumaa endren. Aam endru koorappattathu. Naan, அவர் பிரசங்கித்த விதமாகவே நான் சரியாக அப்படியே ஒவ்வொரு வார்த்தையையும் பிரசங்கிக்கிறேன் என்றேன். அப்பொழுது லட்சக்கணக்கானவர்கள் நாங்கள் அதன் பேரில் தான் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறோம் என்று கூச்சலிட்டனர்.
That's why I wanted to be on the cross. I want to be that way, just like that. Just what Paul said. I want to add one thing to it, take one thing away from it. Just what the Bible said, that's just the way I want to keep it going.
நான் அங்கு கடந்து செல்லும் போது அது அவ்விதமாகவே இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பாருங்கள், பவுல் சரியாக என்ன கூறினாரோ அப்படியே அதை போன்றே அந்த விதமாகவே அது இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனோடு ஒரு காரியத்தை கூட்டவோ அதிலிருந்து ஒரு காரியத்தை எடுக்கவோ விரும்பவில்லை. அப்படியே வேதம் என்ன கூறினதோ அந்த விதமாகவே சரியாக அது தொடர்ந்து செல்ல நான் விரும்புகிறேன். நீங்கள் பாருங்கள், உண்மையிலேயே நீங்கள் அதை போன்று காத்துக் கொள்ளுங்கள். அதற்கு விரோதமாக ஸ்தாபனங்கள் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு தடையை எழுப்ப போகிறது. ஆகையினால் அநேக முறைகளில் நான் என்னுடைய சகோதரர்களுக்கு விரோதமாக இருக்கிறேன் என்று சகோதரர்கள் எண்ணுகிறார்கள். உண்மை என்னவென்று அவர் அறிந்திருக்கும் வரைக்கும் அது நின்று வித்தியாசப்படுவதை தேவன் அறிவார். புரிகின்றதா?
It's the system that's made us not to be brothers.
சகோதரர்களுக்கு விரோதமாய் அல்ல, அதனுடைய முறைமையே நம்மை சகோதரர்களாக இராதபடி செய்து விடுகிறது.
It isn't the word of God keeps us from being brothers. It's the system that we join into that keeps us from being brothers. That's right.
தேவனுடைய வார்த்தை சகோதரர்களாய் இருப்பதிலிருந்து நம்மை தடை செய்வதில்லை. நாம் சேருகிற அந்த முறைமையே சகோதரர்களாய் இருப்பதிலிருந்து நம்மை தடை செய்கிறது. அது உண்மை.
So where must we stand? Stand on the word and God will draw all men to it. That's right.
எனவே நாம் எங்கே நிற்க வேண்டும்? வார்த்தையில் நிற்க வேண்டும். தேவன் அதன் பேரில், அது உண்மை, அதற்கு எல்லா மனிதரையும் எடுத்துக் கொள்வார்.
Don't never organize it, denomination it. Just keep it in God and just keep moving on. Just watching the end, hold steady. God will bring the rest of it.
அதை ஸ்தாபனமாக்காதீர்கள். அதை ஸ்தாபன பிரிவுகளை சார்ந்தாக ஆக்கிவிடாதீர்கள். அதை தேவனுக்குள் வைத்து அப்படியே தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். உறுதியாக பிடித்துக் கொண்டு சரியாக முடிவை கவனியுங்கள். தேவன் அதனுடைய எஞ்சியவைகளை கொண்டு வருவார். நீங்கள் எத்தனையோ நல்ல காரியங்களை எனக்கு செய்திருக்கின்றீர்கள். நான் அதை பாராட்டுகிறேன்.
Now, if I can help you towards giving you a prayer call for something, now don't ask me doctrine. Because I don't desire to do that.
இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு ஜபத்துணியை அல்லது ஏதோ ஒன்றை கொடுத்து உங்களுக்கு உதவி செய்ய முடிந்தால் இப்பொழுது என்னிடம் உபதேசத்தை கேட்காதீர்கள். ஏனென்றால் நான் அதை செய்வதற்கு விரும்புவதில்லை.
So many people write me questions about marriage and divorce and so forth, which is a tangle in the church. I always refer them back and say, ask your pastor.
ஆகையால் அநேக ஜனங்களிடத்தில் விவாகமும் விவாகரத்தும் என்பதை குறித்து கேள்விகளை கேட்டு எழுதுகின்றனர். அது சபையில் ஒரு பெரும் சிக்கலாயிருக்கிறது. நான் எப்பொழுதுமே அவர்களை உங்கள் போதகரிடம் கேளுங்கள் என்று கூறி திருப்பி
அனுப்பிவிடுகிறேன்.
எங்கு ஜனங்கள் எனக்கு கடிதம் எழுதி இதை குறித்து என்ன, அதை குறித்து என்ன என்று கேட்டுள்ளனர். நான் அந்த கடிதத்தில் திரும்ப குறிப்பிட்டு எழுதியுள்ளேன். நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள். சிறிய காரியங்களுக்கு உங்கள் போதகரை கலந்தாராயுங்கள். ஏனென்றால் எப்படி இருந்தாலும் அவர் உங்கள் மேய்ப்பன். பாருங்கள், அவர் உங்களை கண்காணித்துக் கொள்ள தேவன் அனுப்பின ஒருவராக இருக்கிறார்.
And we might disagree upon it, then that causes confusion in your church. We don't want that. No.
நாங்கள் அதன் பேரில் வேற்றுமை கொண்டிருக்கலாம். ஆகையினால் அது உங்களுடைய சபையில் ஒரு சிறு குழப்பத்திற்கு காரணமாயிருக்கும். நாம் அதை விரும்புகிறதில்லை. இல்லை இல்லை.
We just want you to quit doing things that sin, all things out of the Bible, and just keep moving on towards God. See?
பாவமான காரியங்களையும் வேதத்தில் இல்லாத காரியங்களையும் நீங்கள் விட்டு விலகி தேவனை நோக்கி தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். புரிகின்றதா?
And if you cause little frictions and things like that, that upsets the church.
உங்களுக்கு சிறு முரண்பாடுகள் மற்றும் இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாகுமானால் அது சபையில் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகிறது.
So I'd rather your pastor tell you about marriage and divorce and these things and them things. Let him do it. He's God's servant too, and he's equipped to do that.
விவாகமும் விவாகரத்தையும் குறித்து உங்களுடைய போதகரே உங்களுக்கு விளக்கம் அளிப்பதையே நான் விரும்புகிறேன். இந்த காரியங்களுக்கும் அந்த காரியங்களுக்கும் அவரே அதற்கு விளக்கம் அளிக்கட்டும். அவர் தேவனுடைய ஊழியக்காரனாய் கூட இருக்கிறார். அவர் அதை செய்வதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்.
Remember the good Samaritan that found the man wounded? He brought him to the inn, that's the church, and gave the man there 2 pence and told him if he needed any more, he'd pay him when he found.
காயப்பட்ட மனிதனை கண்ட நல்ல சமாரியனை நினைவிருக்கிறதா? அவன் அவனை சத்திரத்திற்கு கொண்டு வந்து அதுதான் சபை. அங்கே அந்த மனிதனுக்காக 2 பணத்தை கொடுத்து அவனுக்கு அதிக பணம் தேவைப்பட்டால் அவன் வரும்போது அவன் அவனுக்கு செலுத்துவதாக அவனிடம்
கூறினான்.
எனவே அவன் 2 பணத்தை வைத்திருந்தான். அவன் ஒரு தேவனுடைய மனிதனாயிருந்தால் அவன் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடியவனாயிருக்கிறான். அவன் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ஒரு தேவனுடைய மனிதனாயிருந்தால் தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிறதை அவன் பெற்றிருக்கிறான். ஆவியும் வார்த்தையும், அது
சரிதானே?
நாம் எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும். வசனமே சத்தியம், அது சரியா?
Now, thank you very kindly again. And now, I'm awfully tired and real tired this afternoon. I've never been staying in a hotel as long as I live.
இப்பொழுது மீண்டுமாக உங்களுக்கு மிகுந்த தயவோடு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன். உண்மையாகவே இந்த பிற்பகல் களைப்படைந்திருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கும் வரை வேறொரு உணவக விடுதியில் தங்குவதற்கு நான் ஒருபோதும் திட்டமிடவே மாட்டேன்.
Big drunken party and all night long beating the doors and screaming and women. I just sat up all night.
இரவு முழுவதும் பகட்டான மது அருந்து பிருந்து கதவுகளை தட்டி கூச்சலிடுதல் ஸ்திரீகள், ஓஹோ அவ்வளவுதான். நான் முழு இரவும் அப்படியே உட்கார்ந்திருப்பேன்.
And so I never intend to have another hotel. I'll go to a motel and get me a truck so I can sleep in it outside on the ground somewhere.
எனவே நான் வேறொரு உணவக விடுதியில் தங்குவதற்கு ஒருபோதும் திட்டமிடுவதில்லை. நான் ஒரு சிறு விடுதிக்கே செல்வேன். நான் ஒரு பாராக்கட்டை வண்டியை எங்காவது தரையில் நிறுத்திவிட்டு நான் அதற்குள்ளே உறங்கும்படியாக எனக்காக கொண்டு
வரப்போகிறேன்.
நான் அதில் ஒரு கூடாரத்தையும் ஒரு உறங்கும் பையையும் கொண்டு செல்லப் போகிறேன். இல்லை என்றால் எங்காவது நான் அங்கே எங்காவது எனக்காக தங்க முடியும். அது உண்மை.
It's so sinful, this nation, no wonder. It's honeycombed and rotten to the core.
இந்த தேசம் மிகவும் பாவமுள்ளதாயிருப்பதில் வியப்பொன்றுமில்லை. அது தேன் கூடாக்கப்பட்டு உட்புறம் வரை அழுகியுள்ளது.
Right up here in another place in your state, not only this state, everywhere.
உங்களுடைய நாட்டில், இங்கே சரியாக மற்றொரு இடத்தில், இந்த நாட்டில் மட்டுமல்ல ஒவ்வொரு இடத்திலும்.
Right up here. A few years ago, I was in a religious meeting up here in the state, a big city.
சரியாக இங்கே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாட்டில் ஒரு பெரிய பட்டணத்தில் இங்கே ஒரு மத சம்பந்தமான கூட்டத்தில் நான் இருந்தேன்.
And that night, a religious group, an Orthodox church with teenagers, had a convention.
அந்த இரவு ஒரு மத சம்பந்தமான குழு வாலிபர்களை கொண்ட ஒரு வைதீக சபை ஒரு சிறப்பு கூட்டத்தை நடத்தியிருந்தது.
I've been in Africa on a voodoo and everything. I never heard anything like that.
நான் ஆப்பிரிக்காவில் நீக்ரோபரின பில்லிசூனியம் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்திருக்கிறேன். நான் அப்படிப்பட்ட எந்த காரியத்தையும் கேட்டதே இல்லை.
And the next morning, I can't tell you exactly where a mixed audience, laying on the floor, immoral things that have been done, whiskey bottles all over.
அடுத்த காலையில் நாம் ஒரு கலப்படமான கூட்டமாக இருக்கின்றபடியால் நான் உங்களுக்கு துல்லியமாக கூற முடியாது. அங்கு நடைபெற்ற ஒழுக்கக்கேடான காரியங்கள் தரையின் மேல் கிடந்தன. மதுபான குப்பிகள் எங்கும்
கிடந்தன. Boys and girls in the same room all night together, and the next morning the Holy Father sitting out there and then come up bowing to him like that. Under the name of Jesus Christ.
அந்த வாலிப பிள்ளைகள் பையன்களும் பெண்களும் ஒரே அறையில் இரவு முழுவதும் ஒன்றாயிருந்தனர். அடுத்த நாள் காலையில் பரிசுத்த பிதா அங்கு பெற்றிருக்க அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை வணங்குவது போன்று வந்தனர்.
Have I gone crazy? What's the matter? I just can't stand those things. Something shakes me to pieces when I see that.
எனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதா? என்னோடு உள்ள காரியம் என்ன? நான் அந்த காரியங்களை வெறுமனே பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அது நான் அதை காணும் பொழுது ஏதோ ஒன்று என்னை குலுக்கி சுக்குநூறாக்கி விடுகிறது.
Is that to represent my Lord Jesus, a drunken, immoral party with immoral things that used on them young men and women laying on the floors and in the waste baskets and bottles and all? Oh, my goodness.
அது என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரதிநிதித்துவமாய் உள்ளதா? குடித்து வெறித்து நடத்திக்கட்ட காரியங்களோடு உள்ள நடத்திக்கட்ட குழு, வாலிப ஆண்களும் பெண்களும் உபயோகித்தவைகள் தரைகளின் மேலும் குப்பிகள் குப்பை கட்டும் கூடைகளிலும் கிடந்தன. ஓஹோ, என்ன நன்மை!
Could you call that Christianity? No one in the world's in a sinful condition. Well, what does a sinner say when he looks at that? Thousands of them.
நீங்கள் அதை கிறிஸ்தவ மார்க்கம் என்று அழைக்க முடியுமா? உலகமானது ஒரு பாவமுள்ள நிலையில் இருப்பதில் வியப்பொன்றுமில்லையே. சரி, பாவி ஆயிரக்கணக்கானவர்களை அபிதமாக காணும் போது அவன் என்ன கூறுகிறான்?
Them young girls so drunk they couldn't hardly stand up in the room all night, and the boys all with dirty talk you ever heard in your life. I thought pillars over my head like this trying to go to sleep.
அந்த வாலிப பெண்கள் மிக அதிகமாக குடித்துவிட்டு அவர்களால் நிற்க முடியாமல் போயிற்று. இரவு முழுவதும் அந்த பையன்களோடு அறையில் இருந்தனர். உங்களுடைய ஜீபியத்தில் நீங்கள் எப்போதும் கேட்டதிலேயே மிக மோசமான மட்டமான பேச்சு. நான் தலையணையை என்னுடைய தலையின் மேல் இப்படி வைத்து உறங்க
முயன்றேன்.
குடித்து மாடிப்படிகளில் மேலும் கீழுமாக இப்படியே மாடிப்படிகளில் ஓடுதல் பக்தி மார்க்கத்தார். இப்பொழுது தங்களை விளையாட்டுக்காரர் என்று அழைத்துக் கொள்கிற இந்த பாவமுள்ள ஜனங்கள் பந்து பிச்சு விளையாட்டில் இங்கே இருப்பதை நான் எதிர்பார்க்க முடியும்.
என்னுடைய
பிள்ளைகளில் ஒன்று பந்து பீசும் தெருவை நோக்கி செல்ல துவங்கினால் நான் அவரை நாட்டை விட்டே துரத்தி விடுவேன். அதை விளையாட்டு நடக்கிறார்கள். அது விளையாட்டல்ல. அது என்ன? நீங்கள் சரியாக இருக்க விரும்பினால் தேவனோடு சரிபடுத்திக் கொள்ளுங்கள். உண்மை. நான் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் அதை தேடியிடுங்கள். ஒரு பொருளுக்காக 1 ராஜாக்கள் 17 முதலாவது வசனத்தில் ஆய்ந்தெடுத்ததை இங்கே ஒரு சில வார்த்தைகள் நான் வாசிக்க விரும்புகிறேன்.
As the Lord God of Israel liveth, before whom I stand, there shall not be dew nor rain in these years according to my word. First Kings.
என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் 17
If I can send you a prayer call anytime, just write to me. My secretary here is present now, Brother McGuire. How many's ever got a prayer call from us? Let's see your hand.
நான் உங்களுக்கு எந்த நேரத்திலும் ஒரு ஜபத்துணியை அனுப்ப வேண்டும் என்று விரும்பினால் சரியாக எனக்கு எழுதுங்கள். இங்கு என்னுடைய செயலாளர் சகோதரன் மக்கையர் தற்பொழுது இங்கிருக்கிறார். எத்தனை பேர் எங்களிடமிருந்து ஜபத்துணியை பெற்றிருக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை நாங்கள் காணட்டும்.
Stand up in the gym. I want to see you and your wife too. Here's my secretary and his wife, the ones that works. That's the boy and girl that sends you a prayer call from the meeting. Both consecrated Christians.
சகோதரன் ஜிம், எழுந்திருங்கள். நான் உங்களையும் உங்களுடைய மனைவியையும் கூட காண விரும்புகிறேன். இதோ என்னுடைய செயலாளரும் அவருடைய மனைவியும் பணியாற்றுகிறவர்கள், அதை அனுப்பினவர்கள். கூட்டத்திலிருந்து உங்களுடைய ஜபத்துணியை உங்களுக்கு அனுப்புகிற பையனும் பெண்ணும் இவர்களே. இருவரும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கிறிஸ்தவர்கள்.
And the boy, that sweet little boy she hear on the phone when you call me, that's the little lady sitting there, his wife. Her father and mother and Emma here with us today and the loved ones all around.
நீங்கள் என்னை அழைக்கும் பொழுது தொலைபேசியில் நீங்கள் கேட்கும் அந்த இனிமையான சிறிய சத்தம், அந்த சத்தம் அங்கு அமர்ந்துள்ள அந்த சிறிய சீமாட்டி, அவருடைய மனைவிதான். அவருடைய தகப்பனும் தாயும் அவர்கள் இன்றைக்கு இங்கே எங்களோடு இருக்கின்றனர். எல்லாவிடத்தை சுற்றிலும் அன்பார்ந்தவர்கள்.
And then you know my field secretary, Mr. Mercer, Brother Leo Mercer, he's here somewhere, and Brother Gene Golden.
ஆகையால் என்னுடைய வெளி ஊடிய செயலாளர் திரு மெர்சியரை, சகோதரன் லியோ மெர்சியரை உங்களுக்கு தெரியும். அவர் இங்கே எங்கோ இருக்கிறார். மற்றும் சகோதரன் ஜீன் கோட்.
And so if we can send you a prayer call anytime, anything we can do, pray for you on the phone, anything we can do, we'll do it.
எனவே நாங்கள் எந்த நேரத்திலும் உங்களுக்கு ஜபத்துணியை அனுப்பக்கூடுமானால் எந்த காரியத்தையும் நாங்கள் செய்ய முடியும். தொலைபேசியில் உங்களுக்காக ஜபிக்க முடியும். நாங்கள் எந்த காரியத்தையாவது செய்ய முடிந்தால் நாங்கள் அதை செய்வோம்.
This strange looking man with a staff in his hand, his steps steady, eyes gleaming with the glory of God, his beard blowing on the side, an old hairy piece of sheepskin wrapped around him. He's making his step just as sturdy as he walked down the road to Samaria.
இந்த விசித்திரமான தோற்றம் கொண்ட மனிதன் தன்னுடைய கையில் ஒரு தடியோடு, தன்னுடைய காலடிகள் தளராமல் உறுதியாகவும், தன்னுடைய கண்கள் தேவனுடைய மகிமையினால் மின்னிட, அவனுடைய தாடி அவனுடைய பக்கவாட்டில் பறக்க, தன்னை வயதான ஆற்று ரோம தோல் துண்டில் சுற்றினவனாய், அவன் தன்னுடைய காலடிகளை அவ்வளவு தளராமல் உறுதியாக வைத்துக் கொண்டு அவன் சமாரியாவின் சாலையில் நடந்து சென்றான்.
He wasn't very much to look at, but he had thus saith the Lord for that great nation of Israel.
அவன் காண்பதற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவனாய் இல்லை என்றும், அவன் அந்த மகத்தான தேசமாகிய இஸ்ரவேலுக்காக கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடையவனாய் இருந்தான்.
Yeah, Elijah the Tishbite, a prophet of the Lord. He wasn't much to look at, but he had the word of the Lord.
திஸ்பியனாகிய எலியா ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவன் காண்பதற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவனாய் இருக்கவில்லை என்றாலும் அவன் கர்த்தருடைய வார்த்தையுடையவனாய் இருந்தான்.
He wasn't afraid to stand before the king, for he had been in the presence of greater than the king. He had been in the presence of Jehovah. Therefore he knew where he was standing.
அவன் ராஜாவுக்கு முன்பாக நிற்க பயப்படாதிருந்தான். ஏனென்றால் அவன் ராஜாவை காட்டிலும் மகத்தானவரின் சமூகத்தில் இருந்திருந்தான். அவன் ஏகோவாவின் சமூகத்தில் இருந்திருந்தான். ஆகையால் அவன் எங்கே நின்று கொண்டிருந்தான் என்பதை அவன் அறிந்திருந்தான்.
And when he walked before the king, he didn't stutter and stammer. He knew what he was talking about.
அவன் ராஜாவுக்கு முன்பாக நடந்து சென்றபோது அவன் தெற்றி பேசவோ அல்லது திக்கி பேசவோ இல்லை. அவன் எண்ணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தான் என்பதை அவன் அறிந்திருந்தான்.
He could say to the king, "Thus saith the Lord God of Israel, there will be no rain or no dew until I call for it."
அவன் ராஜாவிடம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறதாவது, மழையும் பனியும் நான் அதை வரவழைக்கும் வரை பெய்யாதிருக்கும் என்று கூற முடிந்தது.
Why did he say that? So I call for it according to my word, because he had the word of the Lord. He was a prophet. And the prophet has the word of the Lord.
அவன், ஏன் நான் அதை வரவழைக்கும் வரைக்கும் என் வாக்கின்படியே என்று கூறினான். ஏனென்றால் அவன் கர்த்தருடைய வார்த்தையை உடையவனாயிருந்தான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான். தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை பெற்றிருக்கிறான்.
It's a striking thing to see the parallel between Israel of the Old Testament and America now.
அது பழைய ஏற்பாட்டின் இஸ்ரவேலுக்கும் தற்போதுள்ள அமெரிக்காவுக்கும் இடையே உள்ள இசை விளக்கத்தை காணும்படியான ஒரு சிறப்பான காரியமாயிருக்கிறது. அவைகள் இரண்டுமே மகத்தான தேசங்களாயிருந்தன. அவைகள் இரண்டுமே நிறுவப்பட்டு அவைகளினுடைய மக்கள் மத சம்பந்தமான துன்புறுத்தல்களின் காரணமாக அங்கு வந்திருந்தனர்.
Israel had been persecuted by Pharaoh and had been in bondage for hundreds of years, or they were deprived of worshiping the true and living God and had been deprived of that privilege and had become slaves.
இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனால் துன்புறுத்தப்பட்டு நூற்றுக்கணக்கான வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தனர். அவர்கள் அங்கு உண்மையான ஜீவனுள்ள தேவனை தொடர்ந்து கொள்ள தடை செய்யப்பட்டு அந்த சாக்கியத்தை இழந்தவர்களாயிருந்தனர். அவர்கள் அடிமைகளாக்கப்பட்டனர்.
But God had made them a promise in His Bible, or in His Word, by His prophets, that He'd give them a land.
ஆனால் தேவனோ அவர்களுக்கு தம்முடைய வேதாகமத்தில், அதாவது அவருடைய வார்த்தையில், தம்முடைய தீர்க்கதரிசிகளால் அவர் அவர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுப்பதாக ஒரு வாக்குத்தத்தை உண்டு பண்ணியிருந்தார்.
And they'd come into this land and drove back the occupants of that land and had possessed their inheritance. For God had a purpose of doing that.
அவர்கள் இந்த தேசத்திற்கு வந்து அந்த தேசத்தின் குடிகளை துரத்திவிட்டு தங்களுடைய சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொண்டனர். ஏனென்றால் தேவர் அதை செய்ய ஒரு நோக்கம் இருந்தது.
And so is this great nation of ours. We come here and on Plymouth Rock, this nation was founded on freedom of religion because our forefathers had fled Roman persecution of the modern Jezebel system and had come up and stood many great persecutions and martyrdom under that false system of Jezebel.
ஆகையால் இது நம்முடைய மகத்தான தேசமாயிருக்கிறது. நம்முடைய முற்பிதாக்கள் நவீன எசபேல் முறைமையான ரோம துன்புறுத்தலுக்கு தப்பியோடி அந்த பொய்யான எசபேல் முறைமையின் கீழ் சித்திரவதையை ஏற்று அங்கு அநேக பெரிய துன்புறுத்தல்களில் நின்றிருந்தவர்களாய் இருந்து வந்த காரணத்தால் இந்த தேசம் பிளைமவுத் கற்பாறையின் மேல் மார்க்க சுதந்திரத்தின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்டு நாம் இங்கு வந்தோம்.
And according to the Bible of Revelation, the 13th chapter, God had promised them an oasis and a place for the woman was carried into the wilderness where she was fed for a time and a dividing time.
வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரத்தின்படி தேவன் அவர்களுக்கு ஒரு பாலைவனச் சோலையை ஒரு இடத்தை வாக்களித்திருந்தார். ஏனென்றால் அந்த ஸ்திரீ வராந்திரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமுமாக போஷிக்கப்பட்டாள்.
God had made the promise to America or to the church to the woman to come into this country.
தேவன் அமெரிக்காவுக்கு அல்லது சபைக்கு அந்த ஸ்திரீக்கு இந்த தேசத்திற்குள் வருவதற்காக அந்த வாக்குத்தத்தத்தை செய்திருந்தார்.
Did you know Revelation 13? All the other beasts that come up out of the sea, waters, Revelation 17:17 said, the waters which thou sawest is thickness and multitudes of people.
வெளிப்படுத்தின விசேஷம் 13 நீங்கள் கவனித்தீர்களா? மற்ற எல்லா மிருகங்களுமே சமுத்திரத்தை விட்டு தண்ணீர்களை விட்டு எழும்பி வந்தன. வெளிப்படுத்தின விசேஷம் 17:17 அந்த தண்ணீர்களை கண்டாயே அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் என்று உரைத்துள்ளது.
All the other beasts that come up out of water, thickness and multitudes of people, but when the United States come up, it come up out of the earth where there was no people.
மற்றெல்லா மிருகங்களும் அவைகள் தண்ணீரை விட்டு எழும்பி வருகின்றன, அது ஜனங்களும் கூட்டங்களுமாம். ஆனால் ஐக்கிய நாடுகள் எழும்பி வருகிற போது அது பூமியிலிருந்து ஜனங்களே இல்லாத இடத்திலிருந்து எழும்பி வருகிறது.
And remember when it come up, it looked like a little land.
நினைவிருக்கட்டும், அது எழும்பி வருகிற போது அது ஒரு ஆட்டுக்குட்டியை போல காணப்பட்டது.
Now a lamb has two horns and that's civil and ecclesiastical powers, but when they united, remember then that lamb spoke like the dragon did before him, and the dragon was wrong.
எப்பொழுது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு இரண்டு கொம்புகள் இருக்கின்றன. அது அரசு சம்பந்தமான ஆதிக்கமாயும் மத சம்பந்தமான ஆதிக்கமாயும் உள்ளது. ஆனால் அவைகள் இணைந்திருக்கின்ற போது நினைவிருக்கட்டும், அப்பொழுது அந்த ஆட்டுக்குட்டி அதற்கு முன்பாக வலு சர்பத்தை போல பேசுகிறது. அந்த வலு சர்பம் ரோமாபுரியாயிருந்தது.
When the dragon stood before the woman to devour her child as soon as it was born, the red dragon, who stood before the woman Israel to devour the child as soon as it was born and sent out a persecution, killed all the children from 2 years old down.
அவளுடைய பிள்ளை அது பிறந்தபுடனே அதை பட்சித்து போடும்படிக்கு அந்த ஸ்திரீக்கு முன்பாக அந்த வலுசர்பம் நின்றபோது அந்த சிவப்பான வலுசர்பம் இஸ்ரவேல் என்னும் ஸ்திரீக்கு முன்பாக அந்த பிள்ளையை அது பிறந்தவுடனே அதை பட்சிக்கும்படிக்கு நின்று ஒரு துன்புறுத்தலை அனுப்பி 2 வயதிற்கு கீழானதிலிருந்து எல்லா குழந்தைகளையும் கொன்று போட்டது யார்?
Rome, the dragon, stood at the woman to devour her child as soon as it was born.
வலு சர்பமாகிய ரோமாபுரி அவளுடைய பிள்ளையை அது பிறந்தவுடனே அதை பட்சித்து போடும்படிக்கு ஸ்திரீ நடையிலே நின்றது.
And then we find that this country came up as a free country and was had a lamb, which means the Lamb of God.
பின்பு இந்த நாடு ஒரு சுயாதீனமுள்ள நாடாக வளர்ந்து வந்தது என்று நாம் கண்டறிகிறோம். அதற்கு ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது, அது தேவ ஆட்டுக்குட்டியை குறிக்கிறது.
But after a while, the same system that we have spoke like the dragon and exercised all the power the dragon had before him.
ஆனால் கொஞ்சம் கழித்து நாம் பெற்றிருக்கிற இந்த இதே முறைமை வலு சர்பத்தை போல பேசி அதற்கு முன்பிருந்த வலு சர்பத்தின் அதிகாரம் முழுவதையும் நடப்பித்தது.
They parallel one to the other perfectly.
அவைகள் ஒன்று மற்றொன்றிற்கு இணையாகவும் பரிபூர்ணமாகவும் இருக்கின்றன.
And remember, when these Israel came up and took her homeland in Palestine, drove back all the occupants of that land and possessed the land.
ஞாபகம் இருக்கட்டும், இஸ்ரவேல் வந்து அவளுடைய தாய்நாட்டையும் பாலஸ்தீனாவையும் கைப்பற்றின போது அந்த தேசத்து குடிகள் அனைவரையும் துரத்திவிட்டு அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டது.
We came in and took it from the Indians, drove them back and possessed the land.
நாம் உள்ளே வந்து இந்தியர்களிடமிருந்து இதை கைப்பற்றி அவர்களை துரத்திவிட்டு தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டோம்.
God had a reason for that. God was going to show the world what he could do with a little band of people that wanted freedom and freedom of religion to serve God.
அதற்கான ஒரு காரணத்தை தேவன் உடையவராயிருந்தார். சுதந்திரத்தையும் மத சம்பந்தமான சுதந்திரத்தையும் தேவன் சேவிக்கும்படி விரும்பின ஒரு சிறிய கூட்ட குழுவோடு அவர் என்ன செய்ய முடிந்தது என்பதை தேவன் உலகிற்கு காட்டப்போவதாக இருந்தார்.
What did they do for Israel? He made Israel the most mightiest nation in the world. And she stayed that way until she got out of the will of God.
அவர்கள் இஸ்ரவேலுக்காக என்ன செய்தனர்? அவர் இஸ்ரவேலை உலகிலேயே மிகவும் வல்லமையான தேசமாக ஆக்கினார். அவள் தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி செல்லும் வரைக்கும் அவள் அந்த விதமாகவே தரித்திருந்தாள்.
What did he do with America? He made her the mightiest nation in the world until she's getting out of the will of God. Parallel one to another exactly.
அவர் அமெரிக்காவுக்கு என்ன செய்தார்? அவள் தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி செல்லும் வரைக்கும் அவர் அவளை உலகிலேயே மிகவும் வல்லமையான தேசமாக ஆக்கியிருந்தார். ஒன்று மற்றொன்றிற்கு சரியாக இணையாயுள்ளது.
When Israel came over in the land, they were a great people because they had great leadership. They had God-fearing men over them, such as David, King Solomon.
இஸ்ரவேல் அந்த தேசத்திற்கு வந்தபோது அவர்கள் ஒரு மகத்தான ஜனங்களாக இருந்தனர். ஏனென்றால் அவர்கள் மகத்தான தலைமையை உடையவர்களாக இருந்தனர். தாவீது, சாலமோன் ராஜா போன்ற அப்படிப்பட்டவர்கள், தேவ பயமுள்ள மனிதர்கள் அவர்களை ஆளுகை செய்யும்படி அவர்கள் பெற்றிருந்தனர்.
All the world feared them, and they enjoyed that privilege of no wars, no troubles, and living under the power of God until people from all over the known world come to see him.
முழு உலகமுமே அவர்களுக்கு பயந்திருந்தது. அவர்கள் யுத்தங்கள் இல்லாததை குறித்தும் தொல்லைகளே இல்லாததை குறித்த அந்த சாக்கியத்தை உணர்ந்து மகிழ்ந்து தேவனுடைய வல்லமையின் கீழ் வாழ்ந்து வந்த வரையிலும் உலகத்தில் நன்கு அறியப்பட்ட எல்லாவிடத்திலும் இருந்து ஜனங்கள் அவர்களை காணும்படி வந்தனர்.
God gave him a gift of discernment. It's upon Solomon and the queen of the south from Queen of Sheba came all the way across the Sahara Desert, taking her 3 months just to hear the wisdom of Solomon.
தேவன் அவர்களுக்கு ஒரு பகுத்தறிவு வரத்தை கொடுத்திருந்தார். அது சாலமோனின் மேல் இருந்தது. தென்தேசத்து ராஜஸ்திரி, சேபாவின் ராஜஸ்திரி சகாரா பாலைவனத்தை முழுவதுமாக கடந்து சாலமோனின் ஞானத்தை கேட்க வந்தால் அவளுக்கு 3 பாதங்கள் பிடித்தது.
And when she saw that Solomon could discern spirit and made known to her the secrets in her heart, she said, all I heard about you was right and more besides. She was convinced that that was God.
சாலமோன் ஆவிகளை பகுத்தறிய முடிந்ததையும் அவளுடைய இருதயத்தில் உள்ள ரகசியங்களை அவளுக்கு வெளிப்படுத்தினதையும் அவள் கண்டபோது அவள், உண்மை குறித்து நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையே, அதை காட்டிலும் அதிகமாகவே உள்ளது என்றாள். அது தேவனாயிருந்ததென்று அவள் உறுதி
கொண்டாள். We had godly men in them days as leaders.
America, மத சம்பந்தமான சுதந்திரத்திற்காக இங்கு வந்த நம்முடைய முற்பிதாக்களின் அடிப்படையின் மேல் உருவானது. நாம நாட்களில் தேவ பக்தி உள்ள மனிதர்களை தலைவர்களாக பெற்றிருந்தோம்.
George Washington, Abraham Lincoln, man of renowned character, man of God. America was America in those days.
ஜார்ஜ் வாஷிங்டன், ஆபிரகாம் லிங்கன், பிரசித்தி பெற்ற பண்புடைய மனிதர், தேவ மனிதர். அந்நாட்களில் அமெரிக்கா அமெரிக்காவாகவே இருந்தது.
ஜார்ஜ் வாஷிங்டன் here at Valley Forge, before he crossed the Delaware, praying all night until he was wet come to his waist, kneeling in snow.
ஜார்ஜ் வாஷிங்டன் ஃபோர்ஜ் பள்ளத்தாக்கிலே அவர் டெலவோரை கடப்பதற்கு முன்பு பனிக்கட்டியில் முழங்கார்படியிட்டு அவர் நனைந்து தன்னுடைய இடுப்பு வரை மூழ்கி போகும் அளவிற்கு முழு இரவும் ஜபம் செய்தார்.
And the next morning when the Americans started across, there's only about 20% of them had shoes to wear. The American army.
அடுத்த நாள் காலை அமெரிக்கர்கள் கடந்து செல்ல துவங்கையில் அமெரிக்க ராணுவத்தில் ஏறத்தாழ 20% மட்டுமே அணிந்து கொள்ள காலணிகள் இருந்தன.
But they had a principle. They had something that they had to fight for. They didn't care what come or went.
ஆனால் அவர்களுக்கு ஒரு கொள்கை இருந்தது. அவர்கள் ஏதோ ஒன்றை உடையவர்களாய் அதற்காக அவர்கள் சண்டையிட வேண்டியவர்களாயும் இருந்தனர். அவர்கள் என்ன வந்தது அல்லது போனது என்று கவலை கொள்ளவில்லை.
The farmers come in, stopped his plow, took out his oxen, got his rifle and went to fight for what he knew was freedom.
விவசாயிகள் தாங்கள் உழுவதை நிறுத்திவிட்டு தங்களுடைய இருதை அவிழ்த்துவிட்டு தங்களுடைய துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு அவர்கள் அறிந்திருந்த சுதந்திரத்திற்காக போர் புரிய சென்றனர்.
The next day I believe it was 4 or 5 bullet holes, musket bullets went through his coat and hat and never touched him.
அடுத்த நாள் 4 அல்லது 5 தோட்டாக்கள் காலாட்படை வீரனின் துப்பாக்கி அவை குண்டுகளாய் இருந்தது என நான் நம்புகிறேன். அவருடைய கோட்டையும் தொப்பியையும் துடைத்து சென்றும் அவரை ஒருபோதும் சேதப்படுத்தவில்லை.
Man of God founded this nation, great man. No wonder they wrote, long may our land be bright with freedom's holy light. Protect us by thy might, great God our King.
இந்த தேசத்தை நிறுவின தேவனுடைய மனிதர்கள், மகத்தான மனிதர்கள், அவர்கள் இவ்விதம் எழுதினதில் வியப்பொன்றுமில்லையே. எங்களுடைய தேசம் சுதந்திரத்தின் பரிசுத்த வெளிச்சத்தால் நீண்ட காலம் பிரகாசிப்பதாக. மகத்தான தேவனே, எங்கள் ராஜாவே, உம்முடைய வல்லமையினால் எங்களை காத்துக் கொள்ளும்.
Some time ago I talked to an old man down at Cardin, Indiana. He told me about when the capital was in Cardin and how he said he went in the ox cart down to here. The governor speak and he and the governor's only two had two pieces of suit on.
கொஞ்சம் காலத்துக்கு முன்பு நான் இந்தியானாவில் உள்ள காரிடனில் ஒரு வயதான மனிதனிடம் பேசினேன். அவர் என்னிடம், தலைநகரம் காரிடனில் இருந்தபோது ஆளுநரின் பேச்சை கேட்க எப்படி அவர் ஒரு காலை மாட்டு வண்டியில் சென்றார் என்பதை பற்றி கூறினார். அவரும் ஆளுநரும் இருவர் மட்டுமே சூட் அணிந்திருந்தார்களாம். அவர் ஆடுகளை வளர்த்து அவைகளின் ரோமத்தை கத்தரித்து அவைகளினுடைய ரோமத்தை கழுவ தன்னுடைய சகோதரிகள் அதை நெய்து அவருக்கு தன்னுடைய கால்சட்டை கற்றால் போல் செல்வதற்கு ஒரு கோட்டை தயாரித்துக் கொடுத்தனர் என்று கூறினார்.
The old fellow sitting there then about 85 or 90 years old pulled his beard like that and he said, Billy, that's when America was America.
அந்த வயோதிபர் அங்கே உட்கார்ந்து கொண்டு அப்போது ஏறக்குறைய 85 அல்லது 90 வயதுடையராய் தன்னுடைய தாடியை இப்படி வருடிவிட்டு அவர், பில்லி, அப்பொழுதுதான் அமெரிக்கா அமெரிக்காவாக இருந்தது என்றார். நான் அந்த வயோதிபர் அவரை நோக்கி பார்த்தேன். பையன்கள், இந்த வாலிபர்களில் அநேகர் அதை நம்ப மாட்டார்கள், ஆனால் நீர் கூறிக்கொண்டிருப்பது உண்மையே என்று நான் நினைத்தேன்.
What happened to Israel after all this godly background? They began to get carefree. They began to get to a place where they, well, they didn't care what went on.
இந்த முழு தேவபக்தியின் பின்னணிக்கு பிறகு இஸ்ரவேலுக்கு என்ன நடந்தது? அவர்கள் கவலையற்றவர்களாயிருக்க துவங்கி விட்டனர். அவர்கள் என்ன சம்பவித்தது என்று கவலைப்படாத ஒரு நிலையில் இருக்க துவங்கி விட்டனர்.
They began to go get slack in their worship to God. Although they held a form of religion, just like we have.
நாம் பெற்றுள்ளதை போன்ற ஒரு மார்க்க அமைப்பை அவர்கள் பெற்றிருந்தாலும் அவர்கள் தாங்கள் தேவனை ஆராதிப்பதில் அசதி கொள்ள துவங்கிவிட்டனர்.
They had a form of godliness, but they began to get free with their people and they began to bring in different heresies in their church.
அவர்கள் தேவபக்தியின் வேஷத்தை தரித்திருந்தனர், ஆனால் அவர்கள் தங்களுடைய ஜனங்களோடு தாராளமாக தொடர்பு கொள்ள துவங்கி அவர்கள் தங்களுடைய சபையில் வித்தியாசமான மார்க்கபேதங்களை கொண்டு வர
துவங்கிவிட்டனர். Who didn't know God, Ahab, who succeeded his father.
பாகாலின் வழிபாடு மெல்ல மெல்ல உள்ளே ஊர்ந்து செல்ல ஆரம்பித்து விட்டது. இஸ்ரவேலர் சுகபோகத்தில் பைத்தியமுள்ளவர்களாகி குடித்து வெறித்து அப்படிப்பட்டதான அத்தகைய காரியங்களுக்குள்ளாகி முடிவிலே தேவனை அறியாத ஒரு தலைவனை உள்ளே கொண்டு வந்தனர். ஆகாப் தன்னுடைய தகப்பனுக்கு பின்னால் பட்டத்திற்கு வந்தவன்.
Was an ungodly man. Rich man, but an ungodly man. And he done all the sins more than anyone before him ever done.
அவனுடைய தகப்பன் ஒரு தேவனற்ற மனிதனாய் ஐஸ்வர்யமான மனிதனாய் இருந்தான், ஆனால் தேவனற்ற மனிதன். அவனுக்கு முன்பிருந்த எவரும் செய்திருந்த பாவத்தை காட்டிலும் அவன் அதிகமாகவே எல்லாவற்றையுமே செய்தான்.
But Israel, in their drunken stupor, they put a man in like that and put him on the throne to be a ruler over them.
ஆனால் இஸ்ரவேலரோ தங்களுடைய குடித்து மெரித்த மதிமயக்க நிலையில் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை அமர்த்தி தங்கள் மேல் ஆளுகை செய்வனாக இருக்கும்படி அவரை சிங்காசனத்தில் அமர்த்தினர்.
They thought it was all right. Just like a lot of Americans do today. He's a good politician, so what difference does it make? It won't make any difference because he's a good politician.
அது சரி என்று அவர்கள் எண்ணினர். இன்றைக்கு அநேக அமெரிக்கர்கள் அது செய்கிறது போலவே. அவர் ஒரு நல்ல அரசியல்வாதி, ஆகையால் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணாது, ஏனென்றால் அவர் ஒரு நல்ல அரசியல்வாதி.
A lot of Americans, too many of them, has sold out their birthright. As an American. And say, what difference does it make as long as you can get a few extra dollars from the government and live?
அநேக அமெரிக்கர்கள், அவர்களில் அநேகர் ஒரு அமெரிக்கர் என்னும் தங்களுடைய பிறப்புரிமையை விற்று போட்டு நீங்கள் அரசாங்கத்திலிருந்து வாழ்வதற்காக ஒரு சில டாலர்களை கூடுதலாக பெறும் வரைக்கும் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது என்கிறார்கள்.
They sold out to the belly and to the lust and craving of a sinful world and forgot the very thing that we landed on Plymouth Rock for.
அவர்கள் வயிற்றிற்கு, இச்சைகளுக்கு, பாவமுள்ள உலகத்தின் இயக்கத்திற்கு விற்று போட்டு நாம் பிளிமத் கற்பாறையின் மேல் இறங்கினதற்கான அந்த நோக்கத்தையே மறந்துவிட்டனர்.
They forgot our heritage and went and sold out to the pleasure mad crowd.
அவர்கள் நம்முடைய சுதந்திரத்தை மறந்துவிட்டு சுகபோகத்தில் பைத்தியம் கொண்ட கூட்டங்களுக்கு விற்று போட்டு சென்று விட்டனர்.
As it was in the days of Israel, so has it been. America's took that same road. Right down the same path. Pleasure.
இஸ்ரவேலின் நாட்களில் இருந்தது போலவே அது இருந்து வருகிறது. அமெரிக்கா அதே வழியை எடுத்துக்கொண்டது. இன்பம்.
After a while, the government endorsed sin. Just as long as you had a synagogue, what difference did it make? That's exactly what America done.
கொஞ்சம் கழித்து அரசாங்கம் பாவத்தை ஆமோதித்தது. யூதர்களுக்கு ஒரு தேவாலயம் இருந்திருக்கும் வரை அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணியது? அதைத்தான் அமெரிக்கா சரியாக செய்துள்ளது.
And we began to organize ourselves together and make little groups and more sinful, more sinful, more sinful. We just stay with the real principles that we landed here for.
நாம் நம்மை ஒன்றாக ஸ்தாபித்துக் கொள்ள துவங்கி சிறிய குழுக்களை உண்டாக்கி அதிக பாவமுள்ளவர்களாய் அதிக பாவமுள்ளவர்களாய் இருக்கிறோம். நாம் இங்கு வந்திருக்கிறதற்கான ஒரு உண்மையான நோக்கத்தோடு தரித்திருக்க கடவோம்.
Sin began to creep into the churches just like it did then. Women began cutting off their hair, wearing immoral clothes, cutting them off each year.
பாவமானது அப்பொழுது அது செய்தது போலவே சபைகளுக்குள் மெல்ல மெல்ல நுழைய ஆரம்பித்து விட்டது. ஸ்திரீகள் தங்களுடைய தலைமுடியை வெட்டிக்கொள்ளவும் ஒடுக்கக்கேடான ஆடைகளை அணிந்து கொள்ளவும் ஒவ்வொரு வருடமும் அவைகளை குறைத்துக் கொள்ள துவங்கிவிட்டனர்.
And man began doing this, that, and the other, playing cards and making bunko games in the church, and just as worldly as they were. Pleasure mad, drunken stupors.
ஆண்கள் இதை அதை மற்றதை செய்து சபையிலே சிட்டு விளையாடி சூதாட்ட விளையாட்டுகளை விளையாடி அவர்கள் சுகபோகத்தில் பைத்தியமாகி குடித்து வெறித்த மதுமயக்க நிலையில் அப்படியே உலக பிரகாரமாகவே இருக்க ஆரம்பித்து விட்டனர்.
Ministers graduating from the seminary and the bishop saying, preach boys, whatever you wish to. As far as I am concerned, the blood of Jesus Christ died up 1900 years ago. Until the church got to nothing but an organization, like a lodge.
ஊழியக்காரர்கள் வேத கல்லூரியிலிருந்து பட்டம் பெற்று வருகையில் பேராகிரோ பையன்களே, நீங்கள் என்னவெல்லாம் விரும்புகின்றீர்களோ அதையே பிரசங்கியுங்கள். என்னை பொறுத்த மட்டில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் 1900 ஆண்டுகளுக்கு முன்பே உலர்ந்து விட்டது என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறேன் என்கிறார். சபையானது ஒன்றையும் பெறாததாய் ஒரு ஸ்தாபனமாக ஒரு விடுதியை போன்ற அளவிற்கு
ஆகிவிட்டது.
இந்த பிற்பகலை நீங்கள் ஒருபோதும் மறவாதிருப்பீர்களாக.
Become like a lodge. World begin to creep in. Ministers begin to compromise just like they did in the days of Ahab.
ஒரு விடுதியை போன்றாகி உலகமானது உள்ளே நுழைய ஆரம்பித்து விட்டது. ஊழியக்காரர்கள் அவர்கள் ஆகாபின் நாட்களில் செய்தது போலவே விட்டுக் கொடுக்க துவங்கிவிட்டனர்.
Sinful, rotten to the core. And on it went. Just as hard as it could go.
அது பாவமுள்ளதாய் உட்பகுதி வரை அழுகி அப்படியே தொடர்ந்து அதனால் அழுக முடிந்த அளவிற்கு அது அழுகி போய்விட்டது.
Although God sent him prophet after prophet, and with tender mercies he begged to the people, and they turned their back on it.
தேவன் அவர்களுக்கு தீர்க்கதரிசிக்கு பின்னர் தீர்க்கதரிசியை அனுப்பி அன்பான இரக்கங்களோடு அவர் ஜனங்களிடத்தில் கெஞ்சிற போதிலும் அவர்கள் அதற்கு தங்களுடைய புறமுதுகையை காட்டினர்.
They wanted their way. They were Israelites.
They were free. They were a great nation. Their forefathers did so and so, David and Solomon. They could do what they wanted to, just the same thing that we based ourselves on. Exactly.
அவர்கள் தங்களுடைய வழியை விரும்பினர். அவர்கள் இஸ்ரவேலராக இருந்தனர். அவர்கள் சுவாதீனமுள்ளவர்களாக இருந்தனர். அவர்கள் ஒரு மகத்தான தேசமாக இருந்தனர். அவர்களுடைய முற்பிதாக்கள் என்னென்னதை செய்திருந்தனர்? தாவீது மற்றும் சாலமோன். அவர்கள் என்ன விரும்பினரோ அதை அவர்கள் செய்ய முடிந்தது. அப்படியே அதே காரியத்தின் மேல் நாம் நம்மை ஆதாரமாக கொண்டிருக்கிறோம். சரியாக
What Washington, our forefathers, and what they stood for, but brother, we are a million miles from those things. Our churches are a million miles.
Washington, நம்முடைய முற்பிதாக்கள் அவர்கள் எல்லத்திற்காக நின்றனர். ஆனால் சகோதரனே, நாம் அந்த காரியங்களிலிருந்து லட்சக்கணக்கான மைல்கள் தொலைவில் இருக்கிறோம். நம்முடைய சபைகளும் லட்சக்கணக்கான மைல்கள் தொலைவில் உள்ளன.
The Methodist Church today to what the Methodist Church used to be. What the Pentecostal is today and what it used to be. What the Baptist is today to what it used to be.
இன்றைய மெத்தோடிஸ்ட் சபை முன்பு மெத்தோடிஸ்ட் சபை எப்படி இருந்தது? இன்றைய பெந்தகோஸ்த சபை என்னவாக இருக்கிறது? அது முன்பு எப்படி இருந்தது? இன்றைய பாப்டிஸ்ட் சபை என்னவாக இருக்கிறது? அது முன்பு எப்படி இருந்தது?
We had time to go back and talk of John Smith and many of those early reformers.
நாம் ஜான் ஸ்மித்தை குறித்தும் மற்றும் ஆதி சீர்திருத்தக்காரர்களாகிய அவர்களின் அநேகரை குறித்தும் திரும்பிச் சென்று பேச நேரம் இருந்தால் நலமாக இருக்கும்.
ஜான் ஸ்மித் said before he died, said, the horrible thing is that the Methodist women are beginning to wear gold rings on their fingers. Methodist.
ஜான் ஸ்மித் கூறினார், அவர் மறிப்பதற்கு முன்பு மெத்தோடிஸ்ட் பெண்கள் தங்கள் விரல்களில் தங்க மோதிரங்களை அணிய தொடங்கியிருப்பது அதிர்ச்சி விட்டுகிற செயலாக இருக்கிறது என்று கூறினார். மெத்தோடிஸ்டுகள்
What would he say today to see them with their hair cut off and paint all over their face wearing shorts? It's because of sin.
இன்றைக்கு அவர்கள் தங்கள் தலைமுடியை கத்தரித்துக் கொள்வதையும் தங்களுடைய முகத்தின் மேல் முழுவதுமாய் வரந்திட்டுக் கொள்வதையும் குட்டைக்கால் சட்டைகளை அணிவதையும் அவர் கண்டால் என்ன சொல்லுவார்? அது பாவத்தின் காரணமாய் உள்ளது.
What's God done in America? Sent revival after revival, revival after revival. Ministers has preached the word, tried to call people back to God. And what did they do? The same thing Israel done, spurned it. Made fun of them. Call them holy rollers. Throw them in jail.
தேவன் அமெரிக்காவில் என்ன செய்திருக்கிறார்? எழுப்புதலுக்கு பின்னர் எழுப்புதலை, எழுப்புதலுக்கு பின்னர் எழுப்புதலை எழுப்பினார். ஊழியர்கள் வார்த்தையை பிரசங்கித்து ஜனங்களை தேவனிடம் மீண்டுமாக அழைக்க முயற்சித்திருக்கின்றனர். அவர்கள் என்ன செய்தனர்? அதே காரியத்தை இஸ்ரவேலர் செய்தனர். அதை இகழ்ந்து புறக்கணித்தனர். அவர்களை குறித்து பரியாசம் செய்தனர். அவர்களை பரிசுத்த உருளைகள் என்று அழைத்தனர். அவர்களை சிறையில் எறிந்தனர்.
If one of my sisters and one of my brothers out of this church today would have stood in that hotel last night and raised up their hands and praised God and shouted in that room, they'd be in jail today over it.
இன்றைக்கு இந்த சபையிலிருந்து என்னுடைய சகோதரிகளில் ஒருத்தியும் என்னுடைய சகோதரனில் ஒருவனும் சிறந்த இரவு அந்த உணவு விடுதியில் நின்று தங்களுடைய கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற அந்த அறையில் சத்தமிட்டிருந்தால் அதற்காக இன்றைக்கு அவர்கள் சிறையில் இருப்பார்கள்.
But a drunken, stupid bunch of idiotic, unholy rollers can stand up there and scream all night and drunk and cuss and grab their clothes off their women and carry on and fall on the floor and scream all night long and even they can't say a word about it. Oh, wonder we are doomed under the hand of God.
ஆனால் குடித்து வெறித்து மதிமயக்க நிலையில் உள்ள முட்டாள்களின் கூட்டமான உருளும் அசுத்தர்கள் அங்கு நின்று கொண்டு முழு இரவும் சத்தமிட முடியும். குடித்து கொஞ்சி அவர்களுடைய ஆடைகளை பிடித்து இழுத்து தங்களுடைய பெண்களின் ஆடைகளை அவிழ்த்து அப்படியே தொடர்ந்து செய்து தரையின் மேல் விழுந்து தொடர்ந்து முழுகிறவும் கூச்சலிட்டாலும் அவர்களால் அதை குறித்து ஒரு வார்த்தையும் கூட கூற முடிகிறதில்லை. தேவனுடைய கரத்தின் கீழ் நாம் ஆக்கிரைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறதில் வியப்பொன்றுமில்லையே.
On and on, God sent ministers, performed signs and wonders, proving His word. And the most of the thing, a lot of modernistic clergymen turned it down and made fun of every revival.
கவனியுங்கள், மேலும் மேலும் தேவன் ஊழியக்காரர்களை அனுப்பி அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடப்பித்து அவருடைய வார்த்தையை நிரூபித்தார். பெருவாரியான காரியம் என்னவென்றால், நவீன குருவானவர்களில் அநேகர் அதை புறக்கணித்து ஒவ்வொரு எழுப்பு நிலையும் குறித்து கேலி செய்தனர்.
Such as so-called Church of Christ in the days of miracles is past, trying their best to shut it off from that little remnant of God. As it was in Israel, so is it today.
கிறிஸ்துவின் சபை என்று அழைத்துக் கொள்ளும் சபையும் மற்றவர்களும் அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டன என்றன. தேவனுடைய அந்த சிறுபான்மையான மீதியானவர்களிடமிருந்து இதை நிறுத்த தங்களால் முடிந்த அளவிற்கு முயற்சி செய்தனர். அது இஸ்ரவேலில் இருந்தது போலவே அது அப்படியே இன்றைக்கும் இருக்கிறது.
Many times God has to take his people out of them organizations and denominations, take them out in the wilderness along to talk to them. He's going to have a remnant, don't you worry about that. He did then, he will now.
அநேக முறைகள் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஸ்தாபன அமைப்புகளிலிருந்தும் ஸ்தாபனங்களிலிருந்தும் அவர்களை வெளியே எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அவர்களை வெளியே எடுத்து வனாந்திரத்திற்குள் தனிமையாக விட்டு அவர்களிடம் பேச வேண்டியதாக இருக்கிறது. அவர் எஞ்சியுள்ள ஒரு கூட்டத்தினுடைய இருக்கப் போகிறார், நீங்கள் அதை குறித்து கவலை கொள்ளாதீர்கள். அப்பொழுது அவர் செய்தார், இப்பொழுதும் அவர் செய்வார். மேலும் மேலும் அவர்கள் பாபத்தின் வழியாக நடந்து அக்காரியங்களினூடாகவே நடந்து சென்றனர். ஏன்? அவர்களுடைய தலைமை அதை தடுத்து நிறுத்த ஒன்றுமே இல்லை.
Well, honest, I know many nations that if they kept the people on the street dressed like we do here in America, they'd put them in jail.
நல்லது, உண்மையாகவே நான் அறிந்த பல தேசங்கள் நாம் இங்கு அமெரிக்காவில் உடை உடுத்துவது போன்று அந்த ஜனங்கள் வீதியில் உடை உடுத்திச் செல்ல அவர்கள் பிடித்தால் அவர்கள் அவர்களை சிறையில் போட்டு விடுவார்கள்.
When I went to San Angelo in Rome, now think of it, as low as that is, they had a sign up there by San Angelo Catacomb, to the American women, please put on clothes and honor the dead.
நான் ரோமாபுரியில் உள்ள பரிசுத்த ஏஞ்சலோவுக்கு சென்றபோது, இப்பொழுது இதை குறித்து சிந்தியுங்கள், அது எவ்வளவு இடிவானதாக உள்ளது என்று. பரிசுத்த ஏஞ்சலோவின் கல்லறையின் அருகே அமெரிக்க பெண்களுக்கு தயவு செய்து ஆடைகளை அணிந்து மரித்தோரை கனப்படுத்துங்கள் என்று எழுதின ஒரு அடையாளத்தை அவர்கள் அங்கு வைத்திருந்தனர். உங்களுக்கு ஏதாவது காரியம் சுகமீனத்தை ஏற்படுத்துமானால் அது அமெரிக்கர்கள் என்று அழைக்கப்படும் கூட்டத்தினர் உள்ளே வருவதை காண்பதே ஆகும்.
I was sitting down at Luzon. We were enjoying some steak one day, Brother Argon right now.
ஒரு நாள் நான் லூசானில் உட்கார்ந்து கொண்டு நானும் சகோதரன் ஆர்கன் பிரைட்டும் நாங்கள் சில இறைச்சி கண்டத்தை புசித்து மகிழ்ந்து கொண்டிருந்தோம்.
Next day we went back because it's good eating. I could get some water there. They wouldn't serve nothing but wine. Now get water.
அடுத்த நாள் அது புசிக்க நன்றாயிருந்த காரணத்தால் நாங்கள் திரும்பச் சென்றோம். நான் அங்கு கொஞ்சம் தண்ணீரை பெற முடிந்தது. அவர்கள் திராட்சரசத்தை தவிர வேற எதையும் பரிமாற மாட்டார்கள். எனக்கு தண்ணீர் தேவையாயிருந்தது.
I had to pack me a jug of water under my own arm all the time because they wouldn't serve you water at the table.
நான் ஒரு கூஜா தண்ணீரை என்னுடைய அக்கடத்திலேயே எல்லா நேரமும் வைத்துக் கொண்டிருக்க வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு மேஜையிலே தண்ணீரை பரிமாற மாட்டார்கள்.
Then I went in there, everything was good. The Miss America came in with a little dirty snotty nose poodle dog. With enough 10-cent store jewel on like that and a cigarette way out the end like this, sat down there putting on something that she wasn't, and set that poodle dog on the table.
அப்பொழுது நான் அங்கே உள்ளே சென்றேன். குமாரி அமெரிக்கா ஒரு சிறிய அசுத்தமான அழுக்கடைந்த மூக்குடைய சடநாயோடு உள்ளே வரும் வரைக்கும் எல்லா காரியமும் நன்றாக இருந்தது. 10-cent கடை ஆபரணங்களை போதுமானவர்கள் அணிந்து கொண்டு இதை போன்ற முனையில் ஒரு சிகரெட்டை வைத்துக் கொண்டு அங்கே உட்கார்ந்து அவள் இல்லாத ஏதோ ஒரு போலி தோற்றத்தை காண்பித்துக் கொண்டிருந்தாள். அந்த சடை நாய் மேஜையின் மேல் உட்கார வைக்கப்பட்டிருந்தது.
Dirty, filthy thing. A dog is the worst thing that God speaks of. Even the tithe off of them can't be paid in the house of God. It's like the whore, a tire of a whore, the Bible said. And yet, there you are.
அழுக்கடைந்த அசுத்தமான செயல். ஒரு நாய் மோசமான காரியமாக இருக்கிறது என்று அதை குறித்து தேவன் கூறுகிறார். அவைகளுடைய தசமபாகத்தையும் கூட தேவனுடைய வீட்டில் செலுத்தக்கூடாது. அது வேசியை போன்றது. ஒரு வேசியின் தசமபாகம் என்று வேதம் கூறியுள்ளது. இருந்தாலும் நீங்கள் அதை செய்கிறீர்கள்.
They have practiced birth control and pay $1,000 yearly for a little old dog and lead it around and give it a child's love so she can run out all night long. And have practiced birth control.
அவர்கள் கருத்தடையை கைக்கொள்வார்கள். ஆனாலும் ஏறக்குறைய $1,000 ஒரு சிறிய சடநாய்க்காக செலவழிப்பார்கள். அதை அழைத்துச் செல்ல அவன் முழு இரவும் வெளியே சுற்றும்படியாய் அதற்கு ஒரு குழந்தையுடைய அன்பை கொடுத்து கருத்தடையை கை
கொள்வாள்.
பெருங்குழப்பமே இல்லாமல் வேற என்ன காத்துக் கொண்டிருக்கிறது? நீங்கள் ஒருகால் என்னுடைய சத்தத்தை மீண்டும் கேட்காமல் போகலாம், ஆனால் நீங்கள் இதை நினைவு கூற நான் விரும்புகிறேன். நாம் முடிவில் இருக்கிறோம்.
There we find what taking place. What did? Finally, the great hour come. Ahab was elected. And when he did, he married Jezebel. That rotten old woman who led all of Israel to idolatry.
Ange, என்ன சம்பவித்தது என்று நாம் கண்டறிகிறோம். என்ன நடந்தது? முடிவாக அந்த மகத்தான நேரம் வந்தது. ஆகாப் தேர்ந்தெடுக்கப்பட்டான். அவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவன் இசபேலை மணந்து கொண்டான். இஸ்ரவேலர் அனைவரையும் விக்கிரகாராதனைக்கு வழிநடத்தின அந்த மோசமான ஸ்திரியை. அப்பொழுது இஸ்ரவேலர் அதை செய்த காரணத்தால், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர்களுடைய தேசத்தில் நடக்க அனுமதித்த காரணத்தால் அவர்கள் பின்வாங்கி போன நிலையில் இருந்திருக்க வேண்டும்.
The laws are made by the people for the people. And we've done the same thing.
சட்டங்கள் ஜனங்களாலே ஜனங்களுக்காக உண்டாக்கப்படுகின்றன. நாமும் அதே காரியத்தை செய்திருக்கிறோம்.
There was a time when America wouldn't have... They know better than to arrest the old prostitute, old harlot that drunk the blood of the martyrs, killed them, and the reason they fled here for freedom. They wouldn't have put up with nothing like that.
அங்கே ஒரு காலத்தில் அமெரிக்கா இரத்த சாட்சிகளின் ரத்தத்தை அவர்களை கொன்று குடித்த அந்த பழைய வேசியை, அந்த பழைய விபச்சாரக்காரியை அனுமதிக்க கூடாததை காட்டிலும் மேலானதை அவர்கள் அறிந்திருந்தனர். அந்த காரணத்தினால்தான் அவர்கள் இங்கே ஓடி வந்தனர். சுதந்திரத்திற்காக அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தையும் பொறுத்துக் கொண்டிருந்திருக்க
மாட்டார்கள்.
அதை தேர்ந்தெடுத்த காரணத்தால் நாம் முழு தேசமாகவே பின்வாங்கி போன நிலையில் இருக்கிறோம் என்பதை அது காண்பிக்கிறது.
Oh, of course, now some of you good square back Democrats will think this, that, oh, well, he'll make a good political hit.
Oh, உண்மையாகவே இப்பொழுது உங்களைத்தான் நல்ல நேர்மையான டெமோக்ராட் கட்சியினராகிய உங்களில் சிலர், ஓ நல்லது, அவர் ஒரு நல்ல அரசியல் தலைவராக இருப்பார் என்று நினைப்பீர்கள். அது மாம்ச சிந்தனைக்கு, யோசனைகளுக்கு சரியாக தென்படலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கும் ஆவிக்குரிய சிந்தனைக்கும் அது அர்த்தத்தை உண்டுபடுகிறதில்லை.
Few extra dollars out and some taxes or something like this cut.
நிச்சயமாகவே அது அர்த்தத்தை கொண்டுபடுகிறதில்லை. சில கூடுதல் டாலர்களை மற்றும் சில வரிகளை அல்லது இதை போன்ற ஏதோ ஒன்றை தடை செய்கிறது.
And we are having a hard time, our missionaries in the field today, because now we are considered a Catholic nation.
நம்முடைய ஊழியக்காரர்கள் ஊழிய களத்தில் இருக்க நாம் ஒரு கடினமான நேரத்தை உடையவர்களாக இருக்கிறோம். ஏனெனில் இப்பொழுது நாம் ஒரு கத்தோலிக்க தேசமாக கருதப்படுகின்றோம்.
Well, sure, Russia's considered communist because they got a communistic leader. Red China's considered communist because they got a communistic leader.
ஏன் நிச்சயமாக ருஷ்யா கம்யூனிஸ்ட் நாடாக கருதப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவரையே கொண்டுள்ளனர். சிவப்பு சீனாவும் கம்யூனிஸ்ட் நாடாக கருதப்படுகிறது. ஏனெனில் அவர்கள் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவரை கொண்டுள்ளனர்.
We're considered Catholic because we have a Catholic leader.
நாம் ஒரு கத்தோலிக்க தலைவரை உடையவர்களாக இருக்கின்ற காரணத்தால் நாம் கத்தோலிக்கராக கருதப்படுகின்றோம்.
Oh, when Ahab was on the throne, you say he's on the throne. That's right. But Jezebel was the head behind that throne. She was the one that done the leading.
Oh, ஆகாப் சிங்காசனத்தின் மேல் இருந்தபோது நீங்கள் அவன் சிங்காசனத்தின் மேல் இருந்தான் என்கிறீர்கள். அது உண்மை. ஆனால் அந்த சிங்காசனத்துக்கு பின்னே எசபேலே தலைவியாயிருந்தாள். அவளே
வழிநடத்தினவர்களாயிருந்தாள்.
அவள் எப்படி அந்த தேசத்தின் சட்டத்திட்டங்களை எடுத்து அவர்களை மாற்றியமைத்து அவனுடைய சொந்த ஆதாயத்திற்காகவும் பேராசைக்காகவும் அவனுக்கு அவள் மனம் செய்து வைக்கப்பட்டிருந்த காரணத்தால் ஆகாபை அதை செய்யும்படி செய்து பாருங்கள். இன்றைக்கு அந்த விதமாகத்தான் நம்முடைய தலைவரும் இருக்கிறார்.
The very thing that we run here to be America for. The very principles that America's built upon.
அவர் ஒரு நேர்த்தியான மனிதன் அல்ல என்று நான் கூறவில்லை. ஆனால் அவருக்கு பின்னே என்ன இருக்கிறது என்பதை பாருங்கள். தேசி. அதே காரியத்தினால்தான் நாம் இங்கே அமெரிக்காவில் இருப்பதற்கு ஓடி வந்தோம். அதை கொள்கைகளின் மேல் அமெரிக்கா கட்டப்பட்டுள்ளது.
We by our own free choosing elected a thing like that.
நாம் நம்முடைய சொந்த சுதந்திரமான தெரிந்து கொள்ளுதலால் அதை போன்ற ஒரு காரியத்தை தேர்ந்தெடுத்தோம். இப்பொழுது ஏன் என்னுடைய சத்தம் சீக்கிரத்தில் நிறுத்தப்பட போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? ஆனால் யாரோ ஒருவர் அறிந்து கொள்ளப் போகிறார்.
Yes. Why? Revelation 2:20. She called herself a prophetess.
ஆம். ஏன் வெளிப்படுத்தல் 2:20 அவள் தன்னை ஒரு தீர்க்கதரிசினி என்று அழைத்துக் கொண்டாள்.
You just watch the wave of sin happen now. You watch core go plumb to the core.
நீங்கள் பாவத்தின் அதிர்வலைக்கு இப்போது தற்செயலாய் நேரிடுவதை கவனியுங்கள். நீங்கள் அதன் கருப்பகுதி துல்லியமாக ஊடுருவி செல்வதை கவனியுங்கள்.
You watch modernistic, watch ungodly things happen in the churches and finally there'll come a persecution. The Bible says so. Thus saith the Lord. Certainly there will be.
நீங்கள் புது கருத்து கோட்பாட்டு முறையை கவனியுங்கள். தேவரற்ற காரியங்கள் சபைகளில் சம்பவிப்பதை கவனியுங்கள். முடிவில் உபத்திரம் உண்டாகும் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தர் உரைக்கிறதாவது நிச்சயமாக உபத்திரம் உண்டாகும்.
Then what's going to happen? Just like it did then, so will it be now. She was the power behind it. She was the one who controlled it.
அப்பொழுது என்ன சம்பவிக்க போகிறது? அப்பொழுது அது நடந்தது போலவே அப்படியே இப்பொழுதும் இது இருக்கும். அவள் அதற்கு பின்னே ஆதிக்கம் செய்தாள். அதை கட்டுப்படுத்தின ஒருவளாய் அவள் இருந்தாள்.
Read the Abibitz 7, about 17th or 18th chapter along in there, you'll find what Jezebel did. How she took Ahab, and he couldn't say nothing about it because it was his wife.
வாசியுங்கள். அது 7 இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதை பற்றி 17 or 18 அதிகாரத்தில் அங்கே எசபேல் என்ன செய்தாள் என்பதை நீங்கள் கண்டறிவீர்கள். எப்படி அவள் ஆகாபை தன்வசப்படுத்திக் கொண்டாள்? அவன் அதை குறித்து ஒன்றையுமே கூற முடியாது இருந்தது. ஏனென்றால் அது அவனுடைய மனைவியாயிருந்தது. அப்பொழுது தேசம் எதன் பேரில் கட்டப்பட்டிருந்தது என்பதை பாருங்கள். ஒரு பின்வாங்கி போன இஸ்ரவேலன், அவனுக்கு பின்னால் பாகாலை வழிபட்டவளாயிருந்த ஒரு அஞ்ஞான மனைவியோடு.
And what did she do? She finally made everything so modernistic and so nice and the people had it so easy until the whole church fell for it, preachers and all.
அவள் என்ன செய்தாள்? அவள் முடிவிலே ஒவ்வொரு காரியத்தையும் மிகவும் புதுமையாகவும் மிகவும் அருமையாகவும் செய்து அதற்காக முழு சபையையும் பிரசங்கிமார்களையும் அனைவரும் வீழ்ந்து போகும் வரை ஜனங்களுக்கு அதை அவ்வளவு சுலபமாக்கியிருந்தாள். நான் ஒருவன் மாத்திரமே மீதியா இருக்கிறேன் என்று எலியா கூறவில்லையா? அப்பொழுது அது இருந்தது போலவே இன்றைக்கு அது இணையாகிறது.
Is it just like the same thing today? They were afraid to say something.
அவர்கள் எல்லோருமே ஏதோ ஒன்றை கூற பயந்திருந்தனர். இன்றைக்கும் அது அதே காரியத்தை போன்றுள்ளதல்லவா? அவர்கள் ஏதேனும் ஒன்றை கூற பயந்திருந்தனர்.
So we find out they were just loose, haphazard, drunk, carrying on, pleasure mad, everything else.
just as it is today.
எனவே அவர்கள் நிலை தளர்ந்து வெறும் தச்சைகள் நிகழ்ச்சியாய் தொடர்ந்து குடித்து சுகபோக பைத்தியம் கொண்டு மற்றும் ஒவ்வொரு காரியமும் இன்றைக்கு உள்ளது போல இருந்தது என்பதை நாம் கண்டறிகிறோம்.
Jezebel twisting those scriptures. What did she, them laws is Jezebel will twist.
யெசபேல் அந்த வேத வாக்கியங்களை திரித்து அவள் என்ன செய்தாள்? அதாவது நியாயப்பிரமாணங்களை அவைகளை யெசபேல் திரித்தாள்.
Remember Jezebel, she called herself a prophetess to subdue the people, and she says that she is the only voice of God on the earth. She'll make the carnal mind believe that as sure as the world.
யெசபேல் அவள் ஜனங்களை கீழ்படுத்துவதற்கு தன்னை ஒரு தீர்க்கதரிசினி என்று அழைத்துக் கொள்கிறாள். அவள் மட்டுமே பூமியின் மேல் தேவனுடைய சத்தமாக இருக்கிறாள் என்று கூறுகிறாள் என்பது நினைவிருக்கட்டும். அவள் உலகத்தைப் போன்று அவ்வளவு லட்சியமாக மாம்ச பிரகாரமான சிந்தையை நம்ப
செய்வாள்.
ஐக்கிய நாடுகளில் ஒரு ஸ்திரீயனுடைய வழிபாடு வரும், அது மரியாதையாக இருக்கும். நான் அதை 1931 கண்டேன். 7 காரியங்கள் சம்பவித்தன. நான் அவைகளை இங்கே தாளில் என்னோடு வைத்திருக்கிறேன். 1931 அதை எழுதினேன்.
How that I said this president, Franklin D. Roosevelt, he will cause all the world, help do it, send the world to war. Hadn't come to war yet. During time of the depression.
எப்படியாக இந்த ஜனாதிபதி பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அவர் முழு உலகத்தையும் யுத்தத்தில் ஈடுபட காரணமாக இருப்பார் என்று நான் கூறினேன். இருந்த போதிலும் பண நெருக்கடி காலமாக இருந்தபடியால் யுத்தம் நடைபெறாதிருந்தது.
I said another thing. And my mother, a square back Democrat, if she didn't look at me hard when I said that.
மற்றொரு காரியத்தையும் நான் கூறினேன். என்னுடைய தாயார் டெமோக்ராட் கட்சியை சிறிதும் விட்டுக் கொடுக்காதவர். நான் அதை கூறின போது அவள் என்னை கடினமாக முறைத்து பார்க்கவில்லையா?
I said, I don't care if he's a Republican or if he was a socialist or whatever he is. This is thus saith the Lord.
அவர் ஒரு ரிப்பப்ளிகன் கட்சியினராக இருந்தாலும் அல்லது அவர் ஒரு சோசியலிஸ்ட் கட்சியினராக இருந்தாலும் அல்லது அவர் இரண்டமாக இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இது கர்த்தர் உரைக்கிறதாக இருக்கிறது
என்றேன்.
நான் அவர்கள் இதை செய்து ஸ்திரீகளை வாக்களிக்க அனுமதிக்கின்றனர். அவர்கள் அதை செய்தபோது அவர்கள் இந்த தேசத்திற்கு எப்போதும் கொண்டு வந்த அவமானத்திலேயே மிக பெரியதொரு அவமானத்தை கொண்டு வந்தனர் என்றேன். நான் என்றோ ஒரு நாள் அவர்கள் அதற்கான பலனை அடைவார்கள் என்றேன். அவர்கள் இதை சென்ற தேர்தலில் செய்தனர். அப்படியே ஸ்திரீகள் அவரை தேர்ந்தெடுத்தனர்.
And you precious colored people in the South, how you voted. You say you got a business saying that before, Peter. Oh, yes, I have. It's the Word of God.
தென்பாகத்தில் உள்ள வெளியேறப்பட்ட கருத்து ஜனங்களாகி உங்களைத்தான் நீங்கள் எப்படி வாக்களித்தீர்கள்? நீங்கள் நீரதை பிரசங்கப்படத்தில் கூற வேண்டிய வேலை உமக்கு இல்லை என்கிறீர்கள். ஓ ஆம், எனக்கு உரிமை கொண்டு அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. உங்களுக்கு விடுதலை வாங்கி தந்த ஒருவரான ஆபிரகாம் லிங்கனின் ரத்தக்கரை அதோ அந்த பொருட்காட்சி சாலையில் ஒரு ஸ்திரீனுடைய மார்பகத்தின் மேல் கிடக்கிறது. நீங்களோ உங்களுடைய பிறப்புரிமையை வெற்றி போடுகிறீர்கள். உங்களுக்கு அவமானம்.
You people for politics because you're just a good Democrat. Voting for something like that is soldier birthrights of Americanism and Christianity. To give it over to the prostitute that brought us in this nation. What made us what we were.
ஜனங்களே, நீங்கள் அரசியலுக்காக நீங்கள் ஒரு நல்ல டெமோக்ராட் கட்சியினர் என்ற காரணத்தால் அதை போன்ற ஏதோ ஒன்றிற்கு வாக்களித்தீர்கள். இந்த தேசத்திற்கு நம்மை விரட்டின அந்த வேசிக்கு அதை கொடுக்க அமெரிக்கத்துவம் மற்றும் கிறிஸ்தவ மார்க்கம் என்னும் உங்களுடைய பிறப்புரிமைகளை விற்று போட்டீர்கள். நாம் என்னவாக இருந்து நாம் என்னவாக ஆக்கப்பட்டோம்?
See how she's been creeping in real easy until now she's on the throne. Sure. The White House throne.
பாருங்கள், அவள் எவ்வளவு மெதுவாக உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறாள். உண்மையாகவே சுலபமாக இப்பொழுது அவள் சிங்காசனத்தின் மேல் இருக்கிறாள். நெற்றிகமாக வெள்ளை மாளிகை சிங்காசனத்தில்.
Watch already, did you see the other day about Catholic schools and Protestant schools? Support the Catholic school, but not the Protestant, see? Oh, brother. You watch for a wave of stuff coming forth now.
கவனியுங்கள், ஏற்கனவே கத்தோலிக்க பள்ளிகளை குறித்ததும் புராட்டஸ்டன்ட் பள்ளிகளை குறித்ததையும் அன்று நாள் நீங்கள் பார்த்தீர்களா? கத்தோலிக்க பள்ளிகளை ஆதரியுங்கள், ஆனால் புராட்டஸ்டன்ட் பள்ளிகளை அல்ல. புரிகின்றதா? ஓ சகோதரனே, இப்பொழுது அலையாய் வந்து கொண்டிருக்கும் ஒரு செய்தியை நீங்கள் கவனியுங்கள்.
Notice, and as they did it, look what's taking place. All this sin heaping in, got to a place and got the nation in that kind of a staggering place.
கவனியுங்கள், அவர்கள் அதை செய்த காரணத்தால் என்ன சம்பவித்தது என்பதை பாருங்கள். இந்த பாவம் அனைத்தும் உள்ளே குவிகிறது. தேசத்தை அந்த விதமாக தாறுமாறாக்கும் நிலைக்கு அந்த ஒரு தரத்திற்கு கொண்டு வந்து விட்டனர்.
A few years ago, when they had the Pentecostals first broke out, it saved the nation a few years ago when Al Smith was going to run. America no better than.
ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் பெந்தேகோஸ்துகள் முதலில் திடீரென்று தோன்றிய போது, ஆல் ஸ்மித் தேர்தலில் போட்டியிட போவதாக இருந்தபோது, அது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பே தேசத்தை ரட்சித்தது. அப்பொழுது அமெரிக்கா நன்றாய் அறிந்திருந்தது.
But Pentecost got so worldly, it went on in and sold their rights as a Christian to politics. And it's politics ahead of the Bible. Oh my.
ஆனால் பெந்தேகோஸ்தகினர் மிகவும் உலக பிரகாரமாக ஆகி அது உள்ளே பிரவேசிக்க ஒரு கிறிஸ்தவனிடம் தங்களுடைய உரிமையை அரசியலுக்கு விற்று போட்டு வேதத்துக்கு மேலாக அரசியலை வைத்தனர். ஓ
என்றே,
இப்பொழுது ஒரு நிமிடம், அது எப்படி வருகிறது என்று கவனியுங்கள்.
Now we find out what they did and the things they did. We see it paralleling here just exactly. Sin on every hand.
இப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றும் அவர்கள் செய்த காரியங்களையும் நாம் கண்டறிகிறோம். அது இங்கே அப்படியே சரியாக இணையாக இருக்கிறதையும் பாவமானது ஒவ்வொரு காரியத்தின் மேலும் இருப்பதை நாம் காண்கிறோம்.
Jezebel came in, she bewitched all the people, and notice, finally she began to build big shrines to Balaam. Is that right?
Jezebel உள்ளே வந்தபோது அவள் எல்லா ஜனங்களையும் மயக்கினாள். கவனியுங்கள், முடிவாக அவள் பாகாலுக்கு பெரிய கோவில்களை கட்டத் துவங்கினாள். அது சரியா?
And the Balaam priests flocked from everywhere to get into that place and begin to contaminate the land with Balaam worship.
பாகால் பூசாரிகள் எல்லாவிடத்திலும் இருந்து அந்த இடத்திற்கு திரண்டு வந்து பாகால் வழிபாட்டினால் அந்த தேசத்தை அசுசிப்படுத்த துவங்கினர்.
Look how they've done, look how they've weeded in, just the things they've done before they're at today. Look at Catholicism swarming up, swarming up, swarming up, marrying into it, breaking this, exactly what Daniel said to do.
அவர்கள் எப்படி செய்திருக்கின்றனர் என்று பாருங்கள். அவர்கள் எப்படி உள்ளே அப்புறப்படுத்தினர் என்பதை பாருங்கள். வெறுமன அவர்கள் செய்த காரியங்களினால் இன்றைக்கு அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று பாருங்கள். கத்தோலிக்க மார்க்கம் விழுங்கி 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 விவாகம் செய்து இதை முறித்து போட்டு அவர்கள் என்ன செய்வார்கள் என்று தானியல் கூறினானோ அதை அப்படியே சரியாக இருப்பதை பாருங்கள். இரும்பும் களிமண்ணும் கலவாது, ஆனால் தங்கள் வித்துக்களை ஒன்றோடொன்று கலந்து முறித்து போடுகின்றனர். ஒரு கத்தோலிக்க பையனை மணக்கிற ஒவ்வொரு புரோட்டஸ்டன்ட் பெண்ணும் அவளுடைய பிள்ளைகளை கத்தோலிக்கத்தில் வளர்க்க வேண்டியதாக இருக்கிறது.
All like that, very intermediate, like that, until it's come to a place where the whole United States is all wormed over.
அதைப் போன்று எல்லோரும் மனமுறிந்து கொண்டு ஒருவரோடு ஒருவர் கலந்து முழு ஐக்கிய நாடுகளும் முழுவதும் புடுப்புடுத்த நிலையை அடையும் வரையில், அது ஒரு நிலைக்கு வரும் வரையில் அதைப் போன்றுதான் இருக்கும்.
What are we going to do as missionaries going out to liberate in South America and all over the part of the world? Tommy Osborne and them trying to get the people out of that paganism and they can point their finger right back that we elected our leader.
நாம் ஊழியர்கள் முறையில் தென் அமெரிக்காவிலும் மற்றும் உலகத்தின் மற்ற எல்லா பகுதிகளுக்கும் சென்று விடுதலை அளிக்கும்படிக்கு என்ன செய்ய போகிறோம்? டாமி ஆஸ்பர்ன் மற்றவர்களும் ஜனங்களை அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து வெளியே கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் தங்களுடைய விரலை சுட்டிக்காட்டி நாங்கள் எங்கள் தலைவரை தேர்ந்தெடுத்து விட்டோம் என்று கூறலாம். அதே காரியம் இந்த உலகத்துக்கு என்ன சம்பவிக்க போகிறது? இது இங்குள்ள ஒவ்வொரு நபரையும் அசைக்க வேண்டும்.
How we going to answer? What's the missionary going to say? When they say you come here to liberate some of your own people, put the same thing in your office there on the throne. How we going to
நாம் எப்படி பதில் கூற போகிறோம்? அவர்கள் எங்களை இதிலிருந்து விடுவிக்க நீர் இங்கு வந்திருக்கிறீர். உம்முடைய சொந்த ஜனங்களோ அதே காரியத்தை உங்களுடைய அலுவலகத்தில் அங்கே சிம்மாசனத்தில் செய்துள்ளனரே என்று கூறும்போது ஊழியக்காரர் என்ன பதில் கூறப்போகிறார்? நாம் எப்படி என்ன?
Look back in pages of history, turn back and see if it's absolutely almost unconstitutional for it to be.
சரித்திரத்தின் பக்கங்களில் திருப்பி பாருங்கள். திருப்பி பார்த்து அது முற்றிலுமாய் பெரும்பாலும் அது எப்படி இருப்பது அரசியல் அமைப்பிற்கு முரண்பட்டதா என்பதை பாருங்கள்.
They wouldn't do it years ago, but see, we sold out our Christian rights to politics, and that's how the devil weaved himself in.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் அதை செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் பாருங்கள், நாம் நம்முடைய கிறிஸ்தவ உரிமைகளை அரசியலுக்கு விட்டு போட்டோம். அப்படித்தான் பிசாசு தன்னை உள்ளே நுழைத்துக் கொள்கிறான்.
Ahab was nothing but a figurehead for Jezebel. That's all this will be. Just a figurehead. He won't do it himself. But that system behind him will drive him to it. Exactly right.
ஆகாப் ஒன்றுபட்டவனாய் இசபேலுக்கு பெயரளவில் ஒரு பொம்மை தலைவராயிருந்தான். அவ்வளவுதான். இதுவும் வெறுமன பெயரளவில் உள்ள ஒரு பொம்மை தலைமையாயிருக்கும். அவன் தானாக அதை செய்ய மாட்டான். ஆனால் அந்த முறைமை அவனுக்கு பின்னிருந்து அவனை அதை செய்யும்படி வலிந்து விரட்டும். முற்றிலும் உண்மை.
Picture your conscience, the Christian. Wake yourself up. It's later than you think. The condition that we're in.
கிறிஸ்தவனே, நீ உன்னுடைய மனசாட்சியை கிள்ளி எழுப்பி நீயே உறக்கத்தினின்று எழுந்திரு. நீ நினைப்பதை காட்டிலும் காலதாமதமாகிவிட்டது. நாம் இருக்கின்ற நிலைமை, அவர்கள் இருந்த நிலைமை, அவர்கள் எப்படி தங்களை தளர்த்திக் கொண்டார்கள்?
How the great loving heart of God must have cried out weeping as he seen his missionary people. Made them an example of all the nations coming everywhere because God had blessed them, see them in unity, spiritually serving God.
தேவன் தம்முடைய ஊழிக்கார ஜனங்களை கண்டபோது அவருடைய மகத்தான அன்பான இருதயம் எப்படியாய் அழுது கதறியிருக்க வேண்டும்! அவர்களை ஒரு உதாரணமாக உண்டாக்கினார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்த காரணத்தால் அவர்களில் ஒற்றுமையைக் கண்டு எல்லா தேசத்தாரும் எல்லாவிடத்திலும் இருந்து வந்தனர். ஆவிக்குரிய பிரகாரமாய் தேவனை சேவித்தனர்.
And then the faith that he longed to see them come back to their first love and do what was right. But continually they went away and away and away till finally Jezebel came in.
அப்பொழுது அவர்கள் தங்கள் ஆதி அன்பிற்கு திரும்புவதையும் சரியானதாக இருந்ததையும் செய்வதை காண அவர் வாஞ்சித்தார் என்பதை நினைத்து பாருங்கள். ஆனால் அவர்கள் தொடர்ந்து தூர விலகி தூரமாய் முடிவிலே யெசபேல் உள்ளேருடைய மனதிற்கு தூர விலகி சென்று விட்டனர்.
That's exactly what we did. Drifted from the principles of Christ.
அதைத்தான் சரியாக நாம் செய்தோம். கிறிஸ்துவின் கொள்கைகளிலிருந்து விலகிச் சென்று விட்டோம்.
When God sent his ministers across the nation, they preached holiness, pilgrim holiness, Nazarenes, Pentecostals, get back to God, get back to God.
தேவன் தம்முடைய ஊழியர்களை தேசத்தினூடாக அனுப்பின போது அவர்கள் பரிசுத்தத்தை பிரசங்கித்தனர். யாத்திரிக பரிசுத்தர், நசரேயர்கள், பெந்தேகோஸ்துக்கள், தேவனிடத்திற்கு திரும்புங்கள், தேவனிடத்திற்கு திரும்புங்கள் என்றே பிரசங்கித்தனர்.
And the real old time established churches just laughed and made fun of them modernistic believers while they condemned everything that they had done and said it was of the devil.
உண்மையாகவே பண்டைய காலத்தில் நிறுவப்பட்ட சபைகள் வெறுமன சிரித்து பரிகாசம் செய்தனர். அவர்களில் அநேகர் நவீன விசுவாசிகள். ஏன்? அந்த மனிதர்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் படித்துரைத்து அது பிசாசினுடையது என்று கூறினர்.
What did they do? And the church began to listen to the majority. Began to listen.
அது என்ன செய்தது? சபையானது அதற்கு செவி கொடுக்க ஆரம்பித்தது. பெரும்பாலானவர்கள் செவி கொடுக்க துவங்கினர்.
First thing you know, if the Catholic woman could wear these kind of things, the Protestant could do. If the Catholic church could do this, the Protestant could do. Then if the Methodist could, what about the Baptist? Then if the Baptist could, what about the Pentecostal?
முதலாவது காரியம் உங்களுக்கே தெரியும். கத்தோலிக்க ஸ்திரீ இந்த வகையான காரியங்களை அறியக்கூடுமானால் புராட்டஸ்டன்ட் ஸ்திரீயும் அறியக்கூடும். கத்தோலிக்க சபை இதை செய்யக்கூடுமானால் புராட்டஸ்டன்ட் சபையும் செய்யக்கூடும். ஆகையினால் மெத்தோடிஸ்ட் செய்யக்கூடுமானால் பாப்டிஸ்ட் குறித்தென்ன? ஆகையால் பாப்டிஸ்ட் செய்யக்கூடுமானால் பெந்தேகோஸ்துகளை
குறித்தென்ன?
பாருங்கள், அதைத்தான் மனிதனால் உண்டாக்கப்பட்ட முறைகள் உங்களுக்கு கொண்டு வருகின்றன. அல்லேலூயா, அது உண்மை. அந்த காரணத்தினால் தான் நான் அதற்கு விரோதமாக இருக்கிறேன். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அதற்கு விரோதமாக இருக்கிறது.
Man-made system. God's against it. His word's against it. His prophets will be against it. His true servants will be against it. All that's born of the Spirit of God will be against it.
மனிதனால் உண்டாக்கப்பட்ட முறைமை தேவன் அதற்கு விரோதமாக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் அதற்கு விரோதமாக இருக்கிறது. அவருடைய தீர்க்கதரிசிகள் அதற்கு விரோதமாக இருப்பார்கள். அவருடைய உண்மையான ஊழியக்காரர்கள் அதற்கு விரோதமாக இருப்பார்கள். தேவனுடைய ஆவியினால் பிறந்திருக்கிற யாவரும் அதற்கு விரோதமாக இருப்பார்கள்.
Look how Israel got, how they floated with the tide until finally Jezebel come. Look how America got and floated with the worldly tide until finally Jezebel took the throne. That's right.
எப்படி இஸ்ரவேல் அந்நிலையை அடைந்தது என்று பாருங்கள். முடிவாக இஸ்ரவேல் வரும் வரைக்கும் எப்படி அவர்கள் அந்த அலையோடு மீது சென்றனர். எப்படி அமெரிக்கா அந்நிலையை அடைந்து முடிவாக இஸ்ரவேல் சிங்காசனத்தை கைப்பற்றும் வரை அந்த உலக பிரகாரமான அலையோடு மிதந்தனர் என்பதை பாருங்கள். அது உண்மை.
Now Jezebel actually wasn't on the throne of Egypt, throne of Israel, but she was the main head behind the throne.
இப்பொழுது இஸ்ரவேல் உண்மையாகவே எகிப்தின் சிங்காசனத்தின் மேல் இல்லை, இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் இருக்கவில்லை, ஆனால் அவள் அந்த சிங்காசனத்தின் பின்னே முக்கிய
தலைவியாயிருந்தாள்.
ஐக்கிய நாடுகளின் சிங்காசனத்தின் மேல் கத்தோலிக்க குருக்கள் ஆட்சி இருக்கவில்லை, ஆனால் அவளுடைய அந்த முறைமை அதற்கு பின்னே இருக்கிறது. ஏனென்றால் அவர் அவளை மணந்திருக்கிறார்.
And the Bible said in this country they make an image likened unto the beast.
இந்த தேசத்தில் அவர்கள் மிருகத்திற்கு ஒரு சுரூபம் பண்ணுவார்கள் என்று வேதம் கூறியுள்ளது.
Brother, sister, what's the matter with it? Well, I don't know what it is. The Bible said to get this lady of sin aged, and that's where we're at.
ஓ சகோதரனே, சகோதரியே, காரியம் என்ன? நல்லது. அது என்னவென்று நான் அறிவேன். அவர்கள் இந்த லவோதிக்கிய காலத்தை அடைவார்கள் என்று வேதம் கூறியுள்ளது. அங்கேதான் நாம் இருக்கிறோம்.
You might hate me now, but one day you won't when you find out what's true.
இப்பொழுது நீங்கள் என்னை வெறுக்கலாம், ஆனால் ஒரு நாள் நீங்கள் சத்தியம் என்ன என்பதை கண்டறியும் போது நீங்கள் வெறுக்க மாட்டீர்கள்.
You may disagree and get up and stomp out of the building. That just shows your literacy.
நீங்கள் இறங்காமல் கட்டடத்தை விட்டு எழுந்து செல்லலாம். அது வெறுமன உங்களுடைய அறியாமையை காட்டுகிறது.
But someday you'll realize. Someday you'll know and know that it's the truth.
ஆனால் என்ற ஒரு நாள் நீங்கள் உணர்வீர்கள். என்ற ஒரு நாள் நீங்கள் வாஞ்சித்து இது சத்தியம் என்பதை அறிந்து கொள்வீர்கள். நான் இதை கர்த்தருடைய நாமத்தில்
உரைக்கிறேன்.
ஒரு லக்கிற்காக என்னையே நிறுத்தி வைக்கிறேன். அது முடிவில் என்னை கல்லறைக்கு அனுப்பும். தேவன் எனக்கு உதவி செய்வாரானால் நான் மரிக்கும் வரை நான் ஒரு சாட்சியாக இருக்கப் போகிறேன். அது உண்மை.
Here we are in this condition we are today. All of it going on like that in Israel. How Ahab did a figurehead for Jezebel because he was married to her.
இங்கு நாம் இந்நிலையில் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் இப்படித்தான் இருக்கிறோம். அதனுடைய யாவும் அப்படியே போய்கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலுக்கு ஆகாப் எப்படி செய்தான்? இஸ்ரவேலுக்காக ஒரு பெயரளவில் பொம்மை தலைவனாயிருந்தான். ஏனென்றால் அவன் அவளை
மனமுறிந்திருந்தான்.
அமெரிக்காவில் நம்முடைய தலைவர் எப்படி செய்தார்? நம்முடைய தலைவர் ஒரு பணக்கார மனிதன் என்பது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் அதை அறிவீர்கள்? ஒரு கோடீஸ்வரர்.
Somebody told me in a magazine or some radio or television or something, Jack Benny or somebody, made Ernie Ford, I believe, or somebody said that his father helped him get two states that he didn't own. Just about owns the rest of it.
யாரோ ஒருவர் என்னிடம் கூறினார், ஒரு பத்திரிகையிலோ அல்லது ஏதோ வானொலியிலோ அல்லது தொலைக்காட்சியிலோ அல்லது ஏதோ ஒன்றில் ஜாக் பெனி அல்லது யாரோ ஒருவர் கூறினார், அது ஏனி ஃபோர்ட் என்று நான் நினைக்கிறேன், யாரோ ஒருவர் அவருடைய தகப்பனார் அவர் சொந்தமாக்கிக் கொள்ளாமல் இருந்த இரண்டு நாடுகளை வாங்க அவருக்கு உதவி செய்தார் என்றார். அப்படியே ஏறக்குறைய அதனுடைய மற்ற எல்லாவற்றையும் சொந்தமாக்கிக் கொள்கிறார்.
That's the reason he dropped the taxes on whiskey and stuff. That's what made him a rich man.
அவர் அதை எப்படி பெற்றுக் கொண்டார்? அந்த பணம் எப்படி வந்தது? மதுபானம் மற்றும் சாராய வியாபாரத்தின் மூலமே. அந்த காரணத்தினால்தான் அவர் மதுபானம் போன்ற பொருட்களின் மேல் உள்ள வரிகளை விலக்கினார். அதுதான் அவரை ஒரு பணக்கார மனிதனாக்கியது.
The very thing that damned our nation, the very thing that corrupted the minds of our people, the thing that sent our boys to be drunkards and our girls to be prostitutes, the money off of that made him a rich man.
நம்முடைய தேசத்தை கெடுத்தது அதே காரியம், நம்முடைய ஜனங்களின் சிந்தனைகளை பாழாக்கினது அதே காரியம், அந்த காரியமே நம்முடைய பையன்களை குடிகாரர்களாக இருக்க தூண்டியது, நம்முடைய பெண்களை விபச்சாரிகளாக இருக்க செய்தது. அதிலிருந்து கிடைத்த பணமே அவரை ஒரு பணக்கார மனிதன் ஆக்கியது.
The same thing that old Jezebel system, the same thing that persecuted our people, the same thing that drug them out in Romanism and burned them and pulled them apart and done everything to them, the same blood of the martyrs, the Bible says, is in her.
அதே காரியம்தான் அந்த பண்டைய இசபேல் முறை, நம்முடைய ஜனங்களை உபத்திரவப்படுத்தியது அதே காரியம்தான். அதே காரியம் அவர்களை ரோம மார்க்கத்திற்குள்ளாக மெரிக்கச் செய்து அவர்களை சுட்டரித்து அவர்களை தனியாக பீத்தெடுத்தது, அவர்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்தது. அதே இரத்த சாட்சிகளின் இரத்தம் அவளில் இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது.
Oh, well, we got a few extra dollars and we're having a good time, better off than all the rest of the nations, but brother, you just wait a minute.
Hello. அவர்கள் ஒன்று சேர்ந்து மனம் புரிந்து கொண்டனர். அமெரிக்கர்களாகிய நாமோ தடுமாறிக்கொண்டு, ஓ நல்லது, நாம் ஒரு சில டாலர்களை கூடுதலாக பெற்றுவிட்டோம், நாம் ஒரு நல்ல நேரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், மற்ற எல்லா தேசங்களை காட்டிலும் நல்ல நிலையில் உள்ளோம் என்கிறோம். ஆனால் சகோதரனே, நீ அப்படியே ஒரு நிமிடம் பொறு.
Let's take it letter by letter now for the next few minutes. See what happens.
இப்பொழுது நாம் அடுத்த ஒரு சில நிமிடங்களில் அதை எழுத்துக்கு எடுத்து எடுத்து என்ன சம்பவித்தது என்பதை காண்போம்.
The preachers got right along, it's not down with them, went right on with them, all the system, the whole Israelite system went right on with Jezebel.
பிரசங்கிமார்கள் அவர்களோடு தொடர்ந்து இசைந்து அவர்களோடு எல்லா முறைமைகளிலும் சேர்ந்து சென்றனர். முழு இஸ்ரவேல் முறைமையுமே எசபேலோடு ஒன்றாக சேர்ந்து கொண்டது.
They had a farm, yes. And don't the Bible tell us that in this last days we'll have a form of godliness?
அவர்களுக்கு ஒரு வேஷம் இருந்தது. ஆம், இந்த கடைசி நாட்களில் நாம் தேவ பக்தியின் வேஷத்தை உடையவர்களாக இருப்போம் என்று வேதம் நமக்கு கூறவில்லையா?
All the prophecies are fulfilled, brother. We're at the end. Nationally, we're at the end. Spiritually, we are at the end. Every system is at its end. The next thing is the coming of the Lord and the cancellation of the church.
எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. சகோதரனே, நாம் முடிவிலே இருக்கிறோம். தேச பிரகாரமாக நாம் முடிவிலே இருக்கிறோம். ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் முடிவிலே இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் அதனுடைய முடிவிலே இருக்கிறது. அடுத்த காரியம் கர்த்தரின் வருகையும் சபையின் மறுவப்படுத்தலுமாக இருக்கிறது. தேவ ஒவ்வொரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் அவரால் முடிந்த எல்லா காரியத்தையும் செய்து ஜனங்களை இழுக்க முயன்றார். அவர்களோ தொடர்ந்து அதற்குள்ளாக போய் சென்று விட்டனர்.
Look at this town here. Look at this country around here. With tens of hundreds and hundreds of Pentecostal people. And because of standing on truth for the at this afternoon. Because someone told them not to cooperate with the meeting.
இங்கே இந்த பட்டணத்தை பாருங்கள். இங்கே சுற்றிலுமுள்ள நகர்ப்புறங்களை பாருங்கள். லட்சக்கணக்கான பெந்தகோஸ்த ஜனங்கள் இருக்கின்றனர். சத்தியத்தின் மேல் இருக்கின்ற காரணத்தால் இந்த பிற்பகல் அவர்கள் எங்கே இருக்கின்றனர்? ஏனென்றால் இந்த கூட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது என்று யாரோ ஒருவர் அவர்களிடம் கூறியுள்ளார். வேண்டுமென்றே செய்யும் தரித்திரனாகிய உனக்கு நான் கூற முடிந்த ஒரே காரியம், தேவன் உன்னிடம் இரக்கமாயிருப்பாராக என்பதே.
When you Christians got no more backbone than that, you got a wishbone instead of a backbone.
கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு முதுகெலும்பே இல்லாதிருக்கும் பொழுது நீங்கள் ஒரு முதுகெலும்புக்கு பதிலாக ஒரு பறவையின் கவையெலும்பையை பெற்றுள்ளீர்கள். உண்மை.
What we need is preach the gospel with teeth in it. That'll chop the thing to pieces.
நமக்கு தேவை என்னவென்றால் பற்களோடுள்ள சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதே. அது காரியத்தை கடித்து துண்டாக்கிவிடும்.
What is like the rest of them? And then you wonder why we holler about it. Then you see you get the cold shoulder. I expect it. I have to.
அவர்களில் மற்றவர்களை போன்று சென்றீர்கள். ஆகையினால் நாங்கள் அதை குறித்து ஏன் கூச்சலிடுகிறோம் என்று நீங்கள் வியக்கின்றீர்கள். ஆகையினால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் முகம் சுழித்து வரவேற்பு கொடுக்கிறீர்கள். நான் அதை எதிர்பார்க்கிறேன். நான் அதை எதிர்பார்க்க வேண்டும்.
All this went on in Israel. Finally, one day comes stomping out of the wilderness. Come a little hairy looking fella. Elijah the Tishbite.
இவை அனைத்தும் இஸ்ரவேலில் நடந்தது. முடிவாக ஒரு நாள் ஒரு வயதான தேகம் முழுவதும் ரோமமுடைய நபராய் தோற்றமளிக்கும் திஸ்பியனாகிய எலியா வந்தான். வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு வந்தான்.
He never come up out of any organizations. He come out of the wilderness. He had nothing to do with him. He was a prophet of the Lord.
அவன் எந்த ஸ்தாபனங்களிலிருந்து வரவில்லை. அவன் வனாந்திரத்திலிருந்து வந்தான். அவருக்கு அவர்களோடு எவ்வித தொடர்பும் இல்லாதிருந்தது. அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாயிருந்தான்.
Brother, he shot that Jezebel kingdom for everything within.
சகோதரனே, அவர் அந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தையும் அதிலிருந்து எல்லாவற்றையும் அசைத்து விட்டான்.
They hated him. He had no cooperation. I'm guarantee you that. The Bible says that. Certainly.
அவர்கள் அவனை வெறுத்தனர். அவன் ஒத்துழைப்பே இல்லாதிருந்தான். நான் அதை உங்களுக்கு உத்தரவாதம் அளிப்பேன். ஒத்துழைப்பே இல்லை என்று வேதம் கூறுகிறது. நிச்சயமாக
அவன்
அவர்களை முகத்தில் வர்ணம் தீட்டியிருந்த எசபேல்களை எரிக்கும்படி செய்தான் என்று நான் யோசிக்கிறேன். அவன் யோவான் செய்தது போன்றே மரத்தின் வேரண்டை கொடாரியை வைத்தான். மரத்துண்டுகள் அவர்கள் விரும்பின இடத்தில் எல்லாம் விழுந்தன. ஆனால் அவன் அவளை அங்கே
வைத்தான். Showing that they were wrong in trying to call him back to a true living God, back to his word, instead of a Jezebel worship.
அவன் தேசத்தை அசைத்து அவர்கள் தவறாக இருந்தனர் என்பதை காண்பித்து ஒரு உண்மையான ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு அவர்களை திரும்ப அழைக்க எசபேல் வழிபாட்டிற்கு பதிலாக அவருடைய வார்த்தைக்கு திருப்ப முயன்றான்.
What did they do to the receiving? They hated him. But his word went forth just the same because he had thus saith the Lord.
அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் அவனை ஏற்றுக்கொண்டார்களா? அவர்கள் அவனை வெறுத்தனர். ஆனால் அவருடைய வார்த்தையே அப்படியே அந்த விதமாகவே புறப்பட்டு சென்றது. ஏனென்றால் அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடனே இருந்தான்.
God worked with him and showed he was anointed prophet by the things that he said coming to pass and all that he did proved that he was God's prophet.
தேவன் அவனோடு கிரியை செய்து அவன் கூறின காரியங்கள் நிறைவேறியதன் மூலம் அவன் அபிஷேகிக்கப்பட்ட தீர்க்கதரிசி என்பதை காண்பித்தார். அவன் செய்த யாவும் அவன் தேவனுடைய தீர்க்கதரிசி என்பதை நிரூபித்தன.
But yet they would not believe it because he tore up their playhouses.
ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் அதை விசுவாசிக்க மனதில்லாதிருந்தனர். ஏனென்றால் அவன் அவர்களுடைய நாடக அரங்குகளை எல்லாம்
கிழித்தெறிந்திருந்தான்.
அவன் அவர்களிடம் அவர்கள் தவறாக இருந்தனர் என்று கூறினான். ஆகாப் திறமையற்ற ஒருவனாக இருந்தான். உண்மை.
And you notice, they didn't believe him, but he preached it just the same.
அவர்கள் அவனை விசுவாசிக்கவில்லை என்பதை நீங்கள் கவனியுங்கள். ஆனால் அவரோ அதை அந்த விதமாகவே பிரசங்கித்தான்.
Now the preachers agreed with him. He said, I'm the only ones left, Lord. Look at them. They won't even want nobody to cooperate.
பிரசங்கிமார்களில் எவரும் அவனோடு இணங்கவில்லை. அவன், கர்த்தாவே, நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன், அவர்களை பாரும். அவர்களில் ஒருவர் கூட எவருமே ஒத்துழைக்கவில்லை என்றான்.
But he had a mission to do. And he did it. He had the word of the Lord.
ஆனால் அவன் செய்வதற்கான ஒரு ஊழியம் இருந்தது. அவன் அதை செய்தான். அவன் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடனாக
இருந்தான்.
அவன் தேசத்தை தாக்கினான். அவன் சபையை தாக்கினான். அவன் அங்கிருந்த ஒவ்வொரு காரியத்தையும் தாக்கினான். தேவன் அவனோடு இருந்தார். கடைசி நாட்களில் அவர் இந்த நாட்டுக்கு கூட திரும்ப வருவார் என்று நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது.
I know Jesus, in Matthew 17, when they asked him, why the scribes say Elias, watch what he said. Elias truly must first come. In the future tense. But then he gives John as an example.
எனக்கு தெரியும் இயேசுவை மத்தேயு 17 அவர்கள் அவரிடம் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்கிறார்களே என்று கேட்டனர். அவர் என்ன கூறினார் என்பதை கவனியுங்கள். எலியா முந்தி வர வேண்டியது மெய்தான், எதிர்காலம். ஆனால் அப்பொழுது அவர் யோவானை ஒரு உதாரணமாக தந்தார்.
John was in Malachi 4, John was in Malachi 3, behold I send a messenger before me to prepare the way.
யோவான் மல்கியா 4 இருக்கவில்லை, யோவான் மல்கியா 3 வழியை ஆயத்தம் பண்ண இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன்.
Malachi 4, he said before the great and terrible day of the Lord shall come, when all the earth will be burning like a stubble, before that day I'll send Elijah.
மல்கியா 4, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே, முழு பூமியும் துரும்பை போல எரிக்கப்படும் போது அந்த நாளுக்கு முன்னே நான் எலியாவை அனுப்புவேன் என்றார்.
And it wasn't John, because the Lord never burnt the earth when John came.
அது யோவான் அல்ல, ஏனென்றால் யோவான் வந்தபோது கர்த்தர் பூமியை எரிக்கவில்லை.
And if you notice in the last chapter, in the last verse, he said, and he, what's he talking, shall turn the hearts of the fathers to the children and the hearts of the children to the fathers.
நீங்கள் கவனித்து பார்த்தால் கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் அவன் கவனியுங்கள், அவர் பேசுகிறார், பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் என்றார்.
Now watch, the first John came, the first Elijah, what did he do? He came and brought a message and turned the old orthodox hard hearts to the faith of the young church, the children.
இப்பொழுது கவனியுங்கள், முதலாம் யோவான், முதலாம் எலியா வந்தான். அவன் என்ன செய்தான்? அவன் ஒரு செய்தியை கொண்டு வந்து பழைய வைதிக கடின இருதயங்களை இளைய சபையின் பிள்ளைகளின் விசுவாசத்திற்கு
திருப்பினான்.
ஆனால் அடுத்த எலியா முடிவு காலத்தில் வரும்போது அவன் திரும்பிச் சென்று பிதாக்களுடைய இருதயங்களை எடுத்து பிள்ளைகளுடைய இருதயங்களை சரியாக சொல்ல போனால் பெந்தேகோஸ்தே பிதாக்களின் விசுவாசத்திற்கு அவர்களை திருப்புவான். வித்தியாசத்தை
காண்கின்றீர்களா?
இன்று நமக்கு இங்கே இருக்கின்ற பெயரளவில் உள்ளவர்களில் ஒருவனாக அவன் இருக்க மாட்டான். அவன் நேராக அப்போஸ்தலர் 2 சென்று சரியாக அங்கிருந்து துவங்குவான்.
He'll preach the unadulterated gospel. Just say the same things that Peter did on the day of Pentecost. Because what he said on Pentecost has vindicated the rest of the scriptures through.
அவன் கலப்படமற்ற சுவிசேஷத்தை பிரசங்கித்து அப்படியே பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு செய்த அதே காரியங்களை கூறுவான். ஏனென்றால் அவன் பெந்தேகோஸ்தே நாளில் என்ன கூறினான் என்பது மற்ற வேத வாக்கியங்களின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது.
He'll not twist around with some organization. When Elijah comes, he'll hate women like Elijah did. Just like bad women, just like John did.
எலியா வருகிற போது அவன் ஏதோ ஒரு சாபனத்தோடு சுற்றி பிணைத்திருக்க மாட்டான். அவன் எலியா செய்தது போன்றே அதைப் போன்றே ஸ்திரீகளை வெறுப்பான், அதாவது மோசமான, அப்படியே யோவான் செய்தது போலவே.
He'll be a wilderness lover, just like they were. He'll not spare. We're looking for him to come. He'll come, God said he will. And he'll be here.
அவன் அவர்கள் இருந்தது போன்று அப்படியே வனாந்திர பிரியனாயிருப்பான். அவன் சும்மா விட்டு வைக்க மாட்டான். அவன் வருவதற்காக நாம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். அவன் வருவான், அவன் வருவான் என்று தேவன் கூறினார். அவன்
இங்கிருப்பான்.
எந்த காரியமாயிருந்தாலும் இன்றைக்கு நாம் பெற்றுள்ள செய்தியானது அவனுடைய மகத்தான வருகைக்கு முன்னோடியாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமையா,
already born like Elijah was and come busting out of the wilderness. Somewhere he'll make himself known.
அவன் ஏற்கனவே பிறந்து அவனுடைய பாதையில் இருக்கிறான். எலியாவை போன்றே வனாந்திரத்திலிருந்து திடீரென்று புறப்பட்டு வருவான். எங்கிருந்தாவது அவன் தன்னை வெளிப்படுத்துவான்.
He'll preach Acts 2. He'll bring the faith of these old Pentecostal fathers right back to the faith of these Pentecostal children, right back to the faith of the Pentecostal fathers.
அவன் அப்போஸ்தலர் ரெண்டை பிரசங்கிப்பான். அவர் இந்த பெந்தேகோஸ்தே பிதாக்களின் விசுவாசத்தண்டைக்கு திரும்பிச் சென்று இந்த பெந்தேகோஸ்தே பிள்ளைகளுக்கு பெந்தேகோஸ்தே பிதாக்களின் விசுவாசத்தை திரும்ப கொண்டு வருவான்.
He'll go right back to Acts 2:38, all down through. He'll bring the real, unadulterated gospel. He'll not have anything to do with Jezebel and her system. He'll be a servant of God. Sure will.
Avan, apostolar rendu kithirumbichendru, apostolar rendu upathirinudaga padipadiyaga varuvan. Avan unmayana, kalappadamatra suvishesathai kondu varuvan. Avan Jezebelodum, avaludaiya muraiyodum, evida thodarum vaithirukka maattan. அவன் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக இருப்பான், நேச்சகமாகவே தேவனுடைய ஊழியக்காரனாக இருப்பான்.
The Bible said he would come. He'll probably sign, bust his message in the face of these Jezebels, just exactly like Elijah did in the beginning. The Israel, they'll hate him. They won't cooperate with him. No.
அவன் வருவான் என்று வேதம் கூறியுள்ளது. அவன் ஆதியிலே எலியா இஸ்ரவேலுக்கு செய்தது போலவே சரியாக அப்படியே தெற்க தரிசனம் முறைத்து இந்த கசபேல்களின் உங்களுக்கு எதிராக அவனுடைய செய்தியை தாக்கி பேசுவான். அவர்கள் அவனை வெறுப்பார்கள், அவர்கள் அவனோடு ஒத்துழைக்க மாட்டார்கள். இல்லை,
He'll come. God promises. He'll rise on the scene. He'll preach to the elected church as he said he would.
அவன் வருவான், தேவரதி வாக்களித்தார், அவன் காட்சிகள் எழும்புவான், அவன் செய்வதாக அது கூறினது போலவே அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட சபைக்கு போதித்து
Shaking that elect, shaking that cornish off of it, the world, and then shaking it down, boiling it down, getting a church together of people.
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அசைத்து அதென்று மாம்சப் பிரகாரமானதை உதறச் செய்து உலகத்தையும் மற்ற காரியங்களையும் அதை உதறித்தள்ளச் செய்து அதை ஒன்றுமற்றதாக்கி சபையை ஜனங்களை ஒன்றாக சேர்ப்பான்.
I know you say that's my denomination. Brother, you're wrong. John came as a one-man system. Introduce a one man, Jesus Christ. And the Elijah will not be a system, it'll be a man. Jesus said so.
அது என்னுடைய ஸ்தாபனம் என்று நீங்கள் கூறுவதை நான் அறிவேன். சகோதரனே, நீ தவறாக இருக்கிறாய். யோவான் ஒரு மனிதனின் முறையான இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு மனிதனை அறிமுகப்படுத்த வந்தான். எலியாவும் ஒரு முறையாக இருக்க மாட்டான். அது ஒரு மனிதனாக இருக்கும். இயேசு அவ்வாறு கூறினார்.
He'll be one man that's anointed of the Holy Ghost. And he won't introduce any three or four gods. He'll introduce one, the Lord Jesus Christ. Because his message will shake the Pentecostal children back to the faith of the fathers again.
அது பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கும். அவன் மற்ற மூன்று அல்லது நான்கு தெய்வங்களை அறிமுகப்படுத்த மாட்டான். அவன் ஒருவரையே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவையே அறிமுகம் செய்வான். ஏனென்றால் அவனுடைய செய்தியானது பெந்தேகோஸ்தே பிள்ளைகளை அசைத்து பிதாக்களின் விசுவாசத்திற்கு திரும்ப கொண்டு செல்லும்.
You remember, brother, I say these things to be nasty. I need to be at the altar. I'm telling you, thus saith the Lord.
நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் சகோதரனே, நான் இந்த காரியங்கள் கேளாதவையாக இருக்க வேண்டும் என்று கூற வேண்டுமானால் நான் பீடத்தண்டை இருக்க வேண்டியதாக இருக்கிறது. நான் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உங்களிடம் கூறிக்கொண்டிருக்கிறேன்.
God has vindicated, I've told you the truth around the nation, around the world. Then tell me where the mistake was.
நான் உங்களிடம் சத்தியத்தை கூறியிருக்கிறேன் என்பதை தேவன் தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் நிரூபிக்காதிருப்பாரானால் அப்பொழுது தவறு எங்கே இருந்தது என்று என்னிடம் கூறுங்கள்.
I'm telling you the truth. Get back to God quickly. Get out of these systems. Because the Bible said in the book of Revelation that the Roman Catholic hierarchy was a whore, and she was a mother of harlots. What is that church's system?
நான் உங்களிடம் சத்தியத்தை கூறிக்கொண்டிருக்கிறேன். வேகமாக தேவனிடத்துக்கு திரும்புங்கள். இந்த முறைமைகளை விட்டு வெளியே வாருங்கள். ஏனென்றால் வேதம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் ரோமன் கத்தோலிக்க குருக்களாட்சி ஒரு வேசி என்றும் அவள் வேசிகளுக்கு தாய் என்றும் கூறுகிறது. அது என்ன? சபைகள், முறைமைகள்.
And where did the Methodist church, where did the Lutheran church come from? Where did the Methodist, Baptist, where did all organizations come from? God never did organize a church.
Methodist சபை எங்கிருந்து வந்தது? Lutheran சபை எங்கிருந்து வந்தது? Methodist, Baptist சபை எங்கிருந்து வந்தது? மற்ற எல்லா ஸ்தாபனங்களும் எங்கிருந்து வந்தன? தேவன் ஒருபோதும் ஒரு சபையை ஸ்தாபிக்கவில்லையே.
Calvary Church said they began back there where Jesus organized the church. I want the page in history or the page in the Bible. There never was an organization for 306 years. That's the death of the last apostle. Then they formed the Nicene Council and made an organization.
Yes, சபையை ஸ்தாபித்த போது அங்கே அவர்கள் துவங்கினதாக கத்தோலிக்க சபை கூறினது. அதற்கு சரித்திரத்தில் எனக்கு ஒரு பக்கம் தேவை, அல்லது வேதாகமத்தில் ஒரு பக்கம் தேவை. கடைசி அப்போஸ்தலன் மரித்து 306 ஆண்டுகள் வரைக்கும் ஒரு ஸ்தாபனமும் இருக்கவில்லை. அதன் பிறகு அவர்கள் நிசாயா ஆலோசனை சங்கத்தை உருவாக்கி ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்கினர்.
And when Luther came out, he was a great man of God, but as soon as he left, that little group of people went over and formed another organization. Then the Holy Spirit went out on John Wesley. He never organized anything, but after he left, then they organized.
Luther வெளியே வந்தபோது அவர் ஒரு மகத்தான தேவனுடைய மனிதராக இருந்தார். ஆனால் அவர் சென்றவுடனே அந்த சிறிய குற்ற ஜனங்கள் சென்று மற்றொரு ஸ்தாபனத்தை உருவாக்கினர். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஜான் வெஸ்லியின் மேல் சென்றார். அவர் ஒருபோதும் எந்த காரியத்தையும் ஸ்தாபிக்கவில்லை. ஆனால் அவர் சென்ற பிறகு அப்பொழுது அவர்கள் ஸ்தாபனமாக்கினர்.
Then the Holy Ghost came in the Pentecostals. They went out from the Methodists. What happened? Then they organized.
அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தினிடையே உள்ளே வந்தார். அவர்கள் மெத்தோடிஸ்ட் சபையிலிருந்து வெளியே சென்றனர். என்ன சம்பவித்தது? அப்பொழுது அவர்கள் ஸ்தாபனமாக்கி கொண்டனர்.
But there will be a one man system come forth with the power and the anointing of Elijah to fulfill them.
ஆனால் இந்த தெற்கு தரிசனத்தை நிறைவேற்ற எலியாவின் அபிஷேகத்துடனும் வல்லமைகளுடனும் தோன்றும் ஒரு மனிதனின் முறையில் அவர்கள் இருப்பார்கள். அல்லேலூயா! அவன் அதை அசைப்பான்.
And remember, he prophesied to him and prophesied and told him all the things that God worked with him, but his final message was attacked on the White House.
நினைவிருக்கட்டும், அவன் அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தான். தீர்க்க தரிசனம் உரைத்து எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு கூறினான். தேவன் அவனோடு கிரியை செய்தார். ஆனால் அவனுடைய கடைசி செய்தி வெள்ளை மாளிகையின் மேல் தாக்கப்பட்டது.
When John came, his final message was attacked on the White House of that day.
யோவான் வந்தபோது அவனுடைய கடைசி செய்தியானது அந்த நாளின் வெள்ளை மாளிகையின் மேல் தாக்கப்பட்டது.
Elijah's final message, when he walked down that road that morning after being in the presence of God out there.
எலியாவினுடைய கடைசி செய்தியும் அங்கே தேவனுடைய சமூகத்திலிருந்து அந்த காலை அந்த சாலையில் அவன் நடந்து வந்த போது,
walked down that road with no hair blowing, his bald head shining, the whiskers blowing, and the low eyes is gleaming with the glory of God.
அந்த சாலையில் வயோதிபனாய் அவன் தேகம் முழுவதும் ரோம மலர்ந்தவனாய் அவனுடைய வடிக்கத்தலை பிரகாசித்துக் கொண்டிருக்க, தாடி காற்றில் அசைய, அந்த சிறிய வகைதான கண்கள் தேவனுடைய மகிமையினால் மிளிர்ந்து கொண்டிருக்க நடந்து
வந்தான். அந்த
தடி அவனுடைய கரத்தில் இருக்க அவனுடைய கால்கள் அவ்வளவு உறுதியாக தளராடாமல் இருந்தன. அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? சமாரியாவில் இருந்து நேராக நடந்து வெள்ளை மாளிகையின் முன்னால் சென்று கர்த்தர் உரைக்கிறதாவது என்றான். எதற்குமே பயப்படாதிருந்தான்.
The church is turning down. The people are turning down. So now he's given his final attack upon the White House.
சபைகள் அவனை புறக்கணித்திருந்தன. ஜனங்கள் அவனை புறக்கணித்திருந்தனர். எனவே இப்பொழுது அவன் தன்னுடைய கடைசி தாக்குதலை வெள்ளை மாளிகையின் மேல் கொடுத்துக் கொண்டிருக்கிறான்.
Then what happened? After that, listen. After that attack, his voice became quiet. Nobody heard him no more. God called him off the scene.
அதன் பிறகு அப்பொழுது என்ன சம்பவித்தது? கவனியுங்கள். அந்த தாக்குதலுக்கு பிறகு அவனுடைய சத்தம் அமைதியாகிவிட்டது. யாருமே அவனை குறித்து ஒன்றுமே கேள்விப்படவில்லை. தேவன் அவனை காட்சியிலிருந்து அழைத்தார்.
You've done made your message known to all of Israel. They know it. I'll come up here in the wilderness. Get away from them. Separate yourself, because I'm going to do something. I'm going to show them what it is to turn my message down.
எலியாவே, நீ உன்னுடைய செய்தியை இஸ்ரவேல் முழுவதும் அறிய பண்ணினாய். அவர்கள் அதை அறிந்துள்ளனர். இப்பொழுது அவர்களிடமிருந்து விலகி இங்கே வனாந்திரத்திற்கு வா. உன்னை வேறுபடுத்திக் கொள், ஏனென்றால் நான் ஒன்றை செய்யப் போகிறேன். என்னுடைய செய்தியை புறக்கணிப்பது என்னவா இருக்கும் என்று அவர்களுக்கு நான் காட்டப் போகிறேன் என்றார்.
What's that in? War, famine, starvation. Thus saith the Holy Spirit. Watch what's coming. Watch what's going to follow.
என்ன சம்பவித்தது? யுத்தம், பஞ்சம், பட்டினி, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது ஆபது. என்ன வந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனியுங்கள். என்ன தொடர போகிறது என்பதை கவனியுங்கள்.
That was a famine. There will be a famine. Oh, maybe not for bread, but for hearing the word of God in His truth.
ஒரு பஞ்சம் உண்டாயிருந்தது. ஒரு பஞ்சம் உண்டாகும். ஓஹோ, ஆகாரம் இல்லாததினால் அல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய சத்தியத்தையும் கேட்க கிடையாத பஞ்சமாக இருக்கலாம்.
All the churches will socialize and go right on into it just the same, like they've already been swallowed up with it.
எல்லா சபைகளுமே கூட்டு பொதுநல அடிப்படையின் பேரில் நிறுவப்பட்டு அப்படியே அதே விதமாகவே அதற்குள்ளாகவே நேராக சென்று விடுவர். அவர்கள் ஏற்கனவே அப்படியே அதனோடு விழுங்கப்பட்டுள்ளனர்.
What did Elijah do? He found a hidden spring way up in the mountain where he got some water of life. Divine revelations from God is set up there under the power of God.
எலியா என்ன செய்தான்? அவன் தேவனுடைய வல்லமையின் கீழே அங்கே அமர்ந்திருந்த காரணத்தால் தேவனிடமிருந்து வருகிற தெய்வீக வெளிப்பாடுகளை அவன் ஜீவ தண்ணீரை பெற்ற மலையில் அங்கே மறைக்கப்பட்டிருந்த ஒரு ஊற்றைக்
கண்டான்.
மற்றவர்கள் கடும் பசியினால் விடாய்த்து அவதியுற்றுக் கொண்டிருக்கையில் வெளிப்பாடுகள் இருந்த ஒரு சிறிய நீரூற்று மறைந்திருந்தது.
They were down there famishing for a revival, all going on.
தேவன் அவருடைய ஊழியக்காரர்களை அவைகள் காகங்கள் ஆசீர்வதிப்பாராக. அவன் ஜனங்களிடமிருந்து பிரிக்கப்பட்டிருந்த போது அவைகள் அவருக்கு சாப்பிட ஏதோ கொஞ்சம் கொண்டு வந்தன. அவர்கள் அங்கே கீழே ஒரு எழுப்புதலுக்காக வாடிக்கொண்டிருக்கையில் எல்லாமே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அவனுடைய எழுப்புதலை குறித்து ஒன்றுமே கேள்விப்படவில்லை. நம்முடைய ஸ்தாபனங்களை தாக்கிக் கொண்டு சுற்றித் திரிந்த அந்த வகையான பைத்தியக்காரன் எங்கே? அவன் இப்பொழுது எங்கே இருக்கிறான் என்று கேட்டனர். அவர்களுக்கு தெரியவில்லை.
அவன்
தன்னை தேவனோடு சேர்த்துக் கொள்ள ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட இடத்திற்கு சென்றான். அங்கே அவர்கள் அவனுடைய சத்தத்தை கேட்கவில்லை. அப்பொழுது அவர்கள் காண துவங்கினர்.
When God sends forth a message and tells the people and they don't receive it, then He withdraws His servant and sends His plague.
தேவன் ஒரு செய்தியை அனுப்பி அதை ஜனங்களுக்கு உரைக்க அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமற் போகும்போது அப்பொழுது அவர் தம்முடைய ஊழியக்காரனை திரும்ப எடுத்து அவருடைய வாதைகளை அனுப்புகிறார்.
Death, spiritually speaking, physically also.
பஞ்சம், மரணம், ஆவிக்குரிய பிரகாரமாக பேசுகிறேன், சரீர பிரகாரமாகவும்
கூட.
சகோதரனே, நீ ஒரு மனக்கிலேசத்தை கவனி. நீ ஏதோ ஒன்றை கண்டிருக்கிறாய் என்று நினைக்கிறாய். நீ சரியாக கொஞ்சம் கழித்து காத்திரு. நீ ஒன்றையும் கண்டிருக்கவில்லை. நீ ஒரு நல்ல ஆவிக்குரிய எழுப்புதலுக்காக மறித்துக் கொண்டிருக்கிறாய் என்று நீ நினைக்கிறாய். நீ சிறிது நேரம் வரை காத்திரு. நீ அப்படியே காத்திருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக வாஞ்சித்து கதறு. வேதம் அவ்விதம் கூறியுள்ளது. கடைசி நாட்களில் பஞ்சம் உண்டாகும். அது ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகம் அல்ல, ஆனால் உண்மையான தேவனுடைய வார்த்தை கிடைக்கக்கூடாத பஞ்சம் என்று தீர்க்கதரிசி கூறியுள்ளான். அந்த சத்தம் வனாந்தரத்தில் எங்கோ மறைந்து அமைதியாயிருக்கும்.
He ordained the ravens, his servants, bless them birds, his servants that kept the voice of Elijah alive during the time of his isolation from the church.
அவர் காகங்களை தம்முடைய ஊழியக்காரராக நியமித்தார். அந்த பறவைகள் அவருடைய ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சபையிலிருந்து பிரிந்து தனிமையாயிருந்த அவருடைய நேரத்தில் அவைகள் எலியாவின் சத்தத்தை உயிரோடு வைத்திருந்தன.
The ravens brought him flesh and bread at morning and flesh and bread in the evening, and he drank from the little fountain while the rest of them down there were doing without any spiritual food and water.
காகங்கள் அவனுக்கு காலையில் இறைச்சியையும் அப்பத்தையும் மாலையில் இறைச்சியையும் அப்பத்தையும் கொண்டு வந்தன. மற்றவர்களுக்கோ அங்கே கீழே எந்த ஆவிக்குரிய ஆகாரமும் தண்ணீரும் இல்லாதிருக்கும் போது அவன் அந்த சிறிய நீரூற்றிலிருந்து பருகினான்.
After sin had took its toll and God had brought his people to their knees, Jezebel took everything. She wiped it all up and she'll do it again. That saith God's holy Bible. She'll do it again.
அப்பொழுது ஒரு நாள் பாவமானது அதனுடைய உயிர்ப்பலியை எடுத்துக்கொண்ட பிறகு தேவன் தம்முடைய ஜனங்களை அவர்களுடைய முழங்காலில் இருக்கும்படி கொண்டு வந்தார். யெசபேல் ஒவ்வொரு காரியத்தையும் கைப்பற்றிக் கொண்டாள். அவள் அவன் அனைத்தையும் அடிகோடு ஒழித்து விட்டாள். அவள் அதை மீண்டும் செய்வாள். அது தேவனுடைய பரிசுத்த பேதாமம் உரைக்கிறதாவது. அவள் அதை மீண்டும்
செய்வாள்.
அவள் இப்பொழுது பெயரளவில் உள்ள பொம்மை தலைவனின் பின்னால் சிம்மாசனத்தின் மேல் இருக்கிறாள். அவள் விரும்புகிறபடி அதை எவ்விதத்திலும் திரித்துக் கொண்டிருக்கிறாள். யாருமே அவளை தடுத்து நிறுத்த போவதில்லை. நிச்சயமாக இப்போது யாருமே அவளை தடுத்து நிறுத்த போவதில்லை. ஏனென்றால் அவர்கள் மத சம்பந்தமான வட்டாரத்தில் பெற முடியாது என்னவோ அதை அவர்கள் அரசியலில் நுழைத்து அங்கே அவர்கள் அதை செய்துவிட்டனர். அதைத்தான் அவர்கள் செய்தனர்.
Which a political will be a boycott just exactly back to the mark of the beast as sure as I'm standing here. As the Bible said.
நான் இங்கு நின்று கொண்டிருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாய் அந்த அரசியல் ஒரு சமுதாய வணிக வாழ்வின் என்று விலக்கீடு செய்வதாயிருந்து சரியாக மிருகத்தின் முத்திரைக்கு அழைத்து செல்லும். பாருங்கள், வேதம் கூறியுள்ளது போலவே.
I know we're getting late. I'll hurry. I got to get this last word in if the Lord will let me.
நமக்கு நேரமாய் கொண்டே இருக்கிறது என்று நான் அறிவேன். நான் துரிதமாக முடித்து விடுவேன். கர்த்தர் என்னை அனுமதிப்பாரேயானால் நான் இந்த கடைசி வார்த்தையை கூறத்தான் வேண்டும்.
Watch. Elijah stayed up there until God moved him. He had no revivals. He preached out against nothing.
கவனியுங்கள், எலியா தேவன் அவனை அசைக்கும் வரை அங்கே தரித்திருந்தான். அவன் எழுப்புதல்களே இல்லாதிருந்தான். அவன் எதற்குமே விரோதமாக பிரசங்கிக்கவில்லை.
He just stood up there with God alone out in the wilderness. Because he's a wilderness man. He's raised in the wilderness. So were John. Raised in the wilderness.
அவன் அப்படியே அங்கே தேவனோடு தனியாக வனாந்திரத்தில் நின்றான். ஏனென்றால் அவன் ஒரு வனாந்திர மனிதனாக இருந்தான். ஆகையால் யோவான் வனாந்திரத்தில் வளர்க்கப்பட்டான்.
He went out in the wilderness alone with God. Tuck away the church after he gave his message. And the church turned it down.
அவன் தன்னுடைய செய்தியை கொடுத்த பிறகு சபையிலிருந்து பிரிந்து தேவனோடு தனிமையாயிருக்க அவன் வனாந்தரத்திற்கு சென்றான். சபை அதை புறக்கணித்தது. முடிவிலே ஸ்தாபனங்கள் அதனோடு எவ்வித தொடர்பு கொள்ள மறுத்தன. எனவே அவன் அப்படியே அசைந்து செல்ல வேண்டியதாயிருந்தது. தேவன் அவனை காற்றிலிருந்து அழைத்து வனாந்தரத்திற்கு கொண்டு சென்று, எங்கே வா, அவர்கள் இனிமேல் செவி கொடுக்க மாட்டார்கள், வா, ஆகையால் நான் அவர்கள் மேல் என்னுடைய நியாய தீர்ப்பை சுமத்தப் போகிறேன்
என்றார்.
ஓ ஆம், அவன் இந்நாட்கள் ஒன்றில் இங்கிருப்பான். நீங்கள்
கவனியுங்கள்.
அப்பொழுது அவருடைய தீர்க்க தரிசன நாட்களுக்கு பிறகு என்ன சம்பவித்தது? சபையானது நலிவடைந்தது. மகத்தான யெசபேலின் பேரச்சம் அவள் அவர்கள் எல்லோரையும் தனக்குள்ளாக கைவசமாக்கிக் கொண்டு அவர்கள் அனைவரையுமே விழுங்கி போட்டாள். அவர்களை தனக்குள்ளாக அடக்கிக் கொண்டு தோப்புகளையும் மற்ற எல்லாவற்றையும்
கட்டினாள்.
ஆனால் ஒரு நாள் தேவன் அவனை மீண்டும் வெளியே அழைத்தார். இதோ அவன் வெளியே வருகிறான். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், என்னோடு கோப்படாதீர்கள். நான் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை குறிக்கொண்டிருக்கிறேன்.
When he come out, what did God do? He sent him to a widow woman. She once had a manpower over her head, but it took death to set her free so she could believe the prophet's word.
அவன் வெளியே வந்தபோது தேவன் என்ன செய்தார்? அவர் அவனை ஒரு விதவையான ஸ்திரீயிடத்திற்கு அனுப்பினார். அவள் ஒரு காலத்தில் ஒரு மனிதனின் அதிகாரத்தை தன்மேல் உடையலாயிருந்தாள். ஆனால் அவள் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை விசுவாசிக்கும்படி அவளை விடுவிக்க மரணம் அதனை ஆட்கொண்டது. நீங்கள் அதை கவனித்தீர்களா? அவள் அங்கிருந்த பள்ளிக்கூடங்கள் ஒன்றில் அவளை இந்தபடியாகவும் அந்தபடியாகவும் வழிநடத்தின ஒரு கணவனை
உடையவளாயிருந்தாள்.
ஆனால் இந்த பெரிய பஞ்ச நேரத்தின் போது அவன் விழுங்கப்பட்டான். மரணம் அவனை ஆட்கொண்டிருந்தது. அவள் அதன் பிறகு எந்த ஸ்தாபனத்திலும் இணைந்திருக்கவில்லை. ஆகையால் அவள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாயிருந்தாள்.
A woman, meaning the church, a widow, that her husband's organization died, and she just barely thinks she's living herself.
ஒரு ஸ்திரீ சபையை குறிக்கிறது. ஒரு விதவை, அதாவது அவளுடைய கணவன் ஸ்தாபனம் மரித்திருந்தான். அவள் தனிமையாக வாழ்ந்து கொண்டிருப்பதாக அவள் வெறுமன்
நினைத்திருந்தாள்.
தேவன் இப்பொழுது அவளண்டைக்கு போ, அவள் உனக்கு செவி கொடுப்பாள், நான் அவளுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்றார்.
Oh, we think sometimes you little group there is so faithful and do everything you can to have a meeting to try to show to the people that your heart's right and you want them to get right. You think you're having a hard time. But remember, God's got his eye on you.
Oh, நாம் சில நேரங்களில் நினைக்கிறோம், அங்குள்ள சிறு கூட்டமாகிய நீங்கள் மிகவும் விசுவாசமுள்ளவர்களாக இருந்து ஒரு கூட்டத்தை நடத்த உங்களால் முடிந்த எல்லாவற்றையும் செய்து உங்களுடைய இருதயம் நேர்மையாக இருக்கிறது என்று ஜனங்களுக்கு காண்பிக்க முயன்று நீங்கள் அவர்களை நேர்மையாக்க விரும்புகிறீர்கள். நீங்கள் ஒரு கடினமான நேரத்தை அனுசரித்துக் கொண்டிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் நினைவிருக்கட்டும், தேவன் தம்முடைய கண்ணை உங்கள் மேல் வைத்திருக்கிறார்.
You love him, I know you love him. You wouldn't sit here. You wouldn't pay any such a thing. God got his eye on you. Yes.
நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள் என்று நான் அறிவேன். இல்லை என்றால் நீங்கள் இங்கு உட்கார மாட்டீர்கள். நீங்கள் இத்தகைய ஒரு காரியத்தையும் ஊற்றி கவனிக்க மாட்டீர்கள். தேவன் தம்முடைய கண்ணை உங்கள் மீது வைத்திருக்கிறார். ஆம்.
And when he did, her husband had died. Her organization died. So now she's ready to hear the prophet's word.
அவன் சென்றபோது அவளுடைய கணவன் மரித்திருந்தான். அவளுடைய ஸ்தாபனம் மரித்திருந்தது. ஆகையால் அவள் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாயிருந்தாள்.
So when the prophet came to the gate and asked her for a little water, she went to get it. Then he said, bring me a morsel of meal.
ஆகையால் தீர்க்கதரிசி வாசலண்டை வந்து கொஞ்சம் தண்ணீர் அவளிடம் கேட்டபோது அவள் அதை கொண்டு வரச் சென்றாள். அப்பொழுது அவன், எனக்கு கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா
என்றான்.
அவள் திரும்பி பார்த்து அவனிடம், எங்களுக்கு போதுமானது மட்டுமே என்று வேறென்றும் என்னிடத்தில் இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன்
என்றாள்.
இப்பொழுது அவளிடமிருந்த குஞ்சத்தையும் எடுத்துக்கொள்ள அவன் அனுப்பப்பட்டது போல அது காணப்பட்டது. ஆனால் அதற்கு எதிர்மாறாக இருந்தது. வார்த்தையை ஆதரிக்க, அவளிடம் இருந்ததை கொடுக்க அவள் சித்தமுடையவளாக இருந்தபோது தேவன் அவளை போஷித்தார். வார்த்தையை ஆதரிக்க, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவியை, உங்களிடத்தில் இருக்கிற ஆவியை கொடுக்க நீங்கள் சித்தமுள்ளவர்களாக இருந்தால் அப்பொழுது தேவன் உங்களை உயிருடன் காப்பார். அல்லேலூயா.
Do you see, church? Don't think I'm beside myself. I'm not.
ஓ, தேவனுக்கு மகிமை. சபையே, நீ அதை காண்கிறாயா? நான் என்னை அறியாமல் உணர்விழந்துள்ளேன் என்று நினைக்காதீர்கள். நான் உணர்விழக்கவில்லை.
But what you have, God. What little you do believe in, God. What faith you have, God. Place it on the word, not an organization. Put it in God's word. He'll keep you alive.
ஆனால் நீங்கள் என்னத்தை பெற்றிருந்தாலும், நீங்கள் என்னதான் குறைவாக தேவனில் விசுவாசமாக இருந்தாலும், நீங்கள் என்னதான் விசுவாசமாக இருந்தாலும், அதை வார்த்தையின் மேல் வையுங்கள். ஸ்தாபனத்தின் மேல் அல்ல, அதை தேவனுடைய வார்த்தையின் மேல் வையுங்கள். அவர் உங்களை உயிரோட காப்பார்.
She was ready then because she couldn't before because it wouldn't let her. But now she's ready.
அப்பொழுது அவள் ஆயத்தமாக இருந்தாள். ஏனென்றால் அதற்கு முன்பு அவர்கள் அவளை அனுமதிக்காத காரணத்தால் அவளால் ஆயத்தமாக இருக்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுதோ அவள் ஆயத்தமாக இருக்கிறாள்.
Will she receive it? God sent a prophet her way. Will she receive his word? Will she receive this prophet? Yes, she did.
அவள் அதை ஏற்றுக்கொள்வாளா? தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அவளுடைய பக்கமாக அனுப்பினார். அவள் அவளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வாளா? அவள் இந்த தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்வாளா? ஆம், அவள் ஏற்றுக்கொண்டாள்.
And he told her, said, now, what little life you have, God, place it here and bring it to me first.
அவன் அவளிடத்தில், இப்பொழுது நீ பெற்றுள்ள இந்த சிறிய ஜீவன் என்னவானாலும் அதை இங்கு வைத்து முதலில் அதை எனக்கு கொண்டு வா என்றான்.
And what happened? When the rest of the world was languishing and dying in hunger, her and her children and her household all eat three good meals a day. Divine revelation on the word. I hope you see it, friend.
என்ன சம்பவித்தது? உலகத்தில் உள்ள மற்றவர்கள் நலிவுற்றுக் கொண்டும் பசியில் மரித்துக் கொண்டும் இருக்கும் போது அவளும் அவளுடைய பிள்ளைகளும் அவளுடைய குடும்பத்தார் யாவரும் ஒரு நாளைக்கு மூன்று வேளையும் நல்ல ஆகாரத்தை புசித்தனர். வார்த்தையின் பேரில் உள்ள தெய்வீக வெளிப்பாடு. நண்பனே, நீ அதை காண்கின்றாய் என்று நான் நம்புகிறேன்.
What went on? He stayed there until the famine was over, living with this woman, this church that received him and believed his word.
என்ன நடந்தது? அந்த பஞ்சம் தீரும் வரை அவன் அங்கேயே தரித்திருந்தான். அவனை ஏற்றுக்கொண்டு அவனுடைய வார்த்தையை விசுவாசித்த இந்த ஸ்திரியோடு இந்த சபையோடு வசித்துக் கொண்டிருந்தான்.
He kept her alive, kept the church alive by the word of the Lord because he said, thus saith the Lord.
அவன் அவளை கர்த்தருடைய வார்த்தையால் உயிரோடு காத்துக் கொண்டான். சபையை உயிரோடு காத்துக் கொண்டான். ஏனென்றால் அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறினான்.
Now we haven't got time to take the rest of the story out. You know how he had to come to a showdown with Baal? He'll do it one of these days.
இப்பொழுது நாம் கதையின் மற்ற பாகத்தை எடுக்க நேரமில்லாதவர்களாக இருக்கிறோம். அவன் எப்படி பாகாலோடு பல பரீட்சைக்கு நிற்க வரவேண்டியதாக இருந்தது என்று உங்களுக்கு தெரியும். இந்நாட்கள் ஒன்றில் அவன் அதை செய்வான். நீங்கள் கவலையப்படாதீர்கள். அவன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு வருகிற போது என்ன சம்பவிக்கிறது என்பதை நீங்கள் கவனியுங்கள்.
What happened? Then when good old Elijah the prophet, a true servant of God, come to the end of his road, God told him one day, he said, Elijah, you've preached long enough now. You've fought Jezebel and all of her paint and everything. You've had enough of it. He said, come down to the Jordan.
என்ன சம்பவித்தது? அப்பொழுது நல்லவனும் வயதானவனுமான எலியா தீர்க்கதரிசி, ஒரு உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன், தன்னுடைய பாதையின் முடிவுக்கு வந்தபோது தேவன் அவனிடம் ஒரு நாள், எலியா, இப்பொழுது நீ நீண்ட காலம் போதுமானதாய் பிரசங்கித்து விட்டாய். நீ யெசபேலையும் அவனுடைய எல்லா வர்ணத்தையும் மற்றும் ஒவ்வொரு காரியத்திலும் உனக்கு அதை குறித்து போதுமென்றாகும் வரை எதிர்த்து போராடி விட்டாய் என்று கூறினார். யோர்தானுக்கு வா என்றார்.
Here he goes. Got down to the Jordan. There the old muddy stream coming down out there, silly icy water, like every man has to face. Jordan, death.
இதோ அவன் சென்று யோர்தானை அடைகிறான். அதோ அந்த பழைய கலங்கலான நதியண்டை, குளிரான பனிக்கட்டி தண்ணீரை போன்ற ஒவ்வொரு மனிதனும் சந்திக்க வேண்டிய இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறான். யோர்தான், மரணம்.
When this great servant of God walked down to the Jordan and his son walking by him, gospel son, oh yes, it was his son, my father, the chariots of Israel, the horsemen thereof.
ஆனால் இந்த மகத்தான தேவனுடைய ஊழியக்காரன் யோர்தான் அண்டை நடந்து வந்த போது அவனுடைய குமாரன் அவன் அண்டை வந்து சுவிசேஷ குமாரன், ஓ ஆம், அவன் அவனுடைய குமாரனாயிருந்தான். என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். அவனும் அவனுடைய குமாரனும் கைகோர்த்து யோர்தான் நதிக்கு நடந்து வந்த போது அந்த காலை அவனுடைய தந்தை பிரிந்து செல்வதை அவன் கவனித்துக் கொண்டிருந்தான்.
reached around and got that robe of power off of his shoulders. The death you can't get under me.
அவன் யோர்தானை அடைந்த போது அவன் கையை நீட்டி தன்னுடைய தோள்களிலிருந்து வல்லமையின் சால்வையை எடுத்து, மரணமே, நீ எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது
என்றான்.
அவன் யோர்தானை அடித்து, பிளந்து போ, இந்த காலை நான் கடந்து செல்லப் போகிறேன் என்றான். என்ன சம்பவித்தது? அது பின்னிட்டு நகர்ந்து பொடியை போல உலர்ந்து போயிற்று.
What was the old prophet doing? He's looking across Jordan. He knows there's a chariot waiting for him over there with the horses. He's going home. His work was over. His son, the gospel, was taking his place.
அந்த வயோதிபத்திற்கு தரிசி என்ன செய்து கொண்டிருந்தான்? அவன் யோர்தானின் அக்கறையை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தான். அங்கே ஒரு ரதம் குதிரைகளோடு அவனுக்காக காத்துக் கொண்டிருப்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தான். அவனுடைய வேலை முடிவுற்றிருந்தது. அவனுடைய குமாரன் சுவிசேஷத்தில் அவனுடைய ஸ்தானத்தை வகித்துக்
கொண்டிருந்தான்.
அன்று நாள் நான் மேற்கு பக்கத்திலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தேன். அது என் நினைவிற்கு வருகிறது.
நான்
வானொலியை திருப்பினேன். நான் 3 நாட்களாக 2400 மைல் நானாகவே காரோட்டி செல்ல வேண்டியதாக இருந்தது. நான் வானொலியை திருப்பினேன். நான் டெக்சாஸில் உள்ள டெல்ரியோ என்னும் நிலையத்திலிருந்து ஆவிக்குரிய நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருந்தேன்.
This man made a talk about an old colored Negro man. He's fixing to die and he had to come down to the river. He said, them golden slippers that I'm wanting to wear to walk the golden streets.
அங்கே ஒரு மனிதன், ஒரு வகையான கருத்த நீக்ரோ மனிதனை பற்றி பேசினார். அவர் மரிப்பதற்கான நிலையில் இருந்து கொண்டிருந்தாராம். அவர் நதியண்டை வரவேண்டியதாக இருந்தது. அவர், நான் அணியப் போகும் பொன்னான காலணிகள் பொன்னான வீதிகளில் நடப்பதற்கே என்று கூறினாராம்.
So Negro had preached all of his life. The only thing he could think of was comfort.
இந்த வயோதிப கருப்பு மனிதர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பிரசங்கித்திருந்தாராம். அவருக்கு ஆறுதலாக இருந்ததாக அவர் நினைத்து பார்க்க முடிந்த ஒரே காரியம் சுவற்றின் மேல் தொங்கிக் கொண்டிருந்த அவருடைய பழமையான நரம்பிசை கருவியாக இருந்ததாம். அவர்தாமே தம்முடைய ஊழியத்திலிருந்து ஓய்வு பெற்றிருக்கும் போது அவர் வெளியில் பருத்தி மூட்டைகளின் மேல் அமர்ந்து அந்த பழமையான நரம்பிசை கருவியினால் கீர்த்தனை பாடல்களை வாசிப்பாராம். அவ்விதமாகத்தான் அவர் ஓய்வெடுத்தாராம்.
He said the old bobtail horse that he used to drive would be down there with the chair.
அவர் சவாரி செய்ய பயன்படுத்தின அந்த வயதான குட்டைவால் குதிரை அங்கே ரதத்தோடு இருக்கும் என்று அவர் கூறினாராம்.
I was thinking of it. He said, all them golden slippers that I'm going to wear to walk the golden streets.
நான் அவைகளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அவர், நான் அணியப் போகின்ற அந்த பொன்னான காலணிகள் பொன்னான வீதிகளில் நடந்து செல்லவே என்றாராம். அவர் அந்த பாடலை பாடி முடித்த போது நான் வானொலியை நிறுத்திவிட்டேன். அங்கே காரோட்டி சென்று கொண்டே, ஹோ, அது உண்மை, நானும் கூட அங்கு வரவேண்டியவனாய்
இருக்கிறேன்.
எனக்கு எப்போதும் ஆறுதலை அளிக்கிறது எது? வனாந்திரத்தில் நான் எங்கே என்னுடைய இளைப்பாறுதலை கண்டடைவேன்? நான் ஒரு சிறிய படைய துப்பாக்கியை வைத்திருந்தேன்.
நான்
வருடத்தின் இலையுதிர் காலத்தில் அதை கொண்டு வேட்டையாடுகிறேன். அது ஒரு .270 721 மாதிரியான ரெமிங்டன் என்ற துப்பாக்கி. ஒரு மனிதன், ஒரு சகோதரன், அநேக வருடங்களுக்கு முன்பு கலிபோர்னியாவில் அதை எனக்கு தந்தார். நான் அநேக வருடங்களாகவே அதை கொண்டு வேட்டையாடி
வருகிறேன்.
அது என்ன ஒரு ஆறுதலாக இருந்து வருகிறது? ஏனென்றால் அது நன்றாக சுடக்கூடிய ஒரு துப்பாக்கி என்று நான் அறிவேன். அதுவே வனாந்திரத்தில் என்னுடைய ஆறுதலாக இருக்கிறது.
Then I thought about my vision. When I got over there and seen all my people, I heard something nicker. Here comes my little prince, my little saddle horse, and put his head up on my shoulder.
அப்பொழுது நான் என்னுடைய தரிசனத்தை குறித்து நினைத்தேன். நான் இங்கு சென்றபோது என்னுடைய ஜனங்கள் எல்லோரையுமே கண்டேன். நான் ஏதோ ஒன்று கனைப்பதை கேட்டேன். அங்கு என்னுடைய சிறிய பிரின்ஸ், என்னுடைய சிறிய சனம் பூட்டிய குதிரை வந்தது. அதனுடைய தலையை என்னுடைய தோளின் மீது வைத்தது. நான் ஆம், இந்த காலைகள் ஒன்றில் நானும் கூட யோர்தானுக்கு வரப்போகிறேன் என்று நினைத்தேன். நான் பயன்படுத்திய அந்த பழைய .270 துப்பாக்கியானது சுவற்றின் மேல் தொங்குகிறது. நான் சென்ற இலையுதிர் காலத்திலிருந்து அதை எடுக்கவே இல்லை. நான் நதியண்டை வரும்போது நான் சவாரி செய்ய பயன்படுத்திய அந்த சிறிய சேனம் பூட்டிய குதிரையை அந்த காலை தேவன் என்னுடைய ரதத்தோடு பூட்டுவார்.
You'll be standing just across the river there. God will send him. I seen the other night.
அது நதிக்கப்பால் அங்கே நின்று கொண்டிருக்கும். தேவன் அதை அனுப்புவார். நான் அன்றொரு இரவு அதை கண்டேன்.
You'll be hooked to my chair one of these mornings. I'll be gone. Climbing up through the clouds. Let's pray.
இந்த காலைகள் ஒன்றில் அது என்னுடைய ரதத்தில் பூட்டப்படும். நான் மேகங்களின் வழியாய் மேலேறி சென்றிடுவேன். ஜபம் செய்வோம்.
Oh, to that power of God that I'm going to enjoy as I walk those golden streets.
Oh, நான் அந்த பொன்னான வீதிகளில் நடக்கின்ற போது நான் அனுபவிக்க போகின்ற அந்த தேவனுடைய வல்லமை.
Yeah, the old rifle that now hangs on the wall won't have any use for it then.
இப்பொழுது சுவற்றின் மேல் தொங்குகிற அந்த பழைய துப்பாக்கி அங்கே அப்பொழுது அது எதற்குமே உபயோகமாயிராது.
I wonder if my chariot comes along and my little saddle horse and I've seen a vision on being hooked to my chariot that morning standing down the river. I hope he is.
என்னுடைய ரதம் வருமானால் அது அந்த காலை நான் ஒரு தரிசனத்தில் என்னுடைய ரதத்தில் பூட்டப்பட்டு ஆற்றண்டையிலே நின்று கொண்டிருந்த அந்த என் சிறிய சேனம் பூட்டிய குதிரையா இருக்குமோ என்று நான் வியக்கின்றேன். அதுதான் என்று நான் நம்புகிறேன்.
I want to be caught up. I want the church to go up like that too. I want every one of you.
நான் எடுத்துக்கொள்ளப்பட விரும்புகிறேன். அதைப் போலவே சபையும் கூட மேலே செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் நீங்கள் ஒவ்வொருவரும் மேலே செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Would you like to know when you're coming down to the Jordan will you forsake these ungodly systems of this world and receive Jesus Christ as your Savior?
நீங்கள் எப்பொழுது யோர்தானுக்கு வரப்போகின்றீர்கள் என்று அறிந்து கொள்ள நீங்கள் விரும்புகின்றீர்களா? நீங்கள் இந்த உலகத்தின் இந்த தேவனற்ற முறைமைகளை புறக்கணித்து இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களா?
If you're not a Christian, would you raise your hands and say, pray for me, Brother Penn. And when I come to the Jordan, God bless you. God bless you.
நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இல்லாதிருந்தால் உங்களுடைய கரங்களை நீங்கள் உயர்த்தி சகோதரன் பிரணாம் எனக்காக ஜெபியுங்கள் என்று கூறுங்கள். நான் யோர்தானுக்கு வரும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
When I come down to Jordan, I want to take the power of the Holy Spirit on me and strike the chilly waters and walk across.
நான் யோர்தானை வரும்போது நான் என்மேல் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று குளிர்ந்த தண்ணீரை அடித்து அதனுடன் நடந்து செல்ல விரும்புகிறேன்.
How can you sit under such speaking anointing of the Holy Spirit and knowing that the Holy Spirit tells me your condition and fail to raise your hand? It shows it's time for the wilderness journey.
பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் இந்த விதமாய் பேசிக்கொண்டிருக்கையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய நிலையை என்னிடம் கூறுகிறதை அறிந்தும் உங்களுடைய கரத்தை உயர்த்த தவறி எப்படி உங்களால் உட்கார்ந்திருக்க முடிகிறது? இது வனாந்தர யாத்திரைக்கான நேரமாக இருக்கிறது என்பதை அது காட்டுகிறது. நாம் ஜெபிப்பதற்கு முன்பு யாராவது ஒருவர் இருப்பார்களா? இருவர் தங்களுடைய கரங்களை உயர்த்தினர். மூவர், மகனே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக.
That'll be wonderful, Lord, if they're just there on that day. I pray that they will, Lord.
எங்கள் பரலோக பிதாவே, மூவர் அவர்கள் சரியாக அந்நாளில் அங்கிருப்பார்களானால் கர்த்தாவே, அது அற்புதமாயிருக்கும். கர்த்தாவே, அவர்கள் அங்கிருக்கும்படியாய் நான் ஜபிக்கிறேன்.
They raise their hands because they're convinced that these worldly systems are dying.
And the voice of God's word will soon be a hard thing to find. God will take it away from the church.
அவர்கள் தங்களுடைய கரத்தை உயர்த்தினர். ஏனென்றால் இந்த உலக பிரகாரமான முறைகள் மரித்துக் கொண்டிருக்கின்றன என்று அவர்கள் நம்ப வைக்கப்பட்டிருக்கின்றனர். தேவனுடைய வார்த்தையின் சத்தங்களை கண்டறிவது ஒரு அரிதான காரியமாய் விரைவில் இருக்கும். தேவன் அதை சபையிலிருந்து எடுத்துக் கொள்வார். சத்தம், மணவாளனின் அழைப்பு விரைவில் போய்விடும். யெசபேல் முறைமை அதை அமிழ்த்திவிடும்.
Live with that hidden spring like Elijah was to be preserved through the time of famine.
ஆனால் அவர்கள் எலியாவைப் போல பஞ்சகாலத்தினூடாக காக்கப்பட மறைக்கப்பட்ட நீரூற்றினால் வாழ விரும்புகின்றனர்.
God give them the Holy Ghost now. Fill their hearts with joy and peace and put their minds upon God's word. They might live now and hereafter forever.
இப்பொழுது தேவன் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து அவர்களுடைய இருதயங்களை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பி அவர்கள் இப்பொழுதும் இதற்கு பின்னும் என்னென்றைக்குமாய் ஜீவிக்கும்படி தேவனுடைய வார்த்தையின் மேல் அவர்களுடைய சிந்தையை வைக்கிறார். பிதாவே, இவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்முடையவர்களாய்
இருக்கிறார்கள். Would you just stand to your feet just a moment while I pray individually for you? Just raise up to your feet.
நம்முடைய தலைகள் வணங்கி இருப்பதோடு தங்களுடைய கரங்களை உயர்த்தினவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள், நான் உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் ஜபிக்கும் போது நீங்கள் சிறிது நேரம் உங்களுடைய காலூன்றி எழும்பி நிற்பீர்களா? அப்படியே உங்களுடைய அடியெடுத்து வைத்து நில்லுங்கள்.
Oh God, have I failed? Even three that raise your hands without conviction to rise to their feet to accept the very thing that
is in them. Oh, Devane, நான் தவறாய் இருக்கிறேனா? தங்களுடைய கரங்களை உயர்த்தின அந்த மூவரும் கூட தங்களுடைய அடியை எடுத்து வைத்து அவர்கள் செய்கிற அதே காரியத்தை ஏற்றுக்கொள்ள உறுதியிலாய் உள்ளனர்.
Lord Jesus, I commit it all into your hands. I preach your word and not compromise any. Now I'll leave the house to them, Father. You do whatever is fit with both church and your servant. It's all in your hands.
கர்த்தராகிய இயேசுவே, நான் இவை யாவையும் உம்முடைய கரங்களில் சமர்ப்பிக்கிறேன். நான் உம்முடைய வார்த்தையை பிரசங்கித்திருக்கிறேன். யாரோடும் ஒப்புரவாகவில்லை. பிதாவே, இப்பொழுது நான் வீட்டை அவர்களிடம் விட்டுச் செல்கிறேன். சபைக்கும் உம்முடைய ஊழியக்காரனுக்கும் என்ன தகுதியா இருக்கிறதோ அதை நீ செய்யும். இவை அனைத்தும் உம்முடைய கரங்களில் உள்ளது.
Save the lost, fill the hungry hearted with good things, give life eternal to those who are thirsty.
பிதாவே, இழந்து போனவர்களை நீர் ரட்சியும், பசியாயுள்ள இருதயங்களை நன்மையான காரியங்களால் நிரப்பும், தாகமாயுள்ளவர்களுக்கு நித்திய ஜீவனை தந்தருளும்.
Raise up your servants to proclaim the message, give healing to the sick and the afflicted, get glory unto thyself, for I commit myself with your word.
செய்தியை அறிவிக்க உம்முடைய ஊழியக்காரர்களை எழுப்பும். வியாதியுள்ளவர்களுக்கும் அவதியுறுவோருக்கும் சுகத்தை தாரும். உமக்கே மகிமை எடுத்துக்கொள்ளும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஏனென்றால் நான் என்னையே உம்முடைய வார்த்தையுடன்
சமர்ப்பிக்கிறேன்.
எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்முடைய பிரமாணங்களை என் கரத்திலும் என் இருதயத்திலும் என் சிந்தையிலும் எழுதும். ஆமேன்.
When I come to the river at the ending of days, I don't want to sing that. And it seems like my friends have all gone. There'll be somebody waiting that'll show me the way. I won't have to cross Jordan.
நான் முடிவின் நாளிலே நதியண்டை வரும்போது நான் அதை பாடமாட்டேன். என் நண்பர்கள் அனைவரும் போய்விட்டனர் என்பது போன்று அது தோன்றுகிறது. யாரோ ஒருவர் எனக்கு வழியை காண்பிக்க காத்துக் கொண்டிருப்பார். நான் யோர்தானை தனியாக கடக்க வேண்டியதாயிராது. பெல், நீ ஜெப அட்டைகளை கொடுத்தாயா? நான் பாரமாயிருப்பதாக உணர்கிறேன்.
What you give up today? These. You give up these two, didn't you? Or you call these first. One prayer card, B number one, we'll go pray for the second.
என்று நீ என்ன அட்டைகளை கொடுத்தாய் பியா? நீ ஏவையும் கொடுத்துள்ளாயா? நீ கொடுக்கவில்லையா? சரி, அவர்களை கூப்பிடு. முதலாவது பி அட்டைகளை, ஜப அட்டை பி என் ஒன்று. நாங்கள் உங்களுடைய வியாதிக்காக ஜபிக்கப் போகிறோம்.
பி நம்பர் ஒன் ஹேஸ் எ பிரேயர் கார்டு, பி நம்பர் ஒன், சம்படி வே பேக் இன் தட், கம் அப் ஹியர் லேடி.
பி என் ஒன்று, அதை வைத்திருக்கிறது யார்? ஜப அட்டை பி என் ஒன்று. பின்னால் பின்னாக உள்ள யாரோ ஒருவர், ஸ்திரியே இங்கே வா.
பி நம்பர் டூ, ரேஸ் யுவர் ஹேண்ட். That lady, number three. B number three, would you raise your hand please, so I can see what three.
B, என் இரண்டு, உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள் அந்த அம்மாளா. என் மூன்று, B என் மூன்று. நான் எங்கே என்று காணும்படி தயவு செய்து உங்களுடைய கரத்தை நீங்கள் உயர்த்துவீர்களா? மூன்றா?
Number four, B number four. B number five. Would you raise your hand please? B number 5. That man, all right.
எண் நான்கு, B எண் நான்கு, B எண் ஐந்து. தயவு செய்து உங்களுடைய கரத்தை நீங்கள் உயர்த்தி விடலாம். B எண் ஐந்து, அந்த மனிதரா? சரி.
6 7 8 9 10 11 12
ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்று, பனிரெண்டு, பதிமூன்று, பதினான்கு, பதினைந்து. நல்லது, இங்கு பி அட்டைகளுடைய எல்லோரும் எப்படியாவது எழுமில்லுங்கள், அப்பொழுது அவையாவும் முடிந்துவிடுகிறது. ஊழிய களத்தில் உள்ள ஒவ்வொரு ஊழியக்காரரும் அவர்களால் எங்கே முடிகிறதோ அங்கே எழுங்கள். ஜப அட்டைகள் பி உள்ள எல்லோரும் எழுந்து நின்று உங்களுடைய எண்களின்படி உங்களுடைய வரிசையில்
நில்லுங்கள். A1, where's it at? Surely it's in here. A1.
இப்பொழுது அடுத்துள்ளது என்ன? ஏவா, ஜப அட்டை ஏ ஒன்றை வைத்திருக்கிறது யார்? ஏ ஒன்று. அது எங்கே இருக்கிறது? நிச்சயமாகவே அது எங்க இருக்கிறது. ஏ ஒன்றா?
They've been given out for two days or three now, so they might up here. All with prayer card A, they need to line up over here. Go right over against the wall. Reverently.
இப்பொழுது அவர்கள் இரண்டு இல்லை, மூன்று நாட்களாகவே ஜப அட்டைகளை விநியோகம் செய்து வந்திருக்கின்றனர். ஆகையால் அவர்கள் இங்கு இல்லாமலும் இருக்கலாம். ஜப அட்டை ஏ உள்ள யாவரும் இப்பொழுது நீங்கள் இங்கு வரிசையில் நில்லுங்கள். அந்த சுபத்திற்கு எதிரே பயபக்தியாய் செல்லுங்கள்.
I won't talk to you without prayer card just a minute before the line starts.
இந்த வரிசையை துவங்குவதற்கு முன்பு அப்படி ஒரு நிமிடம் நான் ஜப அட்டைகள் இல்லாத உங்களிடம் பேச விரும்புகிறேன்.
Now with your prayer card, hold your hand so the boys can receive your prayer card. I've been waiting. You come early in the evening to pick up your prayer card. You got a right to come in line.
இப்பொழுது உங்களுடைய ஜப அட்டையோடு பையன்கள் உங்களுடைய ஜப அட்டையை பெற்றுக் கொள்ளும்படியாக அதை உங்களுடைய கரங்களில் பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் காத்துக்கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய ஜப அட்டையை பெற மாலை நேரத்தோடு வந்தபடியினால் வரிசையில் வர உரிமை இருக்கிறது. நான் உங்களுக்காக ஜெபம் செய்ய உங்களுக்கு வாக்களித்தேன். இப்பொழுது நான் என்னுடைய வாக்குறுதியை காத்துக்கொள்ள முயற்சிப்பேன். தேவன் எனக்கு உதவி செய்வாராக.
That's your little boy? Very cute little man. Please forgive me. This woman here is a good type of a real American.
அது உன்னுடைய சிறிய மகனா? மிகவும் அழகான சிறிய மனிதன். தயவு செய்து என்னை மன்னிக்கவும். இந்த ஸ்திரீ இங்கு ஒரு நல்ல மாதிரியான உண்மையான அமெரிக்க ஸ்திரீயா இருக்கிறாள். இதோ அவளுடைய சிறு பையன். சிறு நீள கோட்டையும் கோடிட்ட சிறு மேற்சட்டையும் அணிந்திருக்கிறான். வாலிபஸ்திரி நீளமான தலைமுடியுடன் அருமையாக உடை எடுத்திருக்கிறாள். தேவன் அவளையும் அவளுடைய வீட்டாரையும் அவளுடைய புருஷனையும் மற்றும் அன்பார்ந்தவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. அதுவே கிறிஸ்தவ மார்க்கம் என்று அதன் மேல் எழுதப்பட்ட உண்மையான அமெரிக்காவா இருக்கிறது. நம்முடைய தேசம் நீண்ட காலம் அதை போன்றே இருப்பதாக. சிறிய சீமாட்டியே, அதை கூறுகிறதற்காக என்னை மன்னியுங்கள். ஆனால் நான் வெறுமன ஒரு கிறிஸ்தவனைப் போல காணப்படுகிறது என்று நான் எதை நினைக்கிறேனோ அதை ஜனங்கள் காணும்படியாக கூறினேன். கைவிரல் நக ஒப்பனை கலை அல்ல. என்ன விதமா என்றால் சீமாட்டியை போல. சகோதரன் செல்வான், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் விரும்பினால் மகத்தான வைத்தியர் என்ற பாடல். மகத்தான வைத்தியர் இப்பொழுது அருகில் இருக்கிறார். பரிவிறக்கம் கொள்ளும் இயேசு, நீங்கள் அவரில் விசுவாசமாக இருக்கிறீர்களா? அவர் மகத்தான வைத்தியர் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
Now, just be reverent just a moment. We've got a little time yet. I cut the message just a little short. I hope you got it on what was meant.
இப்பொழுது அப்படியே ஒரு வினாடி பயபக்தியாயிருங்கள். நமக்கு இன்னும் சிறிது நேரம் இருக்கிறது. நான் செய்தியை அப்படியே சிறிதாக சுருக்கிக் கொண்டேன். இருந்தாலும் என்ன குறித்து காட்டப்பட்டது என்பதை நீங்கள் முழுமையாகவே அதை புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
Just believe with all your heart. They all find if somebody back there mind the people up. Okay?
உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். யாரோ ஒருவர் இங்கே பின்னால் ஜனங்களை வரிசைப்படுத்த அவர்கள் எல்லோரும் வரிசையில் இருக்கிறார்கள். சரியா? இப்பொழுது ஜப அட்டைகள் வைத்திருக்கிற எல்லோரும் நின்று கொண்டிருக்கிறார்கள்.
Now all the prayer cards in the line.
அங்கே வெளியே ஜெப அட்டைகள் இல்லாத நீங்களும் கூட விசுவாசிக்கின்றீர்களா? உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் தேவன் உங்களை அழைப்பார். இப்பொழுது ஜெப அட்டைகள் எல்லாம் வரிசையில் உள்ளன.
That little girl sitting back there with a bad leg up here on this. You believe that God will make it well? If you do, just have faith. God will bring it to you.
அந்த சிறிய பெண் அங்கு பின்னால் ஒரு ஊனமான காவலோடு உட்கார்ந்திருக்கிறாள். தேவன் அதை சுகப்படுத்துவார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்தால் விசுவாசம் உடையவளாய் இருந்தால் தேவன் அதை உனக்கு தந்தருள்வார்.
Thank you, sick father. I'll get all right. You believe? You can have it.
உன்னுடைய சுகவீனம் உள்ள தகப்பனார் சுகம் பெறுவார் என்று நினைக்கிறாயா? நீ விசுவாசி, நீ அதை பெற்றுக் கொள்ள முடியும்.
What about you out there praying for your nephew with a nervous condition? You think God will make him well? Lady sitting out there, if you believe it, you can have it.
அங்கே வெளியே நரம்பு தளர்ச்சியுற்ற நிலையில் உள்ள உன்னுடைய உடன் பிறந்தார் மகனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் முன்னை குறித்து என்ன? தேவன் அவனை சுகப்படுத்துவார் என்று நினைக்கிறாயா? அங்கே வெளியே அமர்ந்துள்ள சீமாட்டியே, நீ அதை விசுவாசித்தால் நீ அதை பெற்றுக் கொள்ள முடியும்.
Full gospel preachers or whatever they are that believes in divine healing, raise up your hand.
நீங்கள் எல்லோருமே விசுவாசிக்க போகின்றீர்களா? இப்பொழுது நான் விரும்புவது என்னுடைய சகோதரர்கள், சுவிசேஷ பிரசங்கிமார்கள், முழு சுவிசேஷ பிரசங்கிமார்கள் அல்லது அவர்கள் என்னவாயிருந்தாலும் தெய்வீக சுகமளித்தலில் விசுவாசம் கொண்டுள்ளவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றனர்? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள்.
I like to come here and help me pray for these people. So if the people see that it just isn't me to pray for the people, you can too.
ஜனங்களுக்காக ஜெபிப்பது நான் மட்டுமல்ல, நீங்களும் கூட ஜெபிக்க முடியும் என்று ஜனங்கள் காணும்படியாக இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கவும் எனக்கு உதவி செய்யவும் நீங்களுக்கு வரும்படியாக நான் விரும்புகிறேன்.
Come here and stand on the platform with me, will you, brother? Two ministers? Come out here and stand out on the platform.
இங்கு வந்து மேடையின் மீது என்னுடன் நில்லுங்கள். சகோதரர்களே, ஊழியர்களே, உங்களைத்தான் நீங்கள் வருவீர்களா? நேராக இங்கு வந்து மேடையின் மேல் நில்லுங்கள்.
Good. Thank you, brother. Thank you. Come right here, brother.
அது அருமையாயிருக்கிறது சகோதரர்களே, உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. முன்னால் வாருங்கள் சகோதரரே, வாருங்கள். என்ன சொல்கின்றீர்கள்? சரி, நீங்கள் முடிந்தால் செய்யுங்கள். இங்கு இரண்டு வரிசைகளை உண்டாக்கினால் அருமையாயிருக்கும், அது நன்றாயிருக்கும்.
Turn this other way, brother. Turn around this way and we'll bring the people right through here. Some of you get on this side of me right here. Stand around this side. That's it.
சகோதரர்களே, இப்பொழுது இந்த பக்கமாக திரும்புங்கள். இந்த வழியாக திரும்பி வாருங்கள். நான் சரியாக ஜனங்களை இதனோட கொண்டு வரப்போகிறேன். இப்பொழுது உங்களில் சிலர் என் பக்கமாக வந்து நேராக இங்கே இந்த பக்கமாக நில்லுங்கள். அப்படித்தான்.
Now to the audience. You see these fine men here? There are men who will stand right up here and stand for the same gospel that I'm preaching.
இப்பொழுது கூட்டத்தாரே, நீங்கள் இந்த அருமையான மனிதர்களை இங்கு காண்கின்றீர்களா? இங்கே இருக்கும் இந்த மனிதர்கள் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் இந்த சுவிசேஷத்திற்காக இருப்பவர்கள். புரிகிறதா?
They come here because they believe that. I ought to be proud of the pastor. They'll show himself on this platform here. Hard, strong preaching.
அவர்கள் அதில் விசுவாசமாக இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் இங்கு வருகின்றனர். இப்பொழுது கடினமாக உறுதியாக பிரசங்கிக்கிற உங்களுடைய போதகர் இந்த மேடையின் மேல் தன்னை காண்பிப்பதை குறித்து நீங்கள் பெருமை கொள்ளத்தான் வேண்டும்.
These are men who have revelation. Who know that it's not anything against the man. Sometimes we get hooked into systems that makes us, and systems is what we're against. Not the man, God's servant.
இந்த மனிதர்கள் வெளிப்பாட்டை பெற்றுள்ளவர்கள். நான் மனிதருக்கு விரோதமாக இருக்கின்றவன் அல்ல. சில நேரங்களில் நமக்கு முறைமைகளை ஏற்படுத்தி நாம் அதற்குள்ளாக சிக்கிக் கொள்கிறோம். நாம் எதற்கு விரோதமாக இருக்கின்றோம் என்றால், இந்த முறைமைகளுக்கு, மனிதருக்கு, தேவனுடைய ஊழியருக்கு அல்ல. இப்பொழுது நாம் இங்குள்ள ஒவ்வொருவருக்காகவும் பகுத்தறிந்து கூறினால் எவ்வளவு நேரம் நான் இங்கிருப்பேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
I collapsed when I got about, after about six, five or six, ten, a little more, maybe half quarter of the line, I'd be gone. The rest of them wouldn't be prayed for. We can't do that.
நான் ஏறக்குறைய ஆறு, ஐந்து அல்லது ஆறு, பத்து பேர்களுக்கு பகுத்தறியும் போதே நான் மயங்கி விழுந்து விடுவேன். கொஞ்சம் கூடுதலாக ஒரு கால் வரிசையில் பாதி அளவு கால் பகுதியினருக்கு பகுத்தறியும் போது நான் மயங்கி விழுந்து விடுவேன். அவர்களில் மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியாது. நான் அதை செய்யவே முடியாது.
You don't have to have that. You know what your trouble, you know what you've done. Now confess your sin.
அது போலவே ஆனால் உங்களுக்கு அது இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்களுடைய தொல்லை என்னவென்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். இப்பொழுதே உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்கள்.
If any of you have one speck of doubt in your heart, take it out right now and tell God to forgive you.
அங்கு வெளியில் உள்ள உங்களில் யாருக்காவது உங்கள் இருதயத்தில் ஒரு அணு அளவு சந்தேகமாவது இருந்தால் அது இப்பொழுதே எடுத்து போட்டு உங்களை மன்னிக்கும்படி தேவனிடம் கூறுங்கள்.
If you're not right with God, tell God to forgive you. If you don't, and you're not right with God, it ain't gonna do you one bit of good to come through here. You're just wasting your time. That is true. Is that right, brother? That's right.
நீங்கள் தேவனோடு சரியாக இல்லை என்றால் உங்களை மன்னிக்கும்படி தேவனிடம் கூறுங்கள். நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் நீங்கள் தேவனோடு சரியாக இல்லை. அது உங்களுக்கு இங்கு வரிசையினூடாக வருவதனால் ஒரு சிறு நன்மையையும் செய்யப்போகிறதில்லை. நீங்கள் உங்களுடைய நேரத்தை வெறுமனை வீணாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அது உண்மை. இப்பொழுது சகோதரர்களே, சரிதானே, அது உண்மை.
Look here, here stands brother kid here. I tore the cars off my car to get to him about a year or two ago.
இங்கே பாருங்கள், இதோ சகோதரன் கிட் இங்கே இருக்கிறார். சுமார் ஓரிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் என்னுடைய காரின் டயர்கள் கிழியும் வேகத்தில் அவரிடம் செல்ல விரும்பினேன்.
He was dying with cancer. Go die that day. His wife told him to hurry. He said, he's dying now. When I got there, the Lord healed him. Here he's still standing. I think he's gained so much weight and everything.
அவர் புற்றுநோயினால் மறித்துக் கொண்டிருந்தார். அந்நாளில் மறிக்கப் போவதாக இருந்தார். அவருடைய மனைவி என்னிடம் துரிதமாக என்று கூறினாள். அவர் இப்பொழுது மறித்துக் கொண்டிருக்கிறார் என்றாள். நான் அங்கு சென்றபோது கர்த்தர் அவரை சுகப்படுத்தினார். இதோ இன்னமும் அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் மிகவும் அதிகமான எடையும் மற்றும் எல்லாவற்றையுமே பெற்றுள்ளார் என்று நான்
நினைக்கிறேன்.
ஒரு வயதான மிகுந்த அனுபவம் கொண்டவர் என்று உங்களுக்கு தெரியும். அந்த விதமாக இருந்த மனிதனை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அநேக வருடங்களுக்கு முன்பே பிரசங்கித்தவர், சரியாக வார்த்தையின் மேலே நின்றவர். ஜனங்கள் அவரை பரிகசித்தனர்.
Him and his wife walking railroad tracks, everything else. He went up in the mountains and coal mines and run out and thrown in jail, everything else. That's the man who fought to win the prize. That's the kind.
அவரும் அவருடைய மனைவியும் ரயில் தண்டவாளங்கள் வழியாயும் மற்றபடியிலும் நடந்து சென்று மலைகளின் மேல் ஏறி நிலக்கரி சுரங்களுக்கு சென்று துரத்தப்பட்டு மற்றும் சிறையில் வீசி எறியப்பட்டு மற்ற எல்லா காரியத்தையும் அனுபவித்தனர். அந்த விதமாய் பரிசை வெல்வதற்கு போராடினவர் அந்த மனிதன்.
Now, brethren, I say to you, you probably would not have the spirit of discernment. That don't have to be. See, that ain't necessary.
இப்பொழுது சகோதரர்களே, நான் உங்களுக்கு கூறுகிறேன், நீங்கள் அநேகமாக பகுத்தறிதலின் ஆவியை பெறாமல் இருக்கலாம். அது இருக்க வேண்டும் என்று இல்லை. பாருங்கள், அது அவசியம் இல்லை.
The first thing, you're a man of the word. You're far better, more preachers than I am, because I'm not much of a preacher.
முதலாவது காரியம், நீ ஒரு வார்த்தையின் மனிதனாயிருக்கிறாய். நீங்கள் மிகவும் சிறந்தவர்கள், என்னை காட்டிலும் மேலான பிரசங்கிமார்கள். ஏனென்றால் நான் ஒரு பெரிய பிரசங்கி அல்ல.
But you're anointed. Any man that's called to preach the gospel is called to heal the sick.
நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீர்கள். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அழைக்கப்பட்டுள்ள எந்த மனிதனும் வியாதியஸ்தரை சுகப்படுத்தவும் அழைக்கப்பட்டிருக்கிறார்.
The general orders is going to all the world and preach the gospel to every creature. He that believeth and is baptized shall be saved.
பொதுவான கட்டளை என்னவெனில், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளவனாய் ஞானஸ்தானம் பெற்றவன் இரட்சிக்கப்படுவான்.
These signs shall follow them that believe. If they lay their hands on the sick, so forth, they shall recover.
Amen.
If you're called to be a minister, you're called to pray for the sick.
விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைத்தால் அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள் என்பதே. நீ ஒரு ஊழியக்காரனாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தால் நீ வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறாய்.
And the reason I do this is so this audience that they might see that they don't have to wait for some special person, Oral Roberts, Tommy Hicks, Tommy Osborne, myself, somebody comes by for healing service.
ஆகையால் இந்த கூட்டத்தாரத்தில் நான் இதை செய்ய காரணம் என்னவெனில், அவர்கள் யாரோ ஒரு விசேஷித்த நபரோ, ஓரல் ராபர்ட்ஸோ, டாமி ஹெக்ஸனோ, டாமி ஆஸ்போனோ, எனக்கோ ஒரு சுகமளிக்கும் ஆராதனைக்காக வருகிற யாரோ ஒருவருக்காக காத்திருக்க வேண்டியதில்லை என்பதை அவர்கள் காணும்படியாகவே.
I want to see that you are a man of God. You're a man just as much right to lay hands on any of them as I or anybody else.
நீ ஒரு தேவனுடைய மனிதன் என்பதை அவர்கள் காண நான் விரும்புகிறேன். புரிகின்றதா? நீ என்னை போன்று அல்லது மற்ற எவரையும் போல அவர்களில் எவர் மேலும் கரங்களை வைக்க மிகவும் உரிமையுள்ள ஒரு மனிதனாயிருக்கிறாய்.
After all, brother, you all know us as ministers. It's their own faith in God that does the work. Is that right? We just offer a prayer for them.
எப்படி இருந்தாலும் சகோதரர்களே, ஊழியர்கள் என்ற முறையில் அது தேவன் பேரில் கொண்டுள்ள அவர்களுடைய விசுவாசமே கிரியை செய்கிறது என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அது சரிதானே? நாம் வெறுமன அவர்களுக்காக ஜபத்தை ஏறெடுக்கிறோம்.
Now you say, Brother Branham, is the Spirit of the Holy Spirit there with you? Certainly. Yes, sir.
இப்பொழுது நீங்கள் சகோதரன் பிரணாம் ஆவியானது இல்லை, பரிசுத்த ஆவியானவர் அங்கு உங்களோடு இருக்கிறாரா என்கிறீர்கள். நிச்சயமாக. ஆமையா?
Now to you in the line there, if you believe with all your heart that God's going to heal you, raise up your hand. I'll accept it.
இப்பொழுது கூட்டத்தில் அங்கு வரிசையிலுள்ள உங்களைத் தான் தேவன் உங்களை சுகப்படுத்தப் போகிறார் என்று நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் உங்களுடைய கரத்தை உயர்த்தி நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று கூறுங்கள்.
Now, come here. Let this lady come here.
இப்பொழுது இங்கே வாருங்கள். இந்த ஸ்திரீ இங்கே வரட்டும்.
I don't know. You have never seen. If the Holy Spirit will tell me, so if my brethren here in the presence here like this, so they're all standing here around me.
நான் உன்னை அறியேன். நான் உன்னை கண்டதே இல்லை. இதைப் போன்று இங்கே என்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாக இங்கு பரிசுத்த ஆவியானவர் என்னிடம் கூறினால் அவர்கள் எல்லோரும் இங்கே என்னை சூழ நின்று கொண்டிருக்கிறார்கள்.
And not only that, my brother is here and my Lord is here. It's their Lord too.
அது மட்டுமல்ல, என்னுடைய சகோதரர்கள் இங்கிருக்கிறார்கள், என்னுடைய கர்த்தர் இங்கிருக்கிறார், அது அவர்களுடைய கர்த்தரும் கூட.
Now, if he will tell me something wrong with you, whatever's wrong with you, you know where it's the truth or not.
இப்பொழுது அவர் உன்னோடுள்ள ஏதோ ஒரு கோளாறை என்னவென்பதை என்னிடம் கூறினால் அது உண்மையா அல்லது இல்லையா என்று நீ அறிந்து கொள்வாய். நான் அவர்களிடம் விரும்புவது, நான் கூட்டத்தாரிடம் விரும்புவது, பரிசுத்த ஆவியானவர் இங்கு பகுத்தறிந்து கூறுவதற்கு மேடையிலே இருக்கிறார் என்று அங்கே வெளியில் உள்ள ஜனங்கள் அறிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அது யாரையுமே சுகப்படுத்துகிறதில்லை.
But if he will tell me something about you that you know I know nothing about, just like it was the woman at the well, not the same kind of case, but I mean a man and woman meeting for the first time.
ஆனால் அவர் என்னிடம் உங்களை குறித்து ஏதோ ஒன்றை கூறினால் அது கிணற்றண்டையிலே இருந்த ஸ்திரீயைப் போலவே அதை குறித்து நான் ஒன்றையும் அறியேன் என்று நீங்கள் அறிவீர்கள். அதே விதமான நிகழ்ச்சி அல்ல, ஆனால் ஒரு மனிதனும் ஸ்திரீயும் முதன்முறையாக சந்திப்பதை நான் குறிப்பிடுகிறேன்.
Jesus kind of a middle-aged man. And this woman probably is a young woman, maybe like you.
இயேசு ஒரு விதமான நடுத்தர வயதுள்ள மனிதனாயும் இந்த ஸ்திரீ அநேகமாக ஒரு வாலிப ஸ்திரீயாகவும் ஒரு கால் உன்னை போல இருந்திருப்பாள்.
And if he would could tell me what you're here for, your trouble, would you believe that it has to be his spirit that would do it?
அவர் சித்தமுள்ளவராய் நீ எதற்காக இங்கிருக்கிறாய் என்றும் உன்னுடைய தொல்லை என்னவென்றும் என்னிடம் கூறினால் அவருடைய ஆவிதான் அதை செய்திருக்கும் என்று நீ விசுவாசிப்பாயா?
You brother believe that at the same Lord Jesus and you audience believe the same thing?
சகோதரர்களே, நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா? அதே கர்த்தராகிய இயேசு இங்கு நின்று கொண்டிருக்கிறாரா? கூட்டத்தாரே, நீங்கள் அதே காரியத்தை விசுவாசிக்கின்றீர்களா?
Would you in the prayer line believe the same thing and know that these men would I call them up here if I thought they wasn't?
ஜப வரிசையில் உள்ள நீங்களும் அதே காரியத்தை விசுவாசிப்பீர்களா? இந்த மனிதர்களை அறிவீர்களா? அவர்கள் தகுதியற்றவர்கள் என்று நான் நினைத்திருந்தால் நான் அவர்களை இங்கு அழைப்பேனா?
After preaching like this and saying the things I have and then call man up here that wasn't worthy, I wouldn't do that. I'd be defeating the very thing I was fighting about. See? I believe they're a man of God.
நான் இந்த காரியங்களை கூறி இப்படி பிரசங்கித்த பிறகு அதன் பின்னர் தகுதியில்லாத நபர்களை இங்கு அழைப்பேனா? நான் அதை செய்ய மாட்டேன். நான் எதை குறித்து போராடி கொண்டிருந்தேனோ அந்த காரியத்தை நான் தகர்த்து விடுவேன். புரிகிறதா? நான் அவர்களில் விசுவாசம் கொண்டிருக்கிறேன். அவர்கள் தேவனுடைய மனிதர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன்.
Now, see if the Holy Spirit stands close. Just to speak with you, I'm trying. You say, what are you doing, Brother Branham? The same thing Jesus said to the woman, said, bring me a drink. You just try and talk to her and find out what her trouble was.
இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அருகாமையில் நிற்கிறாரா என்று பார். வெறுமென உன்னோடு பேச நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் சகோதரன் பிரணாம், நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என்கிறீர்கள். இயேசுவானவர் அந்த ஸ்திரீயோடு செய்த அதே காரியம்தான். தாகத்துக்கு தாய் என்றார். அவளுடைய தொல்லை என்னவா இருந்தது என்பதை கண்டறிய அவர் அவளிடம் வெறுமென ஒரு நிமிடம் பேசும்படியாக முயற்சித்துக் கொண்டிருந்தார்.
Your trouble is nervousness. That's what you're suffering with. Now, that's right. Raise up your hand. Now, she sure doesn't look it, does she, brethren? She doesn't, but that's what her trouble is. She's been that way a long time.
உன்னுடைய தொல்லை நரம்பு தளர்ச்சியா இருக்கிறது, அதனால் நீ அவதித்துக் கொண்டிருக்கிறாய். அது உண்மையானால் உன்னுடைய கரத்தை உயர்த்து. இப்பொழுது அவள் நிச்சயமாக அதை போன்று காணப்படவில்லை. சகோதரர்களே, அவள் அப்படி காணப்படுகிறாளா? அவள் அப்படி காணப்படவில்லை. ஆனால் அதுதான் அவளுடைய தொல்லையாயிருக்கிறது. அவள் நீண்ட காலமாகவே அந்த விதமாக இருந்து வருகிறாள்.
Imagine something's fixing to happen, doesn't it?
நீ எப்பொழுதும் உன்னுடைய பாலங்களை கடப்பதற்கு முன்பே நீ அந்த விதமான தொல்லைகளை பெற்றுக் கொள்கிறாய். அது உண்மை, அது உன்னுடைய இயல்பு. அந்த விதமாகவே நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. எப்பொழுதுமே ஏதோ ஒன்று சம்பவிக்கப் போகிறது என்று கற்பனை செய்கிறாய், அது சம்பவிக்கிறது இல்லை.
Sometimes the devil tells you there's nothing to it. You backslid, you cross the line. I'm not reading your mind, but I'm reading what I'm knowing what he's talked to you about, called to see what's crossed your mind.
சில நேரங்களில் பிசாசு உன்னிடம் அது ஒன்றுமே இல்லை, வெறுமனடி பின்வாங்கி போனாய், நீ எல்லைக்கோட்டை கடந்துள்ளாய் என்று கூறுகிறது. நான் உங்களுடைய சிந்தையை பகுத்தறிந்து கொண்டிருக்கவில்லை, ஆனால் என்னவென்பதை பகுத்தறிந்து கொண்டிருக்கிறேன். அவன் உன்னிடம் பேசியுள்ளதை குறித்து நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் உன்னுடைய சிந்தையில் என்ன கடந்துள்ளது என்பதை நான் காண்கிறேன்.
Now Jesus perceived their thoughts, is that right? Well, that's what's happening right now, is that right?
இப்பொழுது இயேசு அவர்களுடைய சிந்தையை அறிந்தார். சரிதானே? நல்லது, அதுதான் இப்பொழுது சம்பவித்துள்ளது. சரியா?
Here, let me tell you something you might know. You're really standing here for somebody else. That's right. That's the thing, you see. You couldn't catch it till then.
இங்கு நீ அறிந்து கொள்ளும்படியாக உனக்கு ஏதோ ஒன்றை நான் கூறட்டும். நீ உண்மையாகவே இங்கு வேறு யாரோ ஒருவருக்காக நின்று கொண்டிருக்கிறாய். அது உண்மை, அதுதான் காரியம். நீ பார், நீ அதை இதுவரை புரிந்து கொள்ள முடியவில்லை.
Now if the Lord will reveal to me what you're standing here for somebody else, will you believe me to be his prophet?
இப்பொழுது நீ எனக்காக வேறு யாருக்காக நின்று கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தருக்கு வெளிப்படுத்தினால் என்னை அவருடைய தீர்க்கதரிசி என்று நீ விசுவாசிப்பாயா?
For your mother.
Yes.
You believe God can tell me what her trouble is?
Yes.
Well, she has heart trouble, high blood pressure,
yes,
gallstone, complications. That's right, isn't it?
Yes.
தாயாருக்காக அவளுடைய தொல்லை என்னவென்பதை தேவன் எனக்கு கூற முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? நல்லது. அவளுக்கு இருதய கோளாறு, உயர் ரத்த அழுத்தம், பித்தப்பையில் கற்கள், சிக்கல்களும் இருக்கின்றன. அது உண்மை இல்லையா? புரிகிறதா? இப்பொழுது அது பரிசுத்த ஆவியானவர் இல்லையா?
Something here now, the Holy Spirit. Now you believe you as we pass through the line. Let us all bow our heads while we pray for these people.
இப்பொழுது இங்கு ஏதோ ஒன்று என் மேலும் இந்த சகோதரர் மேலும் இருக்கிறது. பாருங்கள், இப்பொழுது இங்கு ஏதோ ஒன்று பரிசுத்த ஆவி இப்பொழுது உங்களைத்தான். நாங்கள் அந்த வரிசையிலூட கடந்து செல்லும் போது நீங்கள் விசுவாசியுங்கள். நாம் இந்த ஜனங்களுக்காக ஜபிக்கும் போது நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக.
Now, Heavenly Father, we're going to lay hands on these people, and I'm praying for them now. Here's your royal servant standing here, and we're all going to lay hands on the sick because you said do it. We're going to do it in the name of Jesus Christ.
எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் இந்த ஜனங்களின் மீது கரங்களை வைக்கப் போகிறோம். இப்பொழுது நான் அவர்களுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறேன். இதோ உங்களுடைய ராஜரீக ஊழியர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைக்கப் போகிறோம். ஏனென்றால் நீர் அதை செய்யும்படி கூறினீர். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை செய்யப் போகிறோம்.
May the people not just drag you, but may they come through being healed through Jesus Christ's name. Amen.
ஜனங்கள் வெறுமன வரிசையினூடாக கடந்து செல்லாமல் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக வரிசையினூடாக சுகமடைந்து வருவார்களாக. ஆமேன்.
The Lord bless you. Walk out closely. In the name of the Lord Jesus. In the name of the Lord Jesus, heal my brother.
Hallelujah.
In the name of the Lord Jesus, heal my sister.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நெருக்கமாக நடந்து வாருங்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் சுகமடைவாயாக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் என்னுடைய சகோதரனை சுகப்படுத்தும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் என்னுடைய சகோதரியை சுகப்படுத்தும்.
Now, just a minute, see. Brother and sister,
why is it you rejoice when that woman, the discernment happens, and when the others come to you, there's nothing done? People pass you, well, if I'm not have discernment, well, I didn't get nothing. That don't have nothing to do with it. He's here just a pain.
இப்பொழுது அப்படியே ஒரு நிமிடம் பாருங்கள். சகோதரனே, சகோதரியே, அந்த ஸ்திரீக்கு பகுத்தறிதல் நிகழ்ந்த போது நீங்கள் களி கூர்ந்தீர்கள். மற்றவர்கள் வரிசையினூடாக வந்தபோது ஒன்றுமே சம்பவிக்காதது ஏன்? ஜனங்கள் வரிசையினூடாக கடந்து செல்கையில் நல்லது, நான் பகுத்தறிந்து கூறவில்லை என்றால் நல்லது, அப்பொழுது நான் ஒன்றையும் பெற்றுக் கொள்ளவில்லை. அதற்கு இதனோடு எவ்வித சம்பந்தமும் இல்லை. அவர் மாறாதவராகவே இங்கிருக்கிறார். புரிகின்றதா?
Amen.
When you pass through here, come with your hands up saying, thank you, Lord Jesus. I accept you as my healer. And I'm just going like a little girl.
நீங்கள் இங்கு வரிசையினூடாக கடந்து செல்லும் போது உங்கள் கரங்களை உயர்த்தினவாறு வந்து, கர்த்தராகிய இயேசுவே, உமக்கு நன்றி. நான் உம்மை என்னுடைய சுகமளிப்போராக ஏற்றுக்கொள்கிறேன். நான் சரியாக சுகத்தோடு செல்லப்
போகிறேன்.
இந்த மனிதர்களில் ஒருவர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப் போகிறார். நான் தண்ணீர் குளத்திற்குள் சென்று ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு வெளிவந்து நான் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்வேன் என்று நீர் வாக்களித்திருக்கிறீர் என்று அறிந்து கொள்ளப் போகிறேன் என்று கூறுங்கள். பாருங்கள், அது பகுத்தறிதல் இன்னமும் இங்குள்ளது. அது இன்னமும் இங்கு இருக்கிறது. அது முன்பு போலவே இங்கு. அது எது? இங்குள்ள இந்த மனிதனா? நான் உனக்கு ஒரு அந்நியன். ஐயா, நான் அந்நியன் தானே? நான் உம்மை அறியேன்.
Then if God will tell me what your trouble, will you believe me to be his prophet and his servant? You will with all your heart. All right, sir? All right. Thank you, sir. That's a very good spirit. Very fine. Thank you.
உம்முடைய தொல்லை என்னவென்பதை தேவன் என்னிடம் கூறினால், நீர் என்னை அவருடைய ஊழியக்காரன் என்று, அவருடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிப்பாயா? நீ உன்னுடைய முழு இதயத்தோடு விசுவாசிப்பாயா? சரியா, உமக்கு நன்றி. ஐயா, அது ஒரு நல்ல ஆவியாய் மிகவும் அருமையான காரியமாயிருக்கிறது.
After all, you're standing here for somebody else. That's right. It's your grandchild. Got the polio. Fell the other day and broke its leg. That's thus saith the Lord. Is that right? Right. Lord, believe now and get well.
எப்படி இருந்தாலும் நீ வேறு யாரோ ஒருவருக்காக இங்கு நின்று கொண்டிருக்கிறாய். அது உண்மை. அது உன்னுடைய பேரப்பிள்ளை. அதற்கு இளம்பிள்ளை வாதம் உள்ளது. அன்று நாள் கீழே விழுந்து அதனுடைய கால் முறிந்து விட்டது. அது கர்த்தர் உரைக்கிறதாவது. அது சரிதானே? அது உண்மை. போய் இப்பொழுது விசுவாசி, அவன்
சுகமடைவான்.
இப்பொழுது விசுவாசமாய் வாருங்கள். அப்படியே ஒவ்வொருவரும் அப்படியே வாருங்கள். நம்முடைய இருதயங்களை கிறிஸ்தவ அன்பில் பிணைக்கிற கட்டு ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒரே சிந்தையுள்ளவர்களின் ஐக்கியம் அதுபோன்றே இருக்கும். நம்முடைய பிதாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நாம் நம்முடைய ஊக்கமான ஜபத்தை ஊற்றுகிறோம். நம்முடைய பயம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய ஆறுதல், நம்முடைய கவலைகள், நம்முடைய குறிக்கோள்களும் ஒன்றாயிருக்கின்றன. தேவனுடைய சிறிய ஊனமுற்ற பிள்ளைகளே, பார்வையற்றவர்களே, வேதனையால் அவதியுறுவோரே, அவர் உங்களை காத்துக் கொள்வார். சுவிசேஷத்தின் ஊழியர்களே, நமக்கு சுகப்படுத்துவதற்கு வல்லமை கிடையாது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்முடைய மகத்தான கர்த்தர் இங்கு இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறார் என்றும், அடையாளங்களை செய்ய முடியும் என்றும், உங்களை கட்டியிருக்கிற பிசாசை கடிந்து கொள்ள முடியும் என்றும் நாம் அறிவோம். நாம் பிசாசை கடிந்து கொள்கிறோம். நாம் குற்றத்தனத்தை கடிந்து கொள்கிறோம்.
In the name of Jesus Christ, God, 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 God
babies, and God shall raise them up, and they shall be well. Read all my gospel in Jesus Christ.
விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சித்திருக்கிறது என்றும் தேவன் அவர்களை எழுப்புவார் என்றும் அவர்கள் மீண்டும் சுகமாக இருப்பார்கள் என்று விசுவாசிக்கும்படியான விசுவாசத்தை தேவன் அவர்களுக்கு தர வேண்டும் என்று தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் அதை அருளும். சகோதரர்களே, நீங்கள் அங்கிருந்து நடந்து செல்லுங்கள்.
All the rest of you in prayer. The ministers are praying for empty now. We pray in the door.
மற்றவர்களாகிய நீங்கள் எல்லோரும் இப்பொழுது ஜபத்தில் தரித்திருங்கள். ஊழியக்காரர்களும் கூட இப்பொழுது அவர்களுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் கரங்களை மேலே வைத்து ஜபிப்போம்.
Heavenly Father, to you out there in the audience who didn't get in the prayer line, lay your hands over on one another. Lay your hands over on one another.
பரலோக பிதாவே, ஜப வரிசையில் வரையலாமல் கூட்டத்தில் அங்கிருக்கின்ற உங்களைத்தான் இப்பொழுது ஒருவர் மற்றொருவர் மீது உங்களுடைய கரங்களை வையுங்கள். உங்களுடைய கரங்களை ஒருவர் மற்றொருவர் மேல் வையுங்கள்.
Our Heavenly Father, we are bringing this audience as we close out this service and this campaign under the bannership of Jesus Christ, the great anointed high priest of God, Emmanuel, standing, raised from the dead, ever living to make intercession.
எங்களுடைய பரலோக பிதாவே, நாங்கள் இந்த ஆராதனையை முடிக்கும் தருணத்தில் இந்த கூட்டத்தை மகத்துவமாய் அபிஷேகப்பட்ட தேவனுடைய பிரதான ஆசாரியரும் இம்மானுவேலும் மரித்தோரிலிருந்து எழுமினவராய் நின்று கொண்டிருப்பவரும் என்றென்றைக்கும் உயிரோடிருந்து பரிந்து பேசுகிறவருமான இயேசு கிறிஸ்துவின் கொடியின் கீழ் இந்த கூட்டத்தை நாங்கள் உம்மிடம் கொண்டு வருகிறோம். அவருடைய மகத்தான பிரசன்னம் இப்பொழுது எங்களோடு இருக்கிறது. அவருடைய பரிசுத்த வல்லமை எங்கள் மேலிருந்து எங்களை தரிசனங்களை காணவும் தீர்க்க தரிசனம் உரைக்கவும் வியாதியஸ்து மேல் கரங்களை வைக்கவும் செய்கிறது. தேவனுடைய தவறாத வார்த்தை அவரிடம் வெறுமையாய் திரும்பவே முடியாது. நான் ஒவ்வொரு வியாதியின் பிசாசையும் ஒவ்வொரு பாவத்தின் வல்லமையையும் எல்லா அவிசுவாசத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். அது ஜனங்களிடத்திலிருந்து சிதறி போவதாக. அவர்கள் சுகமாக்கப்படுவார்களாக. கர்த்தாவே, இந்த ஊழியக்கார சகோதரர்கள் அவர்கள் ஒரே இருதயமும் ஒரே சிந்தையுமாய் ஒன்றாய் கூடியிருக்கின்றபடியால் ஆசீர்வதியும் சபையின் எல்லா அங்கத்தினரையும் ஆசீர்வதியும். சர்வாலமுள்ள தேவனே, இந்த மகத்தான மில்டன் ஒஹையாவிற்கு இதன் பிறகு ஒரு மகத்தான எழுப்புதல் எழுப்பும். அது ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு பரவி கர்த்தாவே எலும்புகளும் தசைநார்களின் இடை நரம்புகளும் ஒன்று சேர செய்வதாக. தேவனுடைய வல்லமையானது இங்கு ஒரு வல்லமையான ஒன்றுபட்ட சபையை இந்த நகரத்தில் உற்சாகமாய் செயல்பட எடுத்துக்காட்டான சபையை எழுப்புவதற்காக தேசத்தினூடாக உள்ள எல்லா ஜனங்களும் தேவனுடைய வல்லமையை காண இந்த நகரத்திற்கு வருவார்களாக. அது எழும் கர்த்தாவே. வியாதியஸ்தரையும் அவதியுருவோரையும் சுகப்படுத்தும், இழக்கப்பட்டவர்களை ரட்சியும் உமக்கே மகிமை எடுத்துக் கொள்ளும். இதை அருளும். அதாவது இங்கு வைக்கப்பட்டிருக்கிற இந்த எல்லா உருமாள்களுக்காகவும் சிறு பொற்றங்களுக்காகவும் நான் ஜபிக்கிறேன். கர்த்தாவே, எங்கள் மேல் தங்கியிருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர், இந்த கட்டடத்தில் எங்களை அபிஷேகிக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவாராக. இஸ்ரவேலர் கடமையின் பாதையில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போகும் தங்கள் வழியில் இருந்தபோது சிவந்த சமுத்திரம் அந்த வழியில் குறுக்கே நின்றது என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது.
And Israel went to the
promised land, which was promised.
தேவன் அக்கிரிஸ்தம்பத்தினுடைய அக்கிழே நோக்கி பார்த்தபோது சிவந்த சமுத்திரம் பயமடைந்து பின்னிட்டு விலக வாக்குத்தம் பண்ணப்பட்டிருந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள் இஸ்ரவேலர் சென்றனர் என்று எழுத்தாளரில் ஒருவன் கூறினான். இப்பொழுது அது வேதத்தில் உள்ளது. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உருமாள்கள் ஜனங்களிடம் சேரும் போது அங்கே சாத்தான் அவர்களுக்கு முன்பாக வைத்திருக்கின்ற சிவந்த சமுத்திரத்தை தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினூடாக நோக்கி பார்த்து இங்கு வர முடியாதவர்களுடைய ஒவ்வொரு வியாதியையும் கடிந்து கொள்வாராக. வியாதியானது தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய வாக்குத்தத்திற்கும் தேவனுடைய அபிஷேகத்திற்கும் பயந்து விலகுவதாக. ஜனங்கள் நல்ல வாக்குத்தமாகிய நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் அடைய கடந்து செல்வார்களாக. அது அருளும் கர்த்தாவே. நாங்கள் இவையத்தையும் உம்மிடத்தில் உம்முடைய அன்பின் குமாரனும் எங்களுடைய இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஆமேன்.
To him who knows us all, to him who raised us up for to be his heritage in the world, in his church, may God's rich blessings be upon you all. Until we meet again.
Kootathare, namellorum arindirukkiravar avare, inda ulagil, thammudaiya sabaiyil, avarudaiya sondramaga irukka vendum endradhukkaga, nammai eluppinavar avare, naam meendum sandhikkum varai, தேவனுடைய அபரிமிதமான ஆசீர்வாதங்கள் உங்கள் அனைவர் மேலும் இருப்பதாக. நாம் அறிந்துள்ளபடி நம்முடைய அடுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஈஸ்டர் ஞாயிறு காலையில் கூடாரத்திலே இருக்கும். அதன் பின்பு நான் அங்கிருந்து இல்லினாய்ஸுக்கு
போகிறேன். Fine churches, hold your hearts together, stay on God's word, live for him, for horrible things lay before you. Remember that.
உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சபைகளுக்கு செல்லுங்கள். இந்த அருமையான சபைகளுக்கு செல்லுங்கள். உங்களுடைய இருதயங்களை ஒருமனப்படுத்துங்கள். தேவனுடைய வார்த்தைகள் தரித்திருங்கள். அவருக்காக ஜெபியுங்கள். ஏனென்றால் பயங்கரமான காரியங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கின்றன. அதை நினைவில் கொள்ளுங்கள்.
Until we meet, let us stand and say,
நாம் சந்திக்கும் வரை நாம் எழுந்து நின்று பாடுவோமாக. இப்பொழுது பயபக்தியுடன் உங்களுக்கு பின்னால் உங்களுக்கு முன்னால் உங்கள் பக்கத்தில் உள்ள யாராவது ஒருவரோடு கை
குலுக்குங்கள்.
உங்களுடைய கரங்களை தேவனிடத்தில் உயர்த்தினதோடு இப்பொழுது உண்மையாகவே சத்தமாக ஒவ்வொருவரும் அதை துணிக்கச் செய்யுங்கள். இப்பொழுது நம்முடைய தலைகளை நாம் வணங்குவோமாக. நாம் சந்திக்கும் வரையில் நாம் இயேசுவின் பாதத்தண்டையிலே சந்திக்கும் வரையில் நினைவிருக்கட்டும். நம்மில் அநேகர் அதுவரை மீண்டும் சந்திக்காமல் இருக்கலாம். நாம் மீண்டும் சந்திக்கும் வரையில் தேவன் உங்களோடு இருப்பாராக. இப்பொழுது அதை வாய் திறவாமல் மௌனத்தில் பாடுங்கள். உங்களுடைய போதகர்